சகோதரன் பூன் மற்றும் சபையோரே, சான் பெர்னாடியோவில் மீண்டுமாக நான் இருப்பது நிச்சயமாகவே எனக்கு ஒரு மகத்தான சாட்சியமாயிருக்கிறது. இந்த ஸ்தலமானது கடந்த நாட்களின் அநேக மகத்தான வரலாற்று குறிப்புகளை வைத்திருக்கிறது. அதை கேட்பதும் இங்கு விஜயம் செய்வதும் இன்னமும் ஒத்தகால விளைவையே உண்டு பண்ணுகிறது. ஏன், அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே கர்த்தர் நம்மை இந்த ஒரு வழியில் வழிநடத்தினார் என்பது நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியான உணர்வுள்ள செய்கிறது. நான் சற்று முன்பு அங்கே வாகனத்தை நிறுத்தும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது சற்று முன்ன சம்பவித்திருந்த சம்பவங்களில் ஒன்றை நினைவு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பின்லாந்தில் நடைபெற்ற பின்லாந்து கூட்டங்களில் திருமதி ஐசக்சன் என்பவரே என்னுடைய மொழிபெயர்ப்பாளராயிருந்து வந்தார். நான் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது அவள் காரண்டை வந்தாள். அப்பொழுது அவள், நீங்கள் பின்லாந்தின் சட்டம் என்றாள். திருமதி ஐசக்சன் இங்கு எங்காயிலும் வசிக்கின்றாளா என்று நான் வியப்படைகின்றேன். எனக்கு தெரியாது, அவள் இந்திரவு கூட்டத்திற்கு வந்திருக்க மாட்டாள் என்றே நான் நினைக்கிறேன். திருமதி மே ஐசக்சன் அவள் பின்லாந்திலிருந்து வந்திருக்கிறாள். அதன் பின்னர் என் நினைவிற்கு கொண்டு வரப்பட்ட மற்றொரு முதன்மையான காரியம், நான் உணவு அருந்தும் ஒரு உணவு விடுதியில் உணவு விடுதி மேசை பணியாள் ஒருவர் இருந்தாள். அந்த உணவு விடுதி இங்கெங்கோ அருகில்தான் உள்ளது. அவர்கள் அதை ஆண்ட்லர்ஸ் உணவு விடுதி என்று அழைக்கின்றனர். இப்பொழுது அது சரியென்று நான் நினைக்கிறேன். அங்கு ஒரு சிறு பெண்மணி இருந்தாள். நான் அவளோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவள் அருமையான சிறு பெண்மணியாயிருந்தாள். ஆனால் அவள் ஒரு கிறிஸ்தவளா இல்லாதிருந்தாள். நானோ அவளை கூட்டத்திற்கு அழைத்தேன். அவள் ஒரு குழந்தையை இழந்து விட்டிருந்தாள். அவளுடைய கணவனை, அதாவது அவர்கள் பிரிந்து விட்டிருந்தனர் என்று நான் நம்புகிறேன். அவள் தன்னுடைய கணவனோடு இணைய வேண்டும் அல்லது அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். எனவே அந்த சிறு பெண்மணி இந்த கூட்டத்தில் இருக்கிறாளா என்று நான் சற்று வியப்படைகின்றேன். பார்த்தீர்களா? அதன் பின்னர் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு சிறு குழந்தையை எங்கிருந்தோ சுமார் ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்து கொண்டு வந்திருந்தனர். அது மரித்து போய் அந்த தாயினுடைய கரங்களில் இருந்தது. அப்பொழுது மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நபர் இப்பொழுது இங்கே இருக்கிறாளா? இங்கே மேல் மாநிலத்திலிருந்து இந்த வழியாக வந்தனர் என்று நான் நம்புகிறேன். அந்த சிறு தாய் இரவு முழுவதும் காரோட்டி வந்திருந்தார். அந்த சிறு தாயாரும் தந்தையும் அங்கே விசாரமாகவே அமர்ந்தவர்களாய் இருக்க அவள் தன்னுடைய கரங்களில் மரித்து போன குழந்தையை வைத்திருந்தாள். அப்பொழுது நானோ, என்னே ஒரு விசுவாசம், நான் உலகத்திலேயே மிகப்பெரிய மாய்மாலக்காரனாய் இருந்தாலும் தேவன் அந்த தாயினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இருப்பார் என்றே எண்ணிக்கொண்டேன். அந்த சிறு குழந்தையை என்னுடைய கரங்களில் இந்த விதமாக பிடித்துக் கொண்டு ஜபித்தேன். அப்பொழுது அது உஷ்ணமடைந்து அசைய துவங்கி தன்னுடைய சிறு கண்களை திறந்தது. அப்பொழுது நான் அதை அதனுடைய தாயினிடம் திரும்ப கொடுத்தேன். அவர்கள் எங்கிருந்தோ வந்திருந்தனர். அவர்கள் பெந்தேகோஸ்தினர் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சபையை சேர்ந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது. நான் அதையும் கூட அவர்களிடத்தில் ஒருபோதும் கேட்கவே இல்லை. அந்த சிறு குழந்தை மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டதை குறித்து நான் மிகவும் குதூகூலமடைந்தேன். அப்பொழுதிலிருந்து அநேக சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் நாம் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அதே தேவனையே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்கையில் சகோதரன் லீராய் காப் இங்கு உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இதுவே முதன்முறையாக நான் அவரை காண்கிறதாகும். பால், அது சரி. லீராய் உங்களுடைய தந்தையாயிருக்கிறார், அது சரி. ஓ, என்ன, ரஷ்யா. இந்த தீரமான போர் வீரர் அங்கிருப்பதை நான் அறிவேன். அவர் அங்கே ராஜாவின் பணியில் ஈடுபட்டிருப்பதையும் நான் அறிவேன். எனவே நாங்கள் முன்பு இங்கிருந்த போது எங்களுக்கு உண்டாயிருந்த ஊழியத்தினால் இந்த வாலிப ஊழியர் ஆவியின் ஏவுதலை அடைந்ததாக அவர் கூறுகிறதை கேட்பதற்காகவும் நான் இங்கிருப்பதற்காகவும் நிச்சயமாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது எப்பேற்பட்ட ஒரு மகத்தான மெய் சிரிப்பு கொண்டதாயிருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் அவர்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் அந்த மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைகளை நினைவு கூறுகிறோம். இங்கெங்கோ அருகாமையில் ஒரு சகோதரன் லீராய் ஜென்கின்ஸ் என்பவர் இருக்கிறார் என்றும் அந்த சகோதரன் ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்துவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அது சரி என்றே நான் நினைக்கிறேன். எனவே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு மகத்தான ஆராதனையை கொடுப்பார் என்றும் நான் நம்பி மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இதை போன்ற ஒரு சபைக்கு இன்றிரவு வந்திருப்பதில் நான் உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். நான் அந்த அரங்கங்களில் இருப்பதை காட்டிலும் ஒரு சபையில் இருப்பதையே எப்பொழுதும் மேலாக உணர்கிறேன். அரங்கங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கலாம் அல்லது எனக்கோ அது ஒரு உண்மையை போன்றே தென்படுகிறது. புரிகின்றதா? நீங்கள் அந்த அரங்கங்களுக்குள்ளாக செல்லும் போது அங்கே குத்து சண்டைகளும் மல்யுத்தங்களும் நையாண்டியான நகைச்சுவை காட்சிகள் போன்றவைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் அந்த இடங்களை சுற்றிலும் பொல்லாத ஆவிகள் தொங்கிக் கொண்டிருப்பதை காணலாம். இப்பொழுது அது ஒரு கண்மூடித்தனமாக தென்படலாம். ஆனால் அது அவ்வண்ணமாக மூட நம்பிக்கை அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக வரும்போது, நீங்கள் வழக்கமாக நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளாக வரும்போது, நீங்கள் அதிகமான விடுதலையை உணர்வது போலவும் அங்கே ஏதோ ஒரு காரியம் உண்டு என்று உணர்வது போன்றே தென்படுகிறது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே அது வித்தியாசமாய் தென்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். அந்த கட்டிடம் என்ன விலை பயணங்களாக இருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் அங்குதான் ஜனங்கள் ஒன்று கூடுகின்றனர். இயல்பாகவே ஜனங்கள் மற்ற இடங்களிலும் கூடுகின்றனர். ஆனால் பொல்லாத காரியங்களுக்காகவே கூடுகின்றனர். ஒருகால் நான் இதை அந்த விதமாக நினைக்கலாம். ஆனால் எப்படியாயும் இன்றிரவு நான் இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட்டத்தினர் நின்று கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நாளை இரவு நாங்கள் இங்குள்ள வேறொரு இடத்திற்கு செல்லப் போகிறோம். அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது இங்கு அருகில் இருக்கிறது. எங்கே? ஆரஞ்சு காட்சி அரங்கம். அதுவே நாளை இரவு ஆராதனைக்கான இடமாகும். இதற்கு இடையில் நான் பயணம் மேற்கொண்டுள்ள முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய குழுவில் பேசுகிறேன். அவர்கள் பேரில் உலகம் முழுவதும் பேசும் ஸ்லாகியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனவே இங்கு மிக அருமையான நண்பர் ஒருவர் இங்கே எங்களை அழைத்தார். ஆகையால் இன்றிரவு நாங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாம் வேதாகமத்தை திறப்பதற்கு முன்பு, இப்பொழுது சரீர பிரகாரமான பலனை கொண்ட எவரும் இந்த விதமான முறையில் இதை திறக்க முடியும். புரிகின்றதா? ஆனால் வார்த்தையை நமக்கு திறந்து கொடுக்கவும், நம்முடைய மனதை திறந்து இந்த வேத வாக்கியங்களை வெளிப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாயிருக்கிறார். நான் வேதாகமத்தில் உள்ளதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டே என்றோ ஒரு நாள் இப்பூமி இல்லை, இப்புவியின் ஜனங்கள் நியாயந்தீர்க்கப்படுவர் என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அது வினோதமாக தென்படலாம். இப்பொழுது அநேகர் வித்தியாசமான கருத்தினை கொண்டிருக்கின்றனர். நான் அண்மையில் கத்தோலிக்கராய் இருக்கிற என்னுடைய மிக நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் தேவன் கத்தோலிக்க சபையை கொண்டே உலகத்தை நியாயந்திருப்பார் என்றார். அப்படியானால் அது எந்த கத்தோலிக்க சபை? புரிகின்றதா? ஆகையால் அவர் மெத்தோடிஸ்டுகளை கொண்டு நியாயந்திருப்பாரானால் அப்பொழுது பாப்டிஸ்டுகளை குறித்து என்ன? புரிகின்றதா? அவர் ஒரு சபையை கொண்டு நியாயந்திருப்பாரானால் அப்பொழுது மற்ற சபை இழக்கப்படுகின்றது. ஆகையால் அங்கு அதிகப்படியான குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நாம் அதற்கு நம்முடைய உண்மையான விவரத்தை கண்டறிய வேதாகமத்திற்கே செல்ல வேண்டும். தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டே உலகத்தை நியாயந்திருப்பார் என்று வேதம் கூறுகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். பரிசுத்த யோவான் ஒன்றோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறுகிறது. எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. அது சத்தியமானது என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவன் ஆதியில், தேவன் முடிவற்ற தேவனாயிருக்கிறார். அவர் முடிவுள்ளவராக இல்லை, சரியாக கூறினால் முடிவற்றவராகவே இருக்கிறார். நாம் முடிவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சிந்தை மிக மகத்தானதாக இருக்கிறது. எனவே நம்மால் நம்முடைய சிறிய முடிவுள்ள சிந்தையினால் அவருடைய மகத்தான முடிவற்ற ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் அவர் ஏதாவது காரியத்தை பேசுகிற போது அது நமக்கு மிகவும் வினோதமாக தென்படலாம். வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் கூற நாம் கேட்கும் போது அது சம்பவித்தே தீர வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நாம் நம்முடைய சிறிய முடிவுள்ள சிந்தனையினால் அவருடைய மகத்தான சிந்தனையை வியாக்கியானிக்க முடியாது என்பதை தேவன் அறிந்தவராய் தம்முடைய சொந்த வார்த்தையை அவரே வியாக்கியானிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு எந்த வியாக்கியானியுமே தேவைப்படுகிறதில்லை. அவர் அந்த வார்த்தையை அதனுடைய காலத்தில் ரூபகாரப்படுத்துவதன் மூலமே தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். ஆதியிலே நோவா அவருடைய செய்திக்கான அந்த நாளுக்கான வார்த்தையாய் இருந்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அதற்கு பிறகு மோசே வருகிறான். இப்பொழுது மோசே நோவாவினுடைய வார்த்தையை எடுத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஒரு பேழையை கட்டி எகிப்திலிருந்து மிதக்கவிட்டு அவர்களை நைல் நதியினூடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றிருக்க முடியாது. அவ்வாறே அவனுடைய செய்தி நோவாவினுடைய நாட்களில் கிரியை செய்யவில்லை. அது தேவனுடைய வார்த்தையின் பாகமாக இருந்து மோசேயினால் அது சத்தியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசுவும் மோசேயினுடைய வார்த்தையை பெற்றிருந்திருக்க முடியாது. லூத்தர் கத்தோலிக்க சபையின் வார்த்தையில் நிலைத்திருந்திருக்க முடியாது. வெஸ்லியும் லூத்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்திருக்க முடியாது. பெந்தேகோஸ்துக்கள் அவர்கள் மெத்தோடிஸ்டுகளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. புரிகின்றதா? சபையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய பங்கு இங்கே வேதத்தில் தனியாக கூறப்பட்டிருந்தது. எனவே தேவன் பரிசுத்த ஆவியினூடாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவரே அதை வெளிப்படுத்தி அவரே அதை ரூபகாரப்படுத்தி தம்முடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள நாளில் நிறைவேற்றப்படுகிறதை காண்பிக்கிறார். இயேசு அதை கூறினார். அவர் நீங்கள் என்னை விசுவாசிக்காவிடில் நான் செய்கிற கிரியைகளையாவது நம்புங்கள் என்றார். ஏனென்றால் அவைகள் அவர் யாராய் இருந்தார் என்பதை குறித்து சாட்சி பகர்ந்தன. பாருங்கள், யாராகிலும் வேத வாக்கியத்தை அறிந்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவர் மிகவும் வினோதமான மிகவும் விசித்திரமான முறையில் வந்தபடியால் ஜனங்கள் அவரை விசுவாசிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனிதனாயிருக்க தன்னை தேவனாக்கி கொண்டார் என்றனர். ஆனால் அவர் அந்த ரூபத்தில் தேவனாயிருந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார். ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று நாங்கள் அறிவோம் என்று நிக்கதமு கூறினான். சனகரிப் சங்கமும் அதை விசுவாசித்தது. இப்பொழுது நாங்கள் அதை அந்த வார்த்தையை அறிவோம். அவர்கள் அறிந்திருந்தார்களானால் நலமாயிருந்திருக்குமே. அவர் நீங்கள் மோசேயை அறிந்திருப்பீர்களேயானால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்றார். நாம் பார்ப்போம், மேசியா என்ன செய்ய வேண்டியவராய் இருந்தார் என்பதை காணும்படியாக அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருந்தால் அப்பொழுது தேவன் கிறிஸ்துவினூடாக உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டதையும் மேசியா செய்ய வேண்டி இருந்த அவரை குறித்த எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகிற அந்த ரூபகாரப்படுத்தலின் மூலம் அவர்கள் அவரை அறிந்திருந்திருப்பார்கள். இயேசு அந்த வார்த்தையை குறித்து சாட்சி பகர்ந்தார். அந்த நாளுக்கான வார்த்தையை ஜீவிக்க செய்தார். நாம் ஜீவிக்கிற இந்நாளிலும் அதே காரியமே உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்ன செய்வதாக கூறினாரோ அதை ரூபகாரப்படுத்துவதன் மூலமே அவர் தம்முடைய வார்த்தையை குறித்து சாட்சி பகர்கிறார். இப்பொழுது இது ரட்சிப்பின் நாளாய் இருக்கிறது என்றும் தேவன் மனிதரை உலகத்தில் இருந்து ஒரு பாவ ஜீவியத்தில் இருந்து ஒரு ஜீவ பணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இந்நாளின் ஊழியத்தில் மகத்தான அற்புத அடையாளங்கள் பின்தொடரும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றியிருக்கிறார். இது முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து பெய்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. மகத்தான அற்புத அடையாளங்கள் நிகழ வேண்டியதா இருக்கின்றன என்பதை நாம் அறிந்துள்ளோம். அநேக பெரிய ஸ்தாபனங்கள் இதை புறக்கணித்து விட்டிருக்கின்றன. ஆனால் நான் உள்ளே செல்வதற்கு எனக்கு உண்டாயிருக்கின்ற இந்த திறந்த வாசல்களுக்காகவும் இங்கே உங்கள் போதகரை போன்ற வாலிபர்களுக்கு அது ஆவியின் ஏவுதலை அளிப்பதற்காகவும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அதுவே அவர்களுடைய உற்சாகத்திற்கு காரணமாயுள்ளது. எனக்கு வயதாகிக் கொண்டே போக துவங்குகின்ற காரணத்தால் என்னுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதை அறிவேன். அவர் என்னுடைய சந்ததியில் வரவில்லை என்றால் இந்த வாலிபர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் கொண்டு செல்ல முடியும் என்பதையும் இப்பொழுது அறிவேன். நான் அவரை காணும்படியாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் அவருக்காக தினந்தோறும் எதிர்நோக்கி இருக்கிறேன், கவனமாய் விழித்திருக்கிறேன். அந்த வேலைக்காக என்னை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் அவருடைய புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னர் நாம் ஆக்கியோரிடத்தில் பேசுவோமாக. பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் உயிரோடு இருப்பதற்காகவும் இந்த மகத்தான பட்டணத்திற்கு திரும்பி வந்துள்ளதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இங்குள்ள இந்த மலைகளின் காட்சியையும் அவைகளில் காணப்படும் பணியும் அதே சமயத்தில் ஆரஞ்சு மொட்டுகள் மலர ஆரம்பிப்பதையும் காணும்படியாக இந்நகரம் அமைந்திருக்க என்னே ஒரு மகத்துவமான உலகத்தை நீர் எங்களுக்கு ஜீவிக்கும்படி அளித்திருக்கின்றீர். ஆனால் மனிதனோ அதை எவ்வளவாய் தாறுமாறாக்கி செயல்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் காணும் போது இதாவே அது நாங்களே எங்களை குறித்து வெட்கமடையும்படி செய்கிறது. தேவன் செய்திருக்கிற இந்த மகத்தான காரியத்தை மனிதர் காண வேண்டும் என்று முயற்சிக்கவும் இதை பார்க்கிலும் மகத்தான ஏதோ ஒன்று மறுகரையின் அப்பால் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எங்கள் முயற்சியை எல்லாவிடங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்றே நாங்கள் இன்றிரவு இங்கிருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு திரும்பி அதை வாசிக்கையில் இன்றிரவு பிதாவே நாங்கள் அதை நோக்கி பார்ப்போமாக. பிதாவே நாங்கள் அதை வாசிக்க முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்பாட்டினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது ஊழியரோடு வேத வாக்கியத்தை வாசிக்கும்படி குறிப்பிடுத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமாகவே அவர்கள் அதை வாசிப்பதுண்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் இப்பொழுதோ எனக்கு சற்று வயதாகிவிட்டது. புரிகின்றதா? நான் அண்மையில் ஊழியத்தில் 25 ஆண்டுகளை கடந்துவிட்டேன். ஆகையால் அது எனக்கு சற்று தொல்லையை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர் என்னை அழைக்கும் வரையில் அவருடைய வார்த்தையில் எனக்கு செய்ய தெரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யும்படிக்கே நான் இன்னமும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் பரிசுத்த யோவான் 14 அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. இன்றிரவு நாம் வாசிக்க விரும்புகிற மிக அறிந்த வேத பகுதியாகிய இதிலிருந்து ஒரு பொருளை கர்த்தருக்கு சித்தமானால் எடுக்க விரும்புகிறேன். இந்த பகுதியை கிட்டத்தட்ட யாவரும் அறிந்துள்ளனர். அநேக சமயங்களில் இது அடக்க ஆராதனைகளில் பயன்படுத்துகின்றபடியால் இது அப்படிப்பட்ட வேத பகுதியை போன்று தென்படுகிறது. நான் எப்பொழுதாயிலும் ஒரு அடக்க ஆராதனையில் பிரசங்கிக்க விரும்பினால் அது இந்த உலகத்துக்கானதாயிருக்கும். எனவே உலகமானது மறித்து மீண்டும் பிறக்கட்டும். பரிசுத்த யோவான் 14 அதிகாரம் 1-7 என்று நான் நம்புகிறேன். எனவே அதை இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கின்றீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். வாசித்த அவருடைய வார்த்தையுடன் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நாம் சபைக்கு ஒரு சிறிய பாடத்தை எடுத்துரைக்க விரும்புகையில், நாம் அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரங்களில் நாம் மீண்டும் இந்த வேத பாடத்தை குறிப்பிடுவோம். கடந்த மாலை நான் அரிசோனாவில் உள்ள யூமாவில் இருந்தேன். அங்குதான் இப்பொழுது என்னுடைய வீடு உள்ளது. நான் இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சனில் வசிப்பதற்கு முன்னர் நான் இங்கு இருந்தேன். இப்பொழுது நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தரிசனத்தின் மூலம் அங்கே அரிசோனாவிற்கு அனுப்பப்பட்டேன். இப்பொழுது நாங்கள் அங்கே குடியிருக்கிறோம். அங்கே எனக்கு எந்த சபையுமே இல்லை. இங்கு நம்மோடுள்ள நம்முடைய சகோதரன் கிரீன் ஒரு கூடாரத்தை நிறுவியுள்ளார். அது முன்னர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளில் ஒன்றாயிருந்தது, நகர சபைகளின் ஒரு சபையாயிருந்தது. அவைகள் ஒன்றாக இணைந்திருந்தன. அவர்கள் எல்லோரும், சகோதரன் பிராக் மற்றும் சகோதரன் கெல்மோர், அவர்களுடன் இந்த சபையை திறந்து விட்டு சென்றனர் என்று நான் எண்ணுகிறேன். அப்பொழுது சகோதரன் கிரீன் டெக்சாஸில் இருந்து அங்கு சென்று அந்த இடத்தை வாங்கினார். அவர் நம்முடன் கூட்டாளியாக இருக்கிறார். மூடப்பட்டிருந்த சபையை சகோதரன் கிரீன் மீண்டும் திறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றிரவு கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுக்காக யூமாவில் பேசினேன். நான் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற பொருளின் பேரில் பேசினேன். இப்பொழுது அது ஒரு விருந்திலே பேசுவதற்கு விரோதமான பொருளாக இருந்திருக்கலாம், ஆனால் அங்கே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்களாகவே இருந்தனர். அந்த விதமாகத்தான் அது இதை போன்ற இந்த கூட்டங்களிலும் அல்லது ஒரு சபையிலும் இருக்கிறது. இப்பொழுது என்னால் உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடும். அப்படி கேட்கையில் அநேகமாக ஒவ்வொரு கரமும் மேலே செல்லும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றீர்கள். ஆகையால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் நமக்கு முன்னதாகவே தயவாய் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்றே நான் எண்ணுகிறேன். நாம் அதை வெறுமன யூகித்து பார்க்க வேண்டியதில்லை. நாம் சென்றடைய வேண்டிய இடம் எதுவென்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதன் பேரிலேயே இன்றிரவு பேச விரும்புகிறேன். அந்த பொருள் இனி வரப்போகும் காரியங்கள் என்பதாய் இருக்க போகிறது. இப்பொழுது நேற்றிரவு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுது என்ற பொருளில் பேசினேன். ஆகையால் இன்றிரவு நான் இந்த பொருளின் பேரில் பேசி கடந்த இரவு செய்தியோடு இதை ஒன்றாக இணைத்து பார்க்கும்படி விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்க போகிறது. நாம் அதை அறிவோம். அது வருங்காலத்தில் நிகழ வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இயேசுவானவர் எதை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முன்னதாக போயிருக்கிறார் என்பதே ஆகும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இப்பொழுது அவர் யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தீர்கள், என்னிடத்திலும் கூட விசுவாசமாயிருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறது போலவே என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், ஏனென்றால் நான் தேவனுடைய குமாரனாயிருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? மற்றும் தேவன் வேறு வார்த்தைகளில் கூறினால், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா என்னில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நீங்கள் காணும் படி நான் செய்து கொண்டிருக்கிற கிரியை செய்வது நான் அல்ல, அது எனக்குள் வாசமாயிருக்கிற என் பிதாவாயிருக்கிறது, அவரே கிரியைகளை செய்கிறார் என்றார். தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்து உலகத்தை தம்மோடு உப்புரவாக்கிக் கொண்டார். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மகத்தான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அநேக தலைமுறைகளினூடாக போதிக்கப்பட்டு வந்திருந்த அந்த யூதர்களுக்கு அது எளிதானதாயிருந்தது. ஆனால் அந்த தேவன் இறங்கி வந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரினூடாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்றும், தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் வாசம் பண்ணினார் என்றும் நினைக்கும் போது அது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் மிஞ்சினதாயிருந்தது. ஆனால் அவர், இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறது போலவே என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், ஏனென்றால் என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். இங்கே பூமியின் மேல் இயேசுவானவருடைய ஜீவிய முடிவிற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. அவர் தம்மை குறித்து குறிப்பிட்டு கூறியிருந்த வேதாகம குறிப்புகளின் மூலமாகவும், மகத்தான அற்புத அடையாளங்களின் மூலமாகவும், அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்த ஏகோவா தேவனாய் இருந்தார் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து நிரூபித்திருந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்று நிரூபித்தார். இப்பொழுது அவர் என் ஜீவியத்தின் முடிவை நீங்கள் காணும் போது அது ஒரு நோக்கத்திற்காக முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள் என்றார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய்கொண்டிருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருப்பீர்கள் என்றார். ஆகையால் இந்த ஜீவியம் மரணத்தில் முடிவடைந்து விடுகிறதில்லை என்பதை இயேசு அவருடைய சீஷர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இது ஒரு அடக்க ஆராதனையின் பொருள் என்று கூறினேன். நினைவிருக்கட்டும், நமக்கு முன்பாக மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீர பிரகாரமான ஜீவியத்தில் இன்றிரவு இந்த கட்டிடத்தில் உள்ள சிலர் இங்கிருந்து உயிரோடு வெளியே செல்வார்களா என்பதையே நாம் அறியோம். இது அந்த விதமான நிச்சயமற்றதாயிருக்கிறது. இன்னும் 5 நிமிடங்களில் இந்த கட்டிடத்தில் ஆரோக்கியமாக வாலிபமாக இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இன்னும் 5 நிமிடங்களில் சவமாகிவிடக்கூடும். அது உண்மை. ஆனால் இன்னும் 5 நிமிடங்களில் நாம் ஒவ்வொருவரும் மகிமையில் இருக்கக்கூடும். நாம் அதை அறியோம். அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. இயேசு அந்த நேரம் எப்பொழுது இருக்கும் என்று அவருக்கே தெரியாது என்றும், ஆனால் அது பிதாவினுடைய கரங்களில் மாத்திரமே இருந்தது என்றும் கூறினார். ஆனால் இப்பொழுது மரணத்திற்கு பிறகு ஜீவன் உண்டு என்பதை அவர் அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அது அவர்களை அங்கே ஏற்றுக் கொள்வதற்கானதாக இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. இந்த ஜீவியத்தின் முடிவிற்கு பிறகு ஒரு ஜீவியம் உண்டு என்பதை அவர் அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். இந்த ஜீவியம் முடிவெற்ற பிறகு வேறொரு ஜீவியம் உண்டு என்றும், நாம் அதற்குள் செல்கிறோம் என்பதை அறியும் போது அது நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை அளிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு வயதாகும் போது அது உங்களுக்கு இன்னும் அதிக தத்ரூபமான ஒன்றாகிறது. உங்களுடைய ஜீவியத்தின் நாட்கள் முடிவு பெற நெருங்குவதை நீங்கள் காணும் போது நீங்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு அந்த மகத்தான சம்பவத்திற்கு ஆயத்தமாக துவங்குகின்றீர்கள். அது மற்றொரு உலகத்தில் மற்றொரு இடத்தில் உள்ள இதே ஜீவனின் ஒரு தொடர்ச்சியாகும். இங்குள்ள உங்கள் பிறப்பு முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நம்முடைய பிறப்பானது முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். இங்குள்ள உங்களுடைய உருவம் ஒருபோதும் ஒரு கட்டுக்கதையாகவோ அல்லது ஒரு சிந்தனையாகவோ தோன்றினதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் இங்கிருப்பீர்கள் என்பதும் ஒவ்வொரு காரியமும் உலக தோற்ற முன்னரே தேவனால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகும். முடிவற்ற தேவன் அறிந்திருந்தார். அவர் முடிவற்றவராயிருப்பதால் அவர் பூமியில் இருக்க போகும் ஒவ்வொரு தெள்ளுப்பூச்சியையும் அது எத்தனை முறை அதனுடைய கண்களை சிமிட்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டியவராயிருந்தார். அதுவே முடிவற்ற தன்மையாகும். புரிகின்றதா? நம்முடைய சிறிய சிந்தனைகளினால் முடிவற்றது என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியாது. அவர் எல்லையற்ற தேவனாய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆகையால் அவர் அறியாதது ஒன்றுமே இல்லாததாயிருந்தது. நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்போமேயானால் நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேலையையும் அறிவோம். என்ன முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிவோம். என்ன நிறைவேறி இருக்கிறது என்பதையும் நாம் காண்போம். தேவனுடைய புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதலாயும் வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகம் வரைக்கும் காலங்களினூடாக அவருடைய கிரியைகளையும் அதன் பின்னர் இனி நிறைவேறப்போகும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் உடையதாயிருக்கிறது. ஆகையால் அவருடைய எல்லா வாக்கு தத்தங்களும் உண்மையானவைகளாக இருக்கின்றன. தேவன் எந்த வார்த்தையாவது கூற அதை உறுதிப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அவர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னரே சில ஜனங்களோ ஆதியாகமத்தையே குழப்புகின்றனர். அவர்கள் தேவன் கூறினதையே திரும்ப திரும்ப கூறுகிறார் என்கின்றனர். இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கின்றீர்கள். புரிகின்றதா? ஆதியிலே தேவன் உண்டாகக் கடவுது, உண்டாகக் கடவுது, உண்டாகக் கடவுது என்றார். அப்பொழுது உலகமானது வெறுமன இருளாக ஒரு ஒழுங்கின்மைக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கூறியிருந்தும் கூட பல நூற்றாண்டுகள் கழித்து வெளிச்சமானது உயிர்த்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை உரைத்த போதோ அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அது அந்த விதமாகவே இருக்க வேண்டும். புரிகின்றதா? அவர் தம்முடைய வார்த்தையை உரைத்தார். அந்த வித்துக்களோ தண்ணீருக்கு அடியில் இருந்தன. அவர் பூமியை உலர செய்த போது அப்பொழுது அந்த வித்துக்கள் முளைத்தெழும்பின. அவர் என்ன கூறுகிறாரோ அது நிறைவேறியே ஆக வேண்டும். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். நான் அதை நேற்று மாலை குறிப்பிட்டு கூறினேன். நாம் ஏசாயாவை எடுத்துக் கொள்வோமேயானால் அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். ஜனங்களின் மத்தியில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்ற கருத்தினை கொண்டவனாய் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறின மனிதனை குறித்து யார் சிந்தித்திருப்பார்கள்? ஆனால் காரணம் என்னவெனில், அவன் ஒரு தீர்க்கதரிசி தேவனை குறித்து பிரதிபலிப்பவனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச முடியாதபடி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அவன் அப்படியே ஒரு பிரதிபலிப்பாளனாயிருக்கிறான். அவன் தேவனுடைய வாயாக திகழ்கிறான். ஆகையால் அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். அவன் அநேகமாக அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை அவன் மூலமாக உரைத்திருந்தார். ஏனென்றால் அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அவர் வாக்கு பண்ணினார். அப்பொழுது அவன் அதை கூறின போது அது நிறைவேற 800 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த காலமாயிருந்தது. ஆனாலும் அது நிறைவேற வேண்டியதாயிருந்தது. முடிவிலே அந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒரு கன்னியின் கர்ப்பப்பையில் நங்கூரமிடப்பட்டன. அவள் கர்ப்பந்தரித்து இம்மானுவேலை பெற்றாள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அழைக்கப்படும். அது அந்த விதமாகவே நிகழ வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் தேவன் அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயின் மூலமாகவே உரைத்திருந்தார். தேவனுடைய வார்த்தைகள் யாவும் நிறைவேற வேண்டியவர்களாயிருக்கின்றன. ஆகையால் இயேசுவானவர் ஒரு கூட்ட ஜனங்களை தம்மண்டை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவே போயிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த ஜனங்கள் யாரென்றால் நாம் இன்றிரவு அந்த ஜனங்களின் பாகமாய் இருக்கிறோம் என்றே நான் நம்புகிறேன். அப்படி இல்லை என்றால் என்னுடைய நண்பனே, நீ அதில் சேர்ந்து கொள்ள விரும்பினால் அதற்கான ஒரு நிபந்தனையை, ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நீங்கள் சுயாதீன நெறிமுறை செயலில் இருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்புகிற விதமாகவே உங்களால் செயல்பட முடியும். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது இந்த உலகமானது வரப்போவதாக இருக்கிறது. வரப்போகும் ஒரு உலகம் உண்டு. நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தீர்கள் என்று நான் கூறின இங்குள்ள உங்களுடைய பிறப்பை போன்றதாகும். நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இப்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் செய்த காரியங்களும் கூட தலைமுறை தலைமுறையாக விசாரிக்கப்படுவதில்லை என்று ஜனங்கள் எண்ணுகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அது விசாரிக்கப்படுகிறது. ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது அவன் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் கொடுத்த போது நிகழ்ந்த ஒரு மகத்தான சம்பவத்தை குறித்து அங்கே எபிரேயரின் புத்தகம் 7 அதிகாரத்தில் அதன் எழுத்தாளன் ஆகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவன் ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகையில் அவன் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது லேவியானவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்றான். லேவியானவன் ஆபிரகாமின் அறைகளில் இருந்த போது அவனுடைய முப்பாட்டனாரின் மூலமாக இவனும் கூட தசமபாகம் செலுத்தினான் என்று பவுல் மதிப்பிட்டான். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளாத ஜனங்களின் பாவங்களை அவர்களுடைய பிள்ளைகளின் மேல் தலைமுறை தலைமுறையாக விசாரிக்கிறார். புரிகின்றதா? நீங்கள் எல்லோரும் தேவனால் முன்னமே திட்டமிடப்பட்டிருந்தீர்கள். தேவன் எதையுமே தற்செயலாக நிகழ்த்துகிறதில்லை. அவர் அதை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவை யாவும் முன்னரே திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இன்றிரவு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பது அநேக தலைமுறைகளுக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் ஒருமுறை அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் அதை மறுபடியும் கூறவுள்ளேன். நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுடைய தகப்பனாருக்குள் உங்களுடைய தகப்பனாரின் மரபணுவில் இருந்தீர்கள். இப்பொழுது அவருக்கு அந்த நேரத்தில் உங்களை தெரியாது, உங்களுக்கும் அந்த நேரத்தில் அவரை தெரியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பரிசுத்த விவாகத்தின் மூலமாக நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் விதைக்கப்பட்டீர்கள். அதன் பின்னரே நீங்கள் உங்கள் தந்தையை போன்ற சாயலில் ஒரு நபராக வெளிப்படுத்தப்பட்டீர்கள். அதன் பின்னரே ஒரு ஐக்கியம் உண்டானது. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனாகவோ ஒரு குமாரத்தியாகவோ இருக்கக்கூடிய ஒரே வழி நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதேயாகும். ஒரே ஒரு நித்திய ஜீவனின் உருவம் மாத்திரமே உண்டு, அது தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது. ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவனாகும். ஒரு தேவனுடைய குமாரனாக இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனின் மரபணு, இன்றிரவு உள்ள ஆவிக்குரிய ஜீவனானது எந்த ஒரு மூலக்கூறும் உண்டாவதற்கு முன்னமே பிதாவாகிய தேவனுக்குள் இருந்தது. புரிகின்றதா? நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தேவனுக்குள் இருந்த ஜீவ அணுவின் வெளிப்படுத்துதலே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்பொழுது இந்த காலத்தில் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அவருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்த பிறகு நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தியாகவோ இருக்கிறீர்கள். ஆகையால் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? புரிகின்றதா? நீங்கள் இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றிரவு இந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த தேசத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் அண்டை வீட்டாருக்கும் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜீவ அணுக்களில் அல்லது அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு இருக்க வேண்டியதாயிருந்தது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களே ஆனால் அது எப்பொழுதுமே நித்திய ஜீவனாகவே இருந்து வந்துள்ளது. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்கள் இருந்தீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். வார்த்தையானது இல்லை, தண்ணீர், திருவசனத்தின் தண்ணீர் முழுக்கானது உங்களுக்கு உண்டான போது நீங்கள் ஒரு உருவத்தில் வெளிப்படுத்தப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறது போலவே நீங்கள் உங்களுடைய பிதாவோடும் ஐக்கியம் கொள்ளுகின்றீர்கள். புரிகின்றதா? நீங்கள் வெறும் பிரஜைகளாய் அல்ல, ராஜாவின் பிரஜைகளாய் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நித்திய ஜீவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்குமானால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கின்றீர்கள். இப்பொழுது இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பரிபூர்ணமாயிருந்தார். அவர் சரீரப்பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமாயிருந்தார். ஆகையால் அவர் பூமிக்கு வந்தபோது மாம்சத்தில் வெளிப்பட்டார். இங்கு இருக்கின்ற நீங்கள் அப்பொழுது அவருக்குள் இருந்தீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக நமக்குள்ளே வாசமானினார். வார்த்தை மாம்சமானது. ஆகையால் நீங்கள் அவரோடு நடந்தீர்கள். அவர் பூமியின் மேல் இருந்த போது நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவரோடு துன்பப்பட்டீர்கள், நீங்கள் அவரோடு மரித்தீர்கள், நீங்கள் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய தன்மைகளாக வெளிப்படுத்தப்பட்டு உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டு புதிய ஜீவனுக்கென்று உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓ சபையே, இந்நாட்களில் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்முடைய ஸ்தானங்களில் பொருத்தப்பட்டிருப்பதை காண்பது நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இப்பொழுது நாம் அந்த தேவனுடைய தன்மைகளாக இருப்போமாயின் நாம் கோட்பாடுகளினால் ஜீவிக்க முடியாது, நாம் ஸ்தாபன தத்துவங்களினால் ஜீவிக்க முடியாது, நாம் வார்த்தையினால் மட்டுமே ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மனைவியும் அவளுடைய கணவனின் ஒரு பாகமாக இருப்பது போலவே மணவாட்டியானவள் மணவாளனின் ஒரு பாகமாக இருக்கிறாள். ஆகையால் நாமே அந்த வார்த்தை மணவாட்டியா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை மணவாட்டி என்றால் என்ன? அது ஒரு கோட்பாடோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ அல்லாத இந்த வேளையின் வெளிப்படுத்தலான மணவாட்டியாயுள்ளது. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய வாக்கியமாய், ஒரு ஜீவிக்கின்ற தேவனுடைய தன்மையாய், நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் வெளிப்படவிருக்கும் மணவாட்டியின் உருவ அமைப்பில் உள்ள தேவனுடைய தன்மைகளை உலகிற்கு வெளிக்காட்டுபவளாயிருக்கிறாள். நாம் வெளிப்படுத்துகிற தன்மைகளை மார்ட்டின் லூத்தர் வெளிப்படுத்த முடியவில்லை. என்றால் கோதுமை மணியானது பூமிக்குள்ளே சென்றது போல அது ஆதியிலே உயிர்த்தெழுதலில் இருந்தது. இப்பொழுது நான் இதை மீண்டும் மேற்கோள் காட்டுகிறேன். மூடபக்தி வைராக்கியம் கொண்ட எல்லோரிலும் நான் அதிக மூடபக்தி வைராக்கியம் கொண்டவன் என்று அந்த ஜெர்மானியர் என்னை பரிகாசம் பண்ணி எழுதின அந்த புத்தகத்தை நீங்கள் அநேகமாக வாசித்திருப்பீர்கள். தேவன் என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் எதிரானவனாய் இருந்து தேவனை குறித்து கூட பரிகாசம் பண்ணினான். அதில் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தம்முடைய பிள்ளைகளை வெளியே அழைத்து சென்ற ஒரு தேவன் இருளின் காலங்களினூடாக அந்த ஜனங்கள் மறிக்கவும் துன்புறவும் அந்த சிறு பிள்ளைகள் சிங்கங்களுக்கு இரையாகும்படி எப்படி தன்னுடைய கரங்களை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடிந்தது என்று கூறியிருந்தான். நீங்கள் பாருங்கள், முழு திட்டமும் முழு சபையுமே தெய்வீக வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டுள்ளது. இயேசு பரிசுத்த மத்தேயு 16 அதிகாரத்தில் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அது என்னவாக இருந்தது? அவர் யாராய் இருந்தார் என்ற ஒரு வெளிப்பாடாகும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. புரிகின்றதா? அது இந்த மணி நேரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே அல்லாமல் மற்றொரு வேளையில் என்னவா இருந்தார் என்பதல்ல. அவர் இப்பொழுது என்னவா இருக்கிறார் என்பதையே வேதம் வெளிப்படுத்துகிறது. அது முழு வளர்ச்சி அடையும்படியாய் மணவாட்டிக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் கிறிஸ்து என்னும் கோதுமையானது நிலத்தில் விட வேண்டியதாக இருந்தது போல இருளின் காலங்களினூடாக மணவாட்டியும் நிலத்தில் விட வேண்டியதாக இருந்தது. நிலத்திற்குள்ளே செல்லுகிற எந்த தானியமும் மறிக்க வேண்டும், இல்லை என்றால் அது தன்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, தன்னை உற்பத்தி செய்து கொள்ளவே முடியாது. பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை அனுப்பியதன் மூலம் அவர் நிரூபின அந்த மகத்தான சபையானது லூத்தரின் காலத்தில் மீண்டும் வளர்ந்து வரும்படியாகவும் இந்த கடைசி நாளில் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக பரிபூர்ண வளர்ச்சி அடைவதற்கென இருளின் காலங்களில் பூமிக்குள்ளாக புழுதிக்குள்ளாக துன்பப்பட்டு ரத்த சாட்சியாக வேண்டியதாக இருந்தது. புரிகின்றதா? ஆகையால் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல வேண்டிய மணவாட்டி தோன்றுவாள். அவை யாவுமே தேவனால் முன்னமே திட்டமிடப்பட்டு ஆதரிக்கப்படுகின்றன. ஆதி முதற் கொண்டே ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு இடத்தையும் யார் இதில் பங்கு கொள்வார்கள் என்பதை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவை யாவும் முன்னமே திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அது இங்கு இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர் அதை அந்த விதமாக அமைத்து நாம் அங்கு செல்லும் போது நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் சென்றிருக்கிறார். நாம் அங்கு செல்லும் போது இந்த மணி வேளையானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பது போல, இந்த இரவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பது போல அவை யாவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். ஆம், அவருடைய மகத்தான முன்னறிவே இந்த காரியங்களை எல்லாம் முன்னறிவின் மூலம் அவருக்கு தெரிவிக்கிறது. அவர் சகலத்தையும் அறிந்த காரணத்தால் அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். அவர் சர்வ வியாபியாயிருக்கின்ற காரணத்தால் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய முன்னறிவின் மூலமே அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் பூமியின் மேலிருக்கும் காற்றை போன்று இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு உருவமாயிருக்கிறார். அவர் வெறுமன ஒரு கட்டுக்கதையாயிருக்கவில்லை, அவர் ஒரு உருவமாயிருக்கிறார். அவர் வாசம் செய்கிறார், அவர் ஒரு வீட்டில் கூட வாசம் செய்கிறார், அவர் பரலோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தலத்தில் வாசம் செய்கிறார். ஆகையால் அவர் சர்வ வியாபியாயிருக்கின்றபடியால் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கின்றபடியால் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் சர்வ வியாபியாயிருக்கிறபடியால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்கள் பிறப்பிலிருந்து வளர்ந்துள்ளீர்கள். நீங்கள் பிறந்தபோது இந்த உலகத்திற்கு அளிக்கப்பட்டீர்கள். நீங்கள் இந்த பூமியில் இங்கே இருக்கப் போவதாக இருந்தீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். நீங்கள் பிறப்பிலிருந்து முதிர்ச்சி வரை வளர்ந்துள்ளீர்கள். ஸ்திரீகளாகி உங்களுடைய வாலிப பருவத்தில், பையன்களாகி உங்களுடைய வாலிப பருவத்தில், பிள்ளைகளாக இருந்தபோது மிகவும் வினோதமாக தென்பட்ட காரியங்கள் இப்பொழுது மிகவும் உண்மையாக தென்படுகிறது. நீங்கள் ஒரு குழந்தையா இருந்த போது உங்களால் அதை புரிந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வயதாகும் போது நீங்கள் புரிந்து கொள்ள துவங்கி ஒவ்வொரு காரியமும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டறிகின்றீர்கள். அது இப்பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒன்றாய் ஆகிவிடுகிறது. அது அவ்வண்ணமே உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பிலும் உள்ளது. நீங்கள் ஒரு சிறு குழந்தையா இருந்த போது நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்களையே செய்கிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் பீடத்தண்டை வருகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட வினோதமான காரியங்களை செய்கிறீர்கள். நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள் என்று நீங்களே ஆச்சரியப்படுகின்றீர்கள். ஆனால் கொஞ்சம் கழித்து நீங்கள் முதிர்வடையும் போது, முதிர்வடைந்த கிறிஸ்தவர்களாக ஆகும் பொழுது அப்பொழுதே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றீர்கள். புரிகின்றதா? ஏதோ காரியம் தவறிய வழியை மீண்டும் கண்டறிய செய்கிறது. நீங்கள் ஏன் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பு, உங்களுடைய இயற்கையான பிறப்பு உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பிற்கு மாதிரியாயிருக்கிறது. அது உங்களுக்கு இந்த ஜீவியத்தில் எப்படியாய் பொருந்துள்ளது? நீங்கள் வளரும் போது ஒவ்வொரு காரியமும் சரியாக பொருந்துகிறது. ஏனென்றால் நீங்கள் அதற்காகவே உண்டாக்கப்பட்டிருந்தீர்கள். ஓர் இரவு நீங்கள் இந்த இடத்திலோ, கூடார கூட்டத்திலோ, அல்லது எங்கோ மூலையில் உள்ள ஒரு சிறு சபையிலோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட பொருளை பிரசங்கியார் பிரசங்கிக்கையில் நீங்கள் பீடத்தண்டை தட்டு தடுமாறி விழுந்தது ஒரு வினோதமான காரியமாய் இருக்கவில்லையா? புரிகின்றதா? புரிகின்றதா? உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் அதை அறிந்திருந்தார். புரிகின்றதா? நீங்கள் ஏன் அதை அப்பொழுது செய்தீர்கள் என்பதே உங்களுக்கு வினோதமாய் தென்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அது உங்களுக்கு இந்த ஜீவியத்தில் மிகவும் பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வரப்போகும் ஜீவியத்திலும் கூட பொருத்தமாகவே இருக்கும். இந்த உலகமும் அதனுடைய ஜீவியமும் நீங்கள் முதிர்வடையும் போது முன்னேற்றம் அடைவதாக தென்படுகிறது. எல்லா காரியமுமே உங்களோடு சரியாக இருப்பது போன்று தென்படுகிறது. இங்கு ஒருவர் தற்செயலாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறதில்லை. இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உலகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு முன்னதாகவே இல்லை, சரியாக கூறினால் முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த எல்லா நன்மையான காரியங்களையும் நமக்காக ஆயத்தம் பண்ண முடிந்த ஒரு தேவனை நம்மால் எண்ணி பார்க்க முடிந்தும் நம்மால் அவரில் நம்பிக்கை வைக்க முடியாமல் இருப்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது இப்பொழுது நாம் இருக்கிற இந்த குழப்பத்தில் நம்மை கொண்டு வந்து இங்கே நமக்கான ஜீவியத்தின் நன்மையான காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கும் போது பாருங்கள், வரப்போகும் காரியங்களை, நித்திய காரியங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கென நாம் அவரை எவ்வளவாய் நம்பியிருக்க வேண்டும்! அது மிகவும் வினோதமாக தென்படுகிறது என்று நான் கூறுகிறேன். என்னுடைய தாயார் வழக்கமாக பரலோகத்தை குறித்த இடத்தில் கூறினது போன்று அது ஒரு இடமல்ல என்றே நான் கருதுகிறேன். சபையானது அதிலிருந்து வளர்ந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். வழக்கமாக 100 ஆண்டுகளுக்கு முன்னரோ அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்னரோ ஒவ்வொருவரும் மறித்த பின்பு பரலோகத்துக்கு சென்று ஒரு சுரமண்டலத்தை வைத்துக் கொண்டு மேகங்கள் மேல் அமர்ந்து கொண்டு சுரமண்டலத்தை வாசிப்பதாகவே பழங்காலத்தவர்கள் வழக்கமாக கருதி வந்தனர். இப்பொழுது பரலோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தலம் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் அது அவ்வாறு இருக்குமாயின் எல்லா இசைக்கருவிகளை இசைப்பவர்களும் அங்கே இருந்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள். ஆனால் அதுவோ அவ்விதமான ஒரு ஸ்தலமாயிருக்கவில்லை. அது சுரமண்டலங்கள் இசைக்கப்படுகின்ற இடமே அல்ல. வேதம் அவ்வாறு போதிக்கிறது என்று நான் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அதுவோ வார்த்தையின் பரிபூர்ணம் வெளிப்படையாக தோன்றுவதற்கு முன்னர், அல்லது இக்காலத்தில் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள் திறப்பதற்கு முன்னர் அவர்கள் கொண்டிருந்த ஒரு கருத்தாயிருந்தது. அதன் பின்னரே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். இது ஒரு தத்ரூபமான ஸ்தலமாய் இருக்கிறது போலவே பரலோகமும் ஒரு தத்ரூபமான ஸ்தலம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், ஏனென்றால் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை இந்த இடத்தில் துவங்கினார். எனவே இந்த இடம் எவ்வளவு தத்ரூபமாக உள்ளதோ அதை போன்றே பரலோகமும் ஒரு தத்ரூபமான ஸ்தலம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நாம் அங்கே நித்திய காலமாக மேகங்கள் மேல் உட்கார்ந்திருப்பதில்லை. நாம் அங்கு நம்முடைய சுரமண்டலங்களை எப்போதும் இசைத்துக் கொண்டிருப்பதில்லை. ஆனால் நாம் ஒரு உண்மையான ஸ்தலத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம். நாம் அங்கே சில காரியங்களை செய்யும்படிக்கு போய்கொண்டிருக்கிறோம். நாம் அங்கே ஜீவிக்கப் போகின்றோம். நாம் பணிபுரிய போகின்றோம். நாம் அனுபவிக்கப் போகிறோம். நாம் ஜீவிக்கப் போகிறோம். நாம் ஜீவனண்டைக்கு, ஒரு உண்மையான நித்திய ஜீவனண்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பரலோகத்திற்கு, ஒரு பரதீசுக்கு போகின்றோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் ஏதேன் தோட்டத்திற்குள் வருவதற்கு முன்னர் அவர்கள் பணிபுரிந்து ஜீவித்து புசித்து அனுபவித்து மகிழ்ந்த அங்கேதான் நாம் மீண்டும் செல்வதற்கான நம்முடைய பாதையில் இருக்கிறோம். முதலாம் ஆதாம் பாவத்தினூடாக நம்மை வெளியே கொண்டு சென்றான். இரண்டாம் ஆதாம் நீதியினூடாக நம்மை மீண்டும் அங்கு கொண்டு வருகிறார். நம்மை நீதிமான்களாக்க திரும்பவும் அங்கே உள்ளே கொண்டு செல்கிறார். இப்பொழுது ஒளி நாடாக்களை கொண்டு செல்கிற ஜனங்களாகிய நீங்கள் நீதிமானாக்கப்படுதல் என்னும் செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒளி நாடாக்களை எடுத்து செல்கிற நீங்கள் அதை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அண்மையில் நான் இங்கு அதை பற்றி பேசினேன். நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய பூமிக்குரிய பெற்றோர்கள் நீங்கள் வரப்போவதாய் இருந்தீர்கள் என்பதை அவர்கள் அறிந்தவுடனே உங்களுடைய வருகைக்கான ஆயத்தத்தை செய்தனர். இப்பொழுது அதை குறித்து உங்களுடைய பூமிக்குரிய பெற்றோர்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். பூமிக்குரிய பெற்றோர் பரலோக பிதாவின் மாதிரியாகவே உள்ளனர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருப்போமேயானால் நம்முடைய பரலோக பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு இந்த வார்த்தைகளை பேசினார். புரிகின்றதா? உங்களுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணினர். அவர்கள் ஒரு சிறு தொட்டிலை உண்டாக்கினர், இல்லை என்றால் சில சிறு காலுறைகளை உண்டு பண்ணினர், சிறு துணிகளை உண்டு பண்ணினர். உங்களுடைய வருகைக்கான ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் ஆயத்தம் பண்ணினர். நீங்கள் பூமியின் மேல் தோன்றுவதற்கு முன்னமே அவர்கள் ஆயத்தம் பண்ணினர். அங்கே நம்முடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யும்படிக்கு இயேசுவானவர் சென்றிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வார்த்தையோடு எதையும் கூட்டும்படியாகவோ அல்லது அதிலிருந்து எதையும் எடுத்து போடும்படியாக நான் கூறவில்லை. ஏனென்றால் நாம் அதை செய்யக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம், ஒருவன் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் தேவன் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார் என்று கூறியுள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு இதை கூறட்டும், கூட்ட வேண்டும் என்றல்ல, ஆனால் நான் அதை சற்று தெளிவுபடுத்தவே கூறுகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக விதமான வாசஸ்தலங்கள் உண்டு. நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது நாம் எல்லோரும் காண்பதற்கு ஒரே விதமாக இருப்போம் என்று நான் நம்புகிறதில்லை. எல்லோருமே வெண் பொன் நிறமானவர்களாகவோ அல்லது கருமை நிறம் கொண்டவர்களாகவோ அல்லது சிறு உருவம் கொண்டவர்களாகவோ அல்லது எல்லோருமே பெரிய உருவம் கொண்டவர்களாகவோ அல்லது எல்லோருமே ராட்சசர்களாகவோ இருப்போம் என்று நான் நம்புகிறதில்லை. தேவன் பல்வேறு வகைகளை கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறார். உலகம் அதை நிரூபிக்கிறது. அவர் பெரிய மலைகளையும் சிறிய மலைகளையும் உடையவராயிருக்கிறார். அவர் சமவெளிகளை உடையவராயிருக்கிறார். அவர் பாலைவனங்களை உடையவராயிருக்கிறார். அவர் வித்தியாசமான காரியங்களை உடையவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அதை விரும்பிய விதமாகவே அதை உண்டாக்கினார். அவர் பருவ காலங்களை உண்டாக்கினார். கோடைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம், இலையுதிர்காலம், அவர் பருவ காலங்களை உண்டாக்கினார். அது அவர் பல்வேறு வகைகளை கொண்ட ஒரே தேவன் என்பதை காண்பிக்கிறது. அவர் பல்வேறு விதங்களில் உங்களை உண்டு பண்ணினார். சில மனிதர்கள் உண்மையிலேயே பிதற்றுகிறவர்களாக இருக்கின்றனர். சில மனிதர்கள் உண்மையிலேயே பிடிவாதமானவர்களாக இருக்கின்றனர். வேறு சிலர் அருமையானவர்களாக இருக்கிறார்கள். வேறு சிலர் தயவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் பல்வேறு வகையான ஜனங்களை அவருடைய ராஜ்யத்தில் கண்டடைகின்றீர்கள். புரிகின்றதா? பேதுருவை பாருங்கள். அவரை அந்திரேயாவோடு ஒப்பிட்டு பாருங்கள். அந்திரேயா ஜெப வீரனாய் எல்லா நேரத்திலும் தன்னுடைய முழங்காலில் தரித்திருப்பவனாயிருந்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவோ அந்த வைராக்கியமுள்ள பிரசங்கிகளில் ஒருவனாயிருந்தான். பவுல் பழைய நிலையில் தீர்க்கதரிசியை போன்று அல்லது அதை போன்ற அதிக மேதையாக இருந்தான். பாருங்கள், மோசே பழைய ஏற்பாட்டின் முதல் 4 புத்தகங்களை எழுதினான். அவன் பழைய ஏற்பாட்டை எழுதினான். அதில் மற்ற பாகம் நியாயப்பிரமாணம், ராஜாக்கள், சங்கீதங்கள் போன்றவைகளாகும். ஆனால் மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதினான். வேதாகமத்தின் முதல் 4 புத்தகங்களை எழுதினான். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் மற்றும் உபாகமம் ஆகும். அதன் பின்னர் பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதினான். அது உண்மை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் இவர்கள் நடந்த காரியங்களை எழுதினர். ஆனால் பவுலோ நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் வெவ்வேறாக பிரித்து அதனதன் ஸ்தானத்தில் அதை பொருத்தினான். புரிகின்றதா? அவன் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளனாயிருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கில் அமைத்து புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை நமக்கு அளித்தான். இப்பொழுது கவனியுங்கள், அநேக அநேக வாசஸ்தலங்கள், அநேக விதமான வாசஸ்தலங்கள், அநேக விதமான குன்றுகளைப் போல, அநேக விதமான ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகளைப் போல நீங்கள் முதலில் இங்கு வரும்போதே அவைகள் இங்கிருந்தன. ஏனென்றால் உங்களுடைய பரலோக பிதாவின் தயவு அவைகளை இங்கே வைத்துள்ளது. ஏனென்றால் சில மனிதர்கள் மலைகளை விரும்புகின்றனர், சில ஜனங்கள் தண்ணீரை விரும்புகின்றனர், சிலர் வனாந்திரங்களை விரும்புகின்றனர். ஆகையால் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வருகையையும் உங்களுடைய சுவாபத்தையும் நீங்கள் என்னவா இருப்பீர்கள் என்பதையும் அறிந்து நீங்கள் அதை அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அதை அந்த விதமாக உண்டாக்கினார். ஓ, அவர் ஒரு அற்புதமான பிதாவா இருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பாருங்கள், அவர் அதை இந்த விதமாகவே உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் மலைகளை உண்டாக்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மலைகளை விரும்புகிறேன். நான் அதை விரும்புகிறேன். ஓ, அவர் அங்கிருந்து அவருடைய பெட்டியிலிருந்து கற்களை கொட்டி வெறுமையாக்கி இருக்க வேண்டும். நான் அதை அனுபவித்து மகிழும்படியாய் அவர் அதை கொட்டி வெறுமையாக்கினார். உங்களுக்கு புரிகிறதா? எனவே அதன் பின்னர் எனக்கு சமவெளிகள் பிடிக்கும், நான் அங்கே அதிக தூரம் காண முடியும் என்கின்றீர்கள். இரண்டு வித்தியாசமான இயல்புகள். நாம் இருவருமே கிறிஸ்தவர்கள். ஆனால் நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்பதை பிதா அறிந்திருந்தார். எனவே நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னரே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். ஆமென். நீங்கள் முதன்முறையாக இங்கு வரும்போதே, நீங்கள் இங்கு வரும்போதே அவர் உங்களுக்காக அதை ஆயத்தம் செய்திருந்தார். அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்கும் போது அது அற்புதமாயிருக்கவில்லையா? இப்பொழுது ஆனால் நினைவிருக்கட்டும், அவைகள் அடையாளமாய் உள்ள தற்காலிக வரங்களாய் மாத்திரமே உள்ளன. இப்பொழுது மோசே வனாந்தரத்தில் உள்ள கூடாரத்தை ஆயத்தம் செய்த போது பரலோகத்தில் அவன் கண்ட மாதிரியின்படியே அவன் எல்லா காரியங்களையும் செய்தான் என்று அவன் கூறினான் என்பதை நாம் அறிவோம். புரிகின்றதா? ஆகவே பூமிக்குரிய காரியங்கள், நித்திய காரியங்கள் என்னவென்பதை மாத்திரமே வெளிப்படுத்துகின்றன. நாம் இன்றைக்கு ஜீவிக்கிற இந்த பூமியானது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் அதை நேசிக்கிறோம், நாம் அதில் வாழ விரும்புகிறோம், அந்த காற்றை சுவாசிக்க விரும்புகிறோம், மற்றும் அந்த பூக்களையும் மற்ற காரியங்களையும் காண விரும்புகிறோம். இது இங்கு வெளிப்படுத்தலாயிருக்குமாயின் மரித்துக் கொண்டிருக்கும் ஒன்று நித்தியமான ஒன்றையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மரம் போராடிக் கொண்டும் இழுத்துக் கொண்டும் ஜீவிக்க முயற்சித்துக் கொண்டும் இருப்பதை நீங்கள் காணும் போது அப்படி செய்ய வேண்டி இராத ஒரு மரம் இங்கு உள்ளது என்பதையே அது பொருட்படுத்துகிறது. இங்கு ஒரு மனிதன் உயிர் வாழ போராடுவதை நீங்கள் காணும் போது ஒரு மருத்துவமனையில் அல்லது ஒரு சுகவீன படுக்கையில் அல்லது ஒரு விபத்திலோ யாரோ ஒருவர் உயிர் வாழ போராடிக் கொண்டு அவருடைய தொண்டையில் மரண ஒளி எழுப்ப இழுத்துக் கொண்டும் அழுது கொண்டும் உயிருக்காக கூச்சலிட்டுக் கொண்டும் இருக்கையில் அது எதை பொருட்படுத்துகிறது? எங்கோ ஒரு இடத்தில் அவ்விதம் போராடாத, அதற்காக கூச்சலிடாத ஒரு சரீரம் உண்டு. புரிகின்றதா? அது இதை செய்கிறதில்லை. இப்பொழுது அவைகள் நமக்கு தற்காலிக வரங்களாயிருக்கின்றன. இந்த காரியங்கள் நித்தியமான ஒன்று எங்கோ உள்ளது என்பதை மாத்திரமே வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் அந்த நித்தியமான ஒன்றை நமக்காக ஆயத்தம் பண்ண இயேசுவானவர் சென்றிருக்கிறார். இப்பொழுது இவைகள் அதே விதமான மகத்தான ஒன்று உண்டு என்பதை மாத்திரமே வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இவைகள் அதே விதமானவைகளாயிருக்கின்றன. இப்பொழுது நினைவிருக்கட்டும், வேதம் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வாசஸ்தலம் அழிந்து போனாலும் நமக்காக ஏற்கனவே ஒன்று காத்திருக்கிறது என்று கூறியுள்ளது. ஒரு சிறு குழந்தை தாயின் வயிற்றில் உள்ள போது அதனுடைய சிறு தசைகள் முறுக்கிக் கொண்டும் திருப்பிக் கொண்டும் இருக்கிறது. ஆனால் புரிகின்றதா? நீங்கள் கவனிப்பீர்களேயானால், நீங்கள் ஒரு சிறியை எடுத்துக்கொண்டால், அவள் எப்போது மிகவும் முறையற்றவளாயிருந்தாலும் அவள் ஒரு தாயாகும் போது அந்த குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்னர் அவளிடத்தில் ஒரு விதமான இரக்க குணம் காணப்படும். அவளை சுற்றிலும் ஏதோ ஒரு காரியம் எப்பொழுதும் இருக்கும். அவள் மிகவும் இளகிய குணம் படைத்தவளாயிருப்பாள். ஏன்? அந்த மாம்ச சரீரத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சிறு தூதனின் ஆவி காத்துக் கொண்டிருக்கிறது. அது பிறந்தவுடனே ஜீவ சுவாசம் அதற்குள் வருகிறது. தேவன் அங்கே அதை ஊதுகிறார். அதன் பின்னரே அது ஜீவ ஆத்மாவாகிறது. இப்பொழுது இந்த குழந்தை பிறக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் உள்ளது. இப்பொழுது குழந்தையின் சரீரம் விழுவது போன்று இந்த சரீரம் இந்த பூமியின் மேல் விழும்போது அந்த ஆவியை தனக்குள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள அழிவில்லாத ஒரு சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஓ, என்ன ஒரு மகத்தான காரியம்! நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறோம். ஆமேன். குழந்தைகளாக, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர் நம்மை அவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும்படியான முழு விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அவர் செய்த எல்லா காரியங்களுமே ஒத்த தன்மை வாய்ந்த இனி வரப்போகும் காரியங்களை வெளிப்படுத்துகின்றன. இங்கே உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது போல, இந்த சரீரம் போலவே, அதாவது அவர் உங்களுக்கு ஜீவிக்க அளித்த சரீரமானது இதை காட்டிலும் மகத்தான சரீரம் ஒன்று உண்டு என்பதை மாத்திரமே வெளிப்படுத்துகிறது. புரிகிறதா? மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எனவே வரப்போகும் அந்த சரீரத்தில் எந்த பொல்லாங்கும் காணப்படாது. இப்பொழுது இந்த சரீரமோ பொல்லாங்கு, சுகவீனம், மரணம், துக்கம் என்பவைகளை கொண்டதாயிருக்கிறது. அண்மையில் தேவனுடைய மறுரூபம் என்பதன் பேரில் நான் பிரசங்கித்த போது இந்த சரீரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் இதற்குள் எப்படி பொல்லாங்கு காணப்படுகிறது என்பதை குறித்தும் நான் வெளிப்படுத்தினேன். நாம் வாழ்கிற இந்த எல்லா நவீன நாகரிகமும் பிசாசினுடையதாக இருக்கிறது. நீங்கள் அதை நம்பவில்லையா? வேதம் அவ்வாறு கூறுகிறது. இந்த உலகமும் எல்லா அரசாங்கமும் பிசாசினுடையதாக இருக்கிறது. நாம் அதை நம்ப விரும்பவில்லை. ஆனால் வேதம் அதை தெளிவாக கூறுகிறது. அதாவது எல்லா அரசாங்கமும், பூமியின் ஒவ்வொரு ராஜ்யமும் பிசாசினால் சொந்தமாக்கப்பட்டு பிசாசினாலே ஆளப்படுகிறது. இயேசு சாத்தானால் மலையின் மேல் கொண்டு செல்லப்பட்ட போது அவன் அவருக்கு உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தான். மேலும் சாத்தான் அவைகளை தன்னுடையதென்றே உரிமை கூறினான். அப்பொழுது இயேசுவானவர் அவனோடு ஒருபோதும் தர்க்கிக்கவே இல்லை. ஏனென்றால் அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருந்தான். புரிகின்றதா? மேலும் அவன், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்றான். பார்த்தீர்களா? அவர் தியாக பலி ஆகாமல் இருக்கும்படிக்கு அவன் அவைகளை இயேசுவுக்கு கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? அது அவரிடத்தில் அவன் செய்யப்போவதாயிருந்த ஒரு பேரமாயிருந்தது. ஆனால் உலகமானது பாவம் செய்திருந்தது. ஆகையால் பாவத்தின் தண்டனை மரணமாயிருந்தது. எனவே அவர் மரிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த காரணத்தினால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே அவரால் தம்மேல் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனையின் கிரயத்தை செலுத்த முடிந்தது. திரும்ப பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அது குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கவில்லை. அது முற்றிலும் இலவசமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா கடன்களும் செலுத்தப்பட்ட ஆயிற்று. அது இப்பொழுது அவருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றிரவு இங்கே ஒன்று கூடி உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழும் இந்த உலகத்தில் உள்ள இந்த கல்வியை குறித்து கூறுகிறேன். நான் அதை உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். கல்வி, விஞ்ஞானம், நாகரீகம் மற்றும் இன்றைக்கு நாம் மகிழ்ந்து அனுபவிக்கிறதாய் தென்படுகிற இந்த எல்லா காரியங்களுமே சாத்தானுடையதாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும். நீங்களோ சகோதரன் பிரணாம், நாகரீகமா என்று கேட்கலாம். ஆமையா, இந்த நாகரீகம் பிசாசினால் உண்டானது. ஆதியாகமம் 4 அதை நிரூபிக்கிறது. தாயீனின் குமாரன் பாருங்கள், அவனே இந்த நாகரீகத்தை துவங்கி நகரங்களை கட்டி வாத்திய கருவிகள் போன்றவற்றை உண்டாக்கினான். நாகரீகம் அறிவினால் உண்டானது. அறிவு என்பது ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாளுக்கு வெற்றி போட்டதாயிருக்கிறது. அதுவே அவனுடைய தடுமாற்றத்திற்கும் தேவனுடைய கட்டளையை மீறுவதற்கும் காரணமாயிருந்தது. நாம் இனி இருக்க போகிற உலகில் ஒரு நாகரிகம் இருக்கும். ஆனால் அது இந்த விதமான ஒரு நாகரிகமாயிருக்காது. ஏனென்றால் இந்த நாகரிகத்தில் நாம் சுகவீனத்தையும் துக்கத்தையும் இச்சையையும் மரணத்தையும் தவறான ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுள்ளோம். ஆனால் அந்த நாகரிகத்தில் இந்த காரியங்கள் ஒன்றுமே இருக்காது. நமக்கு விஞ்ஞானமே தேவைப்படாது. எப்படி இருந்தாலும் விஞ்ஞானமானது மூல காரியத்தின் தாறுமாறாயிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் ஒரு மூலக்கூற்றை உடைக்கிறீர்கள். நீங்கள் இன்னதை செய்ய அணுவை உடைக்கிறீர்கள். உங்களை நிர்மூலமாக்கும்படிக்கே செய்கின்றீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை கொல்லும்படியாய் துப்பாக்கியின் ரவையை எடுத்து இந்த விதமாய் நிறைக்கின்றீர்கள். நீங்கள் காரை எடுத்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் பூமியிலிருந்து பெட்ரோலை எடுத்து பூமியின் பிடியானது தளர்ந்து வெடித்து போகும்படியாய் பூமியிலிருந்து பொருட்களை எடுக்கின்றீர்கள். நீங்கள் சாலையில் மணிக்கு 90 மைல் வேகத்தில் சென்று யாரையாவது கொன்று விடுகின்றீர்கள். பார்த்தீர்களா? ஓ, அளவுக்கு அதிகமான நரம்பு தளர்வுற்ற நிலை, நெருக்கடி, துரிதம். நாம் உந்தி தள்ளிக்கொண்டு செயலாற்ற வேண்டியதாயுள்ளது. ஓ, புரிகின்றதா? அவை யாவும் பிசாசாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருசக்கர மோட்டார் வாகனங்களும் ஆகாய விமானங்களும் அல்லது எந்த விஞ்ஞான சாதனைகளுமே இருக்காது. இருக்கவே இருக்காது. அங்கே கல்வியும் இருக்கவே இருக்காது. அங்கே இதை பார்க்கலாம் மிகவும் மேன்மையான கல்வி உண்டாயிருக்கும். எனவே இந்த கல்வி அங்கே நினைக்கப்படுவதும் இல்லை. புரிகின்றதா? கல்வி, நாகரீகம் இவையாவுமே சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. இப்பொழுது நீங்கள் அப்படியானால் சகோதரன் பிரணாமே, நீங்கள் ஏன் படிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். பாருங்கள், நான் ஏன் இப்பொழுது உடை உடுக்கிறேன்? முதலில் இருந்த நாகரிகத்தில் அவர்கள் எந்த உடையுமே உடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. அவர்கள் திரையிடப்பட்டிருந்தனர். அவர்கள் உடைகளை உடுக்க எந்த காரணமும் இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவர்கள் நிர்வாணமாக இருந்தனர் என்பதையே அவர்கள் அறியாமல் இருந்தனர். இப்பொழுதோ நாம் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்துள்ளோம் என்பதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள். இங்கே பாவம் தங்கியுள்ளது. ஆகையால் நாம் உடைகளை உடுத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆதியில் அவ்வாறு இல்லை. அங்கு பாவமே இல்லாதிருந்தது. புரிகின்றதா? இப்பொழுது நாகரிகத்தின் வழியிலும் அதே காரியம்தான் உள்ளது. எனவே நாம் படிக்கிறோம், நாம் எழுதுகிறோம், நாம் இதை செய்கிறோம். ஆனால் ஒருபோதும் அதனோடு ஒப்புரவாக வேண்டியதில்லை. அதை ஒருபோதும் உங்களுடைய தேவனாக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் அது கம்யூனிஸ்ட் கொள்கையின் தேவனாக இருக்கிறது. புரிகின்றதா? அது இயேசு கிறிஸ்துவை குறித்ததல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமே நிரூபிக்க முடியுமே அன்றி விஞ்ஞானத்தின் மூலம் உங்களால் அவரை நிரூபிக்க முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிப்பதன் மூலமே நிரூபிக்க முடியும். இன்றிரவு இந்த கட்டடத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்னால் விஞ்ஞானபூர்வமாக உங்களுக்கு நிரூபிக்க முடியாது. ஆயினும் அதே சமயத்தில் அவர் இங்கிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் மூலம் அது ரூபகாரப்படுகிறது. ஆபிரகாம் சுமார் 100 வயது நிரம்பிய அந்த ஸ்திரீயிடத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போகிறான் என்பதை அவனால் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்க முடியாது. ஆனால் அவனுடைய விசுவாசம் அதை உறுதிப்படுத்தினது. புரிகின்றதா? அதற்கு எந்த விதமான விஞ்ஞான பூர்வமான நிரூபணமே தேவையில்லாதிருந்தது. ஏன் மருத்துவரோ அந்த வயோதிப மனிதன் பைத்தியம் பிடித்தவனாயிருக்கிறான், அவர் இங்கே அந்த ஸ்திரீயின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போகிறான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு 100 வயதாகிறது, அவளுக்கோ 90 வயதாகிறது என்று கூறியிருப்பான். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் அவனமே கூறினார். எனவே அதற்கு விஞ்ஞானம் தேவைப்படுகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விஞ்ஞானம் அல்ல, விசுவாசமே தேவைப்படுகிறது. ஆகையால் நம்முடைய பள்ளிகளும் மற்ற காரியங்களும் பெரிதாகியுள்ளன. மேலும் தேவன் போய் பள்ளிக்கூடங்களை உண்டாக்குங்கள் அல்லது வேதாகம பள்ளிக்கூடங்களை நிறுவுங்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. உங்களுக்கு அது தெரியுமா? அவரோ வார்த்தையை பிரசங்கி என்றே கூறினார். அதுவே முற்றிலும் சரியானது. எனக்கு தெரிந்த எந்த காரியத்தை காட்டிலும் நம்முடைய கல்வி முறைகளே நம்மை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு செல்கின்றன. அது உண்மை. அவைகள் தேவனிடத்திலிருந்தே தூர கொண்டு சென்று விடுகின்றன. பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்றவற்றை கட்டுவதனால் அல்ல, அது உலகத்திற்காகவும் அதன் குழுவிற்காகவுமே ஆகும். ஆனால் நான் அவைகளுக்கு விரோதமாக எதையும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அவர்களுடைய பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் அது இன்னமும் அங்கில்லை. நாம் மிக நல்ல ஒரு மருத்துவமனையை கட்டி நாம் வைத்துள்ள சிறந்த மருந்துகளை உபயோகித்தும் தினமும் அதில் ஆயிரக்கணக்கானோர் மறுக்கின்றனர். ஆனாலோ என்னே, தேவனுடைய ராஜ்யத்திலோ மரணமே கிடையாது, துக்கமே கிடையாது. ஆமே, அங்கே உலகத்தில் இந்த காரியங்களை குறித்த தேவையே இருக்காது. நாம் இந்த காரியங்களில் இருந்து தேவனுடைய உண்மையான காரியங்களுக்குள்ளாக கடந்து விட்டிருக்கிறோம். இங்கோ நாம் விஞ்ஞானத்தின் மூலம் மிகவும் கடினமாக கண்டறிய போராடுகிறோம். நாம் பெற்றுள்ள அதிக விஞ்ஞானம் நமக்கு அதிக மரணத்தையே கொண்டு வந்திருக்கிறது. நாம் போரிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விதத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அதை விட்டுவிடுவோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் விசுவாசத்தின் மூலம் இன்று அவரை ஏற்றுக் கொள்வோமாக. அவரே அந்த ஒருவராக இருக்கிறார். விஞ்ஞானம் உங்களுக்காக எதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது? அதிக மரணத்தையே. அது உண்மை. ஸ்புட்னிக் என்ற செயற்கை கோள்களும் மேல் நோக்கி செல்லுகிற ஒவ்வொன்றும் இந்த எல்லா காரியங்களுமே பூமி முழுவதிலும் மரணத்தையே பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதை நோக்கி பார்க்காதீர்கள். அதை பார்க்கலும் இன்னும் உயரமாக பரலோகத்தை நோக்கி வாரும் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். இன்றிரவு தேவனுடைய வலதுபாரசத்தில் நம்முடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். என்னத்திற்காக நாம் அவருடைய வார்த்தை சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விதமான பொல்லாங்குகளையும் உடையதா இருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் வரப்போகின்ற ஜீவியமானது அந்த விதமான பொல்லாங்கை உடையதாகிறது. இந்த ஒன்றே இச்சையையும் சுகவீனத்தையும் மரணத்தையும் உடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அது என்னவா இருக்கிறது? அவர் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிற வீடு இதுவல்ல. இது ஒரு தொற்றுநோய் மருத்துவமனை போன்ற வீடா இருக்கிறது. ஒரு தொற்றுநோய் மருத்துவமனை வீடு என்றால் என்னவென்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக அதில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தொற்றுநோய் மருத்துவமனை வீடு என்பது வியாதிப்பட்ட எல்லா ஜனங்களையும் வைக்கும் ஒரு இடமாகும். அதைத்தான் பாவம் நமக்கு செய்துள்ளது. பாவமே நம்மை இந்த பூமிக்குரிய தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டில் வைத்துள்ளது. அந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டில் எவரையுமே உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே எல்லா விதமான கிருமிகளும் சுற்றி பறந்து கொண்டிருக்க ஜனங்கள் இந்த கிருமிகளை பெற்று தாங்களாகவே சுகவீனம் அடைந்து விடுவர். பாவமே நம்மை இந்த பிசாசினுடைய தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிற்கு கொண்டு வந்தது. ஓ, ஆனால் மற்றவன்றோ என் பிதாவினுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு சிலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். உங்களை இந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து என் பிதாவினுடைய வீட்டிற்குள் கொண்டு சேர்ப்பேன். ஆமேன். அங்குதான் நீங்கள் இருப்பீர்கள். இந்த பழைய பூமிக்குரிய தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வேன். அவர் ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண பொல்லாங்கே இல்லாத, சுகவீனமே இல்லாத, வயோதிகமே இல்லாத, மரணமே இல்லாத ஒரு பரிபூர்ண சலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அது அந்த பரிபூர்ணத்திற்கு உங்களை அழைக்கிற ஒரு பரிபூர்ண ஸ்தலமாயிருக்கிறது. நீங்கள் அங்கு செல்ல பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது. இயேசு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள் என்றார். அது ஒரு பரிபூர்ண ராஜ்யமாக இருக்கிறது. எனவே அதில் பரிபூர்ணமான ஜனங்கள் வரவேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பூரண சர்க்குணரான தேவகுமாரனை விவாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பரிபூர்ண மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் அதை நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிற தீட்டுக்கடிக்கும் ஜலமாக இருக்கிற பரிபூர்ண தேவனுடைய வார்த்தையை தவிர வேறெந்த காரியத்தினூடாக உங்களால் அதை செய்ய முடியும்? ஆமேன். அது உண்மை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது சொட்டுகிற ரத்த வார்த்தை ஆகும். ஆமே, ரத்தம் தேவனுடைய வார்த்தை மனவாட்டியை கழுவுவதற்கு ரத்தத்தை கசிந்தது. ஆமேன். ஆமையா. ஆகையால் அவள் பரிபூர்ணமான தண்ணியாக விபச்சாரமற்றவளாக இருக்கிறாள். அவள் முதலிலேயே ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை. ஆமேன். அவள் அதற்குள் கன்னியாக பிடிக்கப்பட்டாள். புரிகின்றதா? அவர் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிற அந்த பிதாவினுடைய வீடு அங்குள்ளது. இந்த ஒன்றோ இனச்சேர்க்கையினால் தோன்றினபடியால் வீழ்ச்சியிலிருந்து வீழ்ச்சியுடனே விழுந்து போக வேண்டும். நீங்கள் பழைய காரியத்துடன் எவ்வளவுதான் ஒட்டு போட்டாலும் சரி, அது எப்படியாயிரும் விழத்தான் போகிறது. அவள் அதை செய்திருக்கிறாள். ஏனென்றால் அவள் ஆக்கிரமிப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஏனென்றால் தேவன் அவனமாக கூறினார். அவள் முற்றுப்பெற்று விட்டாள். தேவன் அதை நிர்மூலமாக்கப் போகிறார். அவர் அவனமாய் கூறியுள்ளார், முழு காரியமும் புதிதாக்கப்படும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆதியிலே உலகமானது அதனுடைய பிறப்பில் இருந்த போது தேவன் முதலில் தண்ணீரை பூமியிலிருந்து பிரித்தெடுத்த போது, அதாவது அவர் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து தண்ணீரை பிரித்தெடுப்பது போன்று செய்த போது அங்கே ஒரு உலகம் பிறந்தது. ஆம், தேவன் ஜனங்களை அங்கே வைத்த போது அதன் மீது அவர்கள் வாழத் துவங்கினர். அதன் பின்னர் அவர்கள் பாவம் செய்ய துவங்கினர். எனவே அது நோவாவின் நாட்களில் அது தண்ணீரினால் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. அதன் பின்னர் அது அதன் மேல் விழுந்த சிருஷ்டிகரின் ரத்தத்தினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டது. இப்பொழுது அந்த விதமாகவே நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படி நீதிமானாகுதலினூடாக வருகின்றீர்கள். நீங்கள் மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். இல்லை, உங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டீர்கள். அவர் அதற்காக உங்களை மன்னித்தார். நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்பதை காண்பிக்கவே நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை உலகிற்கு காண்பித்து ஜனங்களண்டை அறிக்கை செய்கிறீர்கள். அவர் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நீங்கள் அவருடைய ஸ்தானத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் அவரை போலாகும்படிக்கு அவர் உங்களை போலானார். ஆகையால் தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வல்லமையே உங்களுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா பழக்கங்களையும் சுத்திகரித்தது. நீங்கள் புகைப்பிடித்து குடித்து சரியில்லாத காரியங்களை செய்து பொய்யுரைத்து மற்ற எல்லா காரியங்களையும் செய்து வந்தீர்கள். அப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய ஜீவியத்திற்குள்ளாக வந்து உங்களிடத்தில் இருந்து இந்த எல்லா காரியங்களையும் தூர கொண்டு செல்கிறது. நீங்கள் ஏதோ காரியம் தவறா இல்லை என்று கூற நேர்ந்தால் உடனே ஒரு நிமிடம் பொறு, என்னை மன்னித்துக் கொள், நான் அதை அந்த விதமாக கூறும்படிக்கு நினைக்கவில்லை என்கிறீர்கள். புரிகின்றதா? பிசாசு அங்கே ஒரு கனியை வைத்தான். ஆனால் நீங்கள் திரும்பி வரும்படிக்கு கிருபையை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நான் தவறா இருந்தேன் என்பீர்கள். ஆம், இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்கிற அடுத்த காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அக்னியுமாயிருக்கிறது. இப்பொழுது தேவன் இந்த 1000 வருட அரசாட்சி முடிவரும் போது தேவன் இந்த உலகிற்கு ஒரு அக்னி அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அது முழு காரியத்தையும் நிர்மூலமாக்க போகிறது. வானங்களும் பூமியும் அக்னிக்கு இரையாகும். பேதுரு அவனமாய் கூறினான், பெற்றுக் கொள்ள போகும் ஒரு அக்னி அபிஷேகமானது முழு காரியத்தையும் புதுப்பிக்கும். அதன் பின்னர் அங்கே ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அப்பொழுதுதான் அங்கே நீதிவாசமாயிருக்கும். அங்குதான் நாம் இருப்போம். நாம் அழிவுள்ள நிலையிலிருந்து கால வரையறையுள்ள நிலையிலிருந்து நித்தியத்துக்குள்ளானவர்களாக மாறியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாக்களுக்கு ஒளியூட்டும் போது நாம் நமக்குள் தேவனுடைய மரபணுவை பெற்ற அவருடைய தன்மைகளோடு தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மாறி பிதாவின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறபடியால் பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி, அப்பா பிதாவே, என் பிதாவினுடைய வீட்டிலுள்ள என் தேவனே என்று கூப்பிடும் சாக்கியம் பெற்றுள்ளோம். இப்பொழுது இந்த பழைய உலகம் விழுந்து போக வேண்டும். ஏனென்றால் அது இனச்சேர்க்கையினுடாக தோன்றியது. அது ஆதியிலே கீழ்ப்படியாமையினுடாக வந்தது. நாம் இங்கே வீழ்ச்சியினுடாக இனச்சேர்க்கையினுடாக பிறந்தோம். எனவே அது அதே விதமாக வீழ்ச்சிக்கு திரும்பி போக வேண்டும். ஆனால் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஒன்றோ விழுந்து போக முடியாது. ஏனென்றால் அவர் அதை அவ்வண்ணமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் போயிருக்கிறேன். நாம் இந்த விதமான ஒரு சரீரத்திலேயே தரித்திருந்தால் என்னவாகும்? மரணம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? இப்பொழுது அது வினோதமா இல்லையா? ஆனால் இப்பொழுது உதாரணமாக, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஒரு சிறு பையனாக இருந்தேன். இப்பொழுது நான் நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன். அங்கு திரு டவ் என்னும் பெயர் கொண்ட ஒரு நண்பர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தான் அவருக்கு 93 வயது முடிந்தது. இப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள், இன்னும் 40 அல்லது 45 வருடங்களுக்கு பின் நான் அவ்வாறு இருப்பேன். இப்பொழுது இன்னும் 40 வருடத்தை அவருக்கு கூட்டுங்கள். அப்பொழுது அவர் எங்கே செல்வார்? இந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியான ஏதோ காரியம் இருக்கிறதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திறந்த வாசல் உள்ளது, அது மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு அந்த வாசலிலே இருக்கிறார். ஆமேன். அவர் அந்த ஆற்றந்தை என்னை வழிநடத்துவார். அவர் அந்த வாசலினூடாக என்னை கொண்டு செல்வார். மரணம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய வாசல் அப்பாலில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இருதயம் துடிக்கும் போது நீங்கள் அதற்கு ஒரு துடிப்பு அருகாமையில் இருக்கிறீர்கள். என்றோ ஒரு நாள் நான் அந்த வாசல் வர வேண்டும், நீ அங்கே வர வேண்டும். ஆனால் நான் இங்கே வரும்போது நான் ஒரு கோழையாக இருக்க விரும்பவில்லை. நான் கூச்சலிட்டு திரும்பி ஓட விரும்பவில்லை. அவருடைய நீதியின் வஸ்திரத்தில் என்னை சுத்திக் கொண்டு அந்த வாசலண்டை நான் வர விரும்புகிறேன். என்னுடைய நீதியின் வஸ்திரத்தில் அல்ல. இதன் மூலம் நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அறிவேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதாவது அவர் அழைக்கும் பொழுது அவரோடு இருக்கும்படியாய் இந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து மரித்தோரின் மத்தியிலிருந்து வெளியே வருவேன். இந்த சரீரம் எங்கே விழுந்தாலும், அது எங்கே விழுந்து கிடந்தாலும், அது என்னவா இருந்தாலும், நான் என்றோ ஒரு நாளில் வெளியே வருவேன். ஏனென்றால் அவர் அதை எனக்கு வாக்குப்படினார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆமையா, அவரே அந்த விழுந்து போக முடியாத ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பூமியின் மேல் தாயாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவள் எப்படி இருப்பாள் என்பதை கவனியுங்கள். எப்படியாக அந்த தாயுடைய சரீரம் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஆவல் கொள்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிறதை வயதிற்கு வந்த அனைவருமே புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். குழந்தையை வயிற்றில் சுமக்கும் தாய் அவளுடைய சரீரத்தில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டால் உடனே அவள் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆவல் கொள்ள துவங்குகிறாள். தந்தையார் எப்படி இருப்பார் என்பதை பாருங்கள். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது எங்களுக்கு சாப்பிட எந்த காரியமும் இருந்ததில்லை. உங்களில் அநேகர் அதே காரியத்தினால் துன்பப்பட்டிருப்பீர்கள். ஆகையால் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னர் தாயார் ஏதோ ஒன்றுக்காக ஆவல் கொள்கிறாள். தந்தையாரோ மூளை முடிக்கிறெல்லாம் அதை தேடி அவளுக்காக கொண்டு வருவார். புரிகின்றதா? அது அவளுடைய சரீரத்திற்கு கால்சியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அந்த ஜூனி என்ற குழந்தை வளர்வதற்காக அவன் அந்த காரியங்களுக்காக வரப்போகும் குழந்தைக்கான உணவிற்காக ஆவல் கொள்கிறான். எப்படியாய் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை முழு வளர்ச்சியோடும் கூடுமானவரை மகிழ்ச்சியோடும் பிறக்கும்படி அவர்கள் அதை வாங்க முயற்சிக்கின்றனர். எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் அதை செய்வார்கள் என்பதை பாருங்கள். ஏதோ ஒன்று தேவைப்படுகின்ற போது அந்த தாய் அதை குறித்து சாட்சி பகர்கிறாள். பாருங்கள், அவருடைய சரீர அமைப்பு அவிதம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு புரிகிறதா? அதாவது வரப்போகும் அந்த குழந்தைக்கு இங்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்படும் போது அதற்காக அந்த தாய் எப்படியாய் ஆவல் கொள்கிறாள்? இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் நில்லுங்கள். நாம் ஏன் எழுப்புதல்களை நடத்துகிறோம்? நாம் ஏன் ஒன்றாக கூடுகிறோம்? நான் ஏன் எப்பொழுதுமே ஜனங்களை கடிந்து கொள்கிறேன்? நான் ஏன் பெந்தகோஸ்தே ஸ்திரீகளாகிய உங்களை ஆடவரின் காற்சட்டைகளை அணிவதையும் முக ஒப்படைகளை செய்வதையும் உங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்வதையும் இன்னும் அது போன்ற மற்ற காரியங்களையும் விட்டுவிடும்படி கூறிக்கொண்டிருக்கிறேன்? நான் ஏன் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன்? ஏனென்றால் பண்டைய நாகரிக முறை கொண்ட பெந்தகோஸ்தையினர் அபிதமாக செய்ததில்லை. அதை செய்வது உண்மையான வேதாகம வழியும் அல்ல. நீங்கள் இந்த குட்டை கால் சட்டைகளையும் புருஷருடைய உடைகளையும் அணிந்து கொள்கிறீர்கள். அது தேவனுக்கு அருவறுப்பானது என்று வேதம் கூறுவதை நீங்கள் அறியீர்களா? ஆனாலும் நாம் அதை அனுமதிக்கிறோம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்? அங்கே ஏதோ காரியம் குறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சியில் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறு கதை கூறப்பட்டது. ஒரு கருத்த சகோதரன் அங்கே பின்னால் உட்கார்ந்திருப்பதை நான் கவனித்தேன். தென்பகுதியில் அவர்கள் அடிமைகளை விற்பது வழக்கம். அடிமைத்தன விடுதலை அறிவிப்பதற்கு முன்னர் அங்கே அடிமைத்தனம் இருந்த போது அவர்கள் அங்கே அடிமைகளை வைத்திருந்தனர். அவர்கள் வியாபாரியிடம் சென்று ஒரு காரை வாங்குவது போன்று அவர்கள் ஜனங்களிடம் சென்று அடிமைகளை வாங்குவர். அவர்கள் கார்களை வாங்குவது போல மானிட வர்க்கத்தை அவர்களிடம் விற்றதற்கு விற்பனை ரசீதை அவர்கள் கொடுத்து வந்தனர். ஒரு சமயம் ஒரு தரகன் மூலமாக வாங்குபவன் ஒருவன் வந்தான். அவர் அந்த பெரிய தோட்டங்களை சுற்றி பார்த்து அடிமைகளை வாங்குவார். அவர் ஒரு பெரிய தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அநேக அடிமைகள் இருந்தனர். அவர்கள் எத்தனை பேர் என்பதை அவர் காண விரும்பினார். அங்கே அவர்கள் எல்லோருமே வெளியே வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் வருத்தமாயிருந்தனர். அவர்கள் வீட்டிலிருந்து தூரமாயிருந்தனர். அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தனர். அவர்கள் அங்கிருந்து இவர்களை இங்கே கொண்டு வந்திருந்தனர். தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர்கள் அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து அடிமைகளாக விற்றனர். எனவே அவர்கள் விசனமாயிருந்தனர். அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு ஒருபோதும் திரும்பிச் செல்ல மாட்டோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அந்த தேசத்திலேயே வாழ்ந்து மறிக்க வேண்டும். அவர்கள் அநேக முறை சாட்டைகளால் அடித்துக் கொண்டு செல்லப்படுவர். அவர்கள் அவர்களுடைய முதலாளியின் சொத்தாக இருந்தனர். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவானோ அதையே அவர்களுக்கு செய்தான். அவன் அவர்களை கொல்ல விரும்பினால் அவன் அவர்களை கொண்டு விடுவான். அவன் என்னவெல்லாம் விரும்புகிறானோ அவன் அதை அவர்களுக்கு செய்வான். அது இஸ்ரவேலர் இருந்ததை போன்ற அடிமைத்தனமாகும். இன்னும் அநேக நாடுகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருந்தன. அவர்கள் ஏழைகளான அடிமைகளையே எடுத்துக் கொண்டனர். அவர்கள் கடினமாக பாடுபட்டனர். அவர்கள் எல்லா நேரத்திலுமே அழுது கொண்டு துக்கமாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவன் அந்த அடிமைகளில் ஒருவனை, ஒரு வாலிபனை கவனித்தான். அந்த அடிமை தன்னுடைய மார்பை உந்தி தள்ளிக்கொண்டும் தன்னுடைய தலையை இந்த விதமாக நிமிர்த்திக் கொண்டும் இருந்தான். அவர்கள் அவனை ஒருபோதும் சாட்டையால் அடித்திருக்கவே இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவனுக்கு ஒருபோதும் கூறவே இல்லை. எனவே அந்த தரகன், நான் அந்த அடிமையை வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு முதலாளியோ, அவன் விற்பனைக்கு அல்ல என்றான். உடனே இவன், நான் அவனையே வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு அவன், இல்லை, அவன் விற்பனைக்கு அல்ல என்றான். அதற்கு அந்த தரகன், மற்ற எல்லோருக்கும் தலைவனாயிருக்கிறானா என்றான். அப்பொழுது அவன், இல்லை என்று கூறினான். மேலும் அவன் தலைவனும் அல்ல, அவன் ஒரு அடிமையே என்றான். அதற்கு இந்த தரகன், ஒரு கால் நீர் மற்றவர்களை போஷிப்பதை காட்டிலும் இவரை வித்தியாசமாக போஷிக்கலாம் என்றான். அப்பொழுது முதலாளியோ, இல்லை, அவர்கள் எல்லோருமே அடிமைகளை கொண்டு துடுப்புகளினால் இயக்கப்படுகின்ற அந்த கப்பலில் உள்ள சமையலாளிகள் தான் சாப்பிடுகிறார்கள் என்றான். பின்னும் அவன், ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் அந்த பையனை அவ்வளவு வித்தியாசமாக்குகிறது எது என்று கேட்டான். அதற்கு அவன், அதற்கு இதோ ஒரு காரியம் உண்டு. நானும் கூட கொஞ்ச காலம் வியந்து வந்தேன். ஆனால் அந்த பையன் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த ஒரு அந்நியன். ஆயினும் ஆப்பிரிக்காவில் அவனுடைய தகப்பனார் அந்த பழங்குடி மரபினருக்கு ராஜாவாக இருக்கிறாராம். அதே சமயத்தில் அவன் தூரமாக வீட்டிலிருந்து வந்துள்ள ஒரு அந்நியனாகவே இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் தன்னை ஒரு ராஜகுமாரன் போன்றே நடத்திக் கொள்கிறான் என்றான். இந்த நாட்டிற்கு அப்புறத்தில் அவனுடைய தந்தை பழங்குடியினரின் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறான். அவன் ஒரு ராஜாவின் குமாரன் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் இப்பொழுதும் அவன் தன்னை ராஜாவின் குமாரனாக நடத்திக் கொள்கிறான் என்றான். சகோதரனே, சகோதரியே, நாம் ஜீவிக்கின்ற உலகத்தில் நீங்களும் நானும் நம்மை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நடத்திக் கொள்வோமாக. நாம் இங்கே அந்நியர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடத்தையோ, நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம் என்ற தேவனுடைய கட்டளையின்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தை, நாம் செயல்பட வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் தேவன் வைத்துள்ள பிரமாணங்களின்படியாய் அமைந்திருக்க வேண்டும். புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது அருவறுப்பானதாக இருக்கிறது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பதும் தவறானதாயும் பாவமுள்ளதுமாய் இருக்கிறது. அவள் ஜபிப்பதும் கூட வழக்கத்திற்கு மாறானது என்றவனமாகவே வேதம் கூறியுள்ளது. நீங்களோ இதை குறித்து என்ன எதிர்க்க கேட்கலாம்? அண்மையில் குறிப்பிடத்தக்க பெரிய ஊழியக்காரர் ஒருவர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, வாருங்கள், நான் உங்கள் மீது கரங்களை வைத்து ஜபிக்க விரும்புகிறேன் என்றார். மேலும் அவர், நீரும் உடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அதற்கு நானோ, என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவர், நீர் ஜனங்களை நோக்கி எப்பொழுதும் ஒரு விதமாக கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கிறீர் என்றார். அதற்கு நான் பூக்குரலிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறி, மேலும் நானும் கூட ஒரு வெந்தயகோஸ்தைக்காரன், ஸ்திரீகள் குட்டையான தலைமுடியை வைத்திருக்க கூடாது என்பதையும் ஆண்களின் கால்சட்டைகளை அணியக்கூடாது என்பதையும் அந்த விதமாக அவர்கள் செய்கிற இந்த காரியங்களும் அவர்களுடைய முகங்களுக்கு வர்ணம் பூசுதலும் போன்றவைகளை செய்யக்கூடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றும் அவர்கள் அதை செய்யக்கூடாது என்றும் கூறினார். மேலும் அவர், ஆனால் தேவன் உம்மை வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படிக்கே அழைத்தாரே என்று கூறினார். அதற்கு நான், அவர் என்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு அழைத்தார் என்றேன். ஆம். அதற்கு அவர், நான் அதில் விசுவாசம் கொள்கிறேன், ஆனாலும் நீர் அதை சிந்திக்கிறீரா என்று கேட்டார். அப்பொழுது நான், ஆம், நீங்கள் பெற்றுள்ள இந்த எல்லா பெரிய நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சிகளையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நோக்கி பாருங்கள், நான் தேவனுக்கு பதில் கூறுவதை தவிர வேற எதையும் பெற்றிருக்கவில்லை என்றேன். அது உண்மை. நான் தேவனுக்கு பதில் கூற வேண்டியதை தவிர வேறொன்றையும் நான் பெற்றிருக்கவில்லை என்றேன். அப்பொழுது அவர், நீர் உடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அதற்கு நான், தேவனுடைய வார்த்தையை பாழாக்கும் எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டியதே என்றேன். அது உண்மை, நிச்சயமாகவே அது முற்றிலும் உண்மையே. அதற்கு அவர், நீர் அதை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அப்பொழுது நான், அப்படியானால் யார்தான் அதை சொல்ல போகிறார்கள்? புரிகிறதா? யாராவது அதை கூறத்தான் வேண்டும். அது எதை பின்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் யாராவது ஒரு சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கத்தான் வேண்டும் என்றேன். நண்பர்களே, கிறிஸ்தவர்கள் என்னும் முறையில் நாம் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கின்றபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை தேவனுடைய வார்த்தையில் மாதிரிகளாக இருக்க செய்வார். அதற்கு அவர், நீர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, ஜனங்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்களே என்று கூறினார். மேலும் தொடர்ந்து அவர், நீ இந்த ஸ்திரீகளுக்கு இந்த சிறு காரியங்களுக்கு பதிலாக தீர்க்கதரிசி வரங்களை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விதமான காரியங்களை, மகத்தான உயரிய காரியங்களை போதிக்க வேண்டுமே என்றார். அப்பொழுது நான், அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே கூட அறியாதிருக்கையில் நான் எப்படி அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்? அவர்கள் சாதாரண காரியத்தை பாருங்கள், அந்த இயற்கையான காரியத்தையும் கூட செய்யாமல் இருக்கும் போது நீர் எப்படி அவர்களுக்கு மேலான காரியங்களை சொல்ல போகிறீர் என்று கேட்டேன். நீங்கள் இன்னும் துவங்காமலேயே இருக்கும் போது நீங்கள் ஏழையின் முதற்படியில் காலை வைப்பதற்கு முன்னரே அதன் உச்சியை அடைய விரும்புகிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் விழுகின்றீர்கள். புரிகின்றதா? ஆனால் நீங்கள் கீழே துவங்கி தேவன் உங்களை வழிநடத்துகிற விதமாகவே மேலேறி செல்லுங்கள். புரிகின்றதா? உங்களுடைய ஜீவியத்தை சரியாக அமைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிற வார்த்தையின் ஒவ்வொரு துணுக்கையும் பின்பற்றுங்கள். இப்பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் நம்முடைய நடத்தையும் செயலையும் கிறிஸ்தவர்களை போல் நடத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை கிறிஸ்தவர்களை போன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இங்கு அந்நியர்களாக இருக்கிறோம். இது நம்முடைய வீடு அல்ல. இல்லை, நாம் தற்காலிகமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இன்றிரவு இங்கிருந்து போக வேண்டும். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், தேவன் அவருடைய இரக்கத்தினால் அந்த தாய் சிறு குழந்தையானது பிறப்பதற்கு முன்னர் அவள் சில ஊட்டச்சத்துக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அந்த தாயினுடைய வார்த்தைகள், தந்தையே, எனக்கு முலாம்பழம் அல்லது தர்பூசணி பழம் வேண்டும், எனக்கு மற்ற ஏதாவது ஒன்று வேண்டும் என்று வெளிப்படையாக கூறப்படுகின்றன. ஏன்? அவன் அதை கொண்டு வரும்படி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வான். ஏனென்றால் அவனுடைய குழந்தை எந்த அளவு பரிபூர்ணமாக பிறக்க முடியுமோ அந்த அளவு பரிபூர்ணமாக இருக்கவே அவன் விரும்புகிறான் என்பதை அவர் அறிந்திருக்கிறான். புரிகின்றதா? அவன் அதை கொண்டு வர தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வான். அப்படியானால் அவர் அதை தரும்படி எவ்வளவு வல்லவராயிருக்கிறார்! அவர் ஒரு சிருஷ்டிகர். இப்பொழுது நாம் ஜீவிக்க விரும்பினால் அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண அவர் எவ்வளவு வல்லவராயிருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியமே நம்மை ஜீவிக்கும்படி அழைக்கிறது. நமக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியமே சரியானதை செய்யும்படி அழைக்கிறது. அதன் பிறகு தேவன் யாரோ ஒருவரை மேடையின் மேல் அல்லது பிரசங்கமிடத்தின் மேல் அழைத்து முற்றிலுமான சத்தியத்தை பிரசங்கிக்க செய்வார். ஏன்? புரிகின்றதா? அது உங்களை காண்பிக்கிறது. அப்பொழுது நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனே அதை என்னிலிருந்து எடுத்து போடும், இதிலிருந்து என்னை விருத்தச் சேதனம் செய்யும், என்னிலிருந்து இந்த காரியங்களை எடுத்து போடும் என்று கதற ஆரம்பிப்பீர்கள். ஏன்? நீங்கள் செல்ல போகின்ற உங்களுடைய பரலோக வீட்டிற்கு அது தேவைப்படுகிறது. அவர் அதை ஆயத்தம் பண்ண அங்கே சென்றிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையான வார்த்தை மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஒரு சில இரவுகளுக்கு முன்பு பாவநிவார நாட்களில் செலுத்தப்பட்ட பலியை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். தேவன் ஒரு மனிதரை சந்திக்கும் ஒரே ஸ்தலத்தை, ஒரே சபையை, அதற்குள்ளாகவே அவர் தம்முடைய நாமத்தை வைக்கிறார் என்று அவர் கூறினதின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவர், நானே நாமத்தை வைத்திருக்கும் அந்த வாசலை, அந்த இடத்தை தவிர வேறெந்த இடத்திலும் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன் என்றார். இப்பொழுது அவர் உங்களை மெத்தோடிஸ்ட் வாசலில், பாப்டிஸ்ட் வாசலில், அல்லது பெந்தேகோஸ்தே வாசலில், அல்லது அவைகளில் எதிலுமே சந்திக்கிறதில்லை. ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை அவருடைய குமாரனில் வைத்திருக்கிறார். அவர், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் என்றார். எந்த மனிதனும், எந்த பிள்ளையும் தன்னுடைய தகப்பனுடைய நாமத்திலே வருகிறான். நான் ஒரு பிரணாமின் நாமத்திலே வந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு பிரணாமாக இருந்தார். நீங்கள் உங்களுடைய நாமத்தில் வருகின்றீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய தகப்பனுடைய நாமமாயிருந்தது. குமாரனாகிய இயேசு பிதாவினுடைய நாமத்தில் வந்தார். அவர் தம்முடைய நாமத்தை, நான் இந்த வாசலில் என்னுடைய நாமத்தை வைத்திருக்கிறேன், அது பலியாயிருந்தது என்று அவர் கூறினார். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஸ்தலத்திற்குள்ளாகவே எப்போதும் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளவும் ஆராதிக்கவும் முடியும். நீங்களோ, நான் அந்த சபையை சேர்ந்தவன் எனலாம், அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர் அன்று நாள் இடத்தில், திரு பிரணாம் அவர்களே இங்கே பாருங்கள், இயேசு விசுவாசிக்கிற எவனும் என்றார். மேலும் வேதம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனுக்கு விசுவாசிக்கிற எவனும் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்றார். அப்பொழுது நான், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கத்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று வேதம் கூறவில்லையா என்றேன். புரிகின்றதா? நீங்கள் வேதாகமத்தை பொய்யாக்க முடியாது, அது சரியாக பொருந்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவராயிருக்க வேண்டும். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக சாட்சி பகர்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தால், நீங்கள் அதில் ஒரு பாகமாயிருந்தால், உங்களால் எப்படி வார்த்தையை மறுதளிக்க முடியும்? வேதம் ஒரு காரியத்தை கூறியிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களை ஒரு கோட்பாட்டை விசுவாசிக்க செய்ய வைத்து இந்த விதமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூற முடியும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் வெளிப்படையாக கூறுகிற போது, நாம் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள வேண்டும், இதை செய்ய வேண்டும் அல்லது அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள். புரிகின்றதா? ஆகையால் நீங்கள் அதை காணும் போது நீங்கள் அதற்குள்ளாக குதிக்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதனோடு ஒப்புரவாகின்றீர்கள். அது அப்படியே முன்னேறிக் கொண்டே சென்று வளர்கிறது. முட்டையோடு உள்ள ஒரு ஸ்திரீயின் கர்ப்பப்பைக்குள் ஒரு உயிரணு உள்ளே வருவது போன்றே ஆகும். அப்பொழுது அந்த சிறு முட்டை வளர துவங்கும் போது அது உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் போது அது ஒன்று மனித உயிரணுவாகவும், மற்றொன்று ஒரு நாயினுடைய உயிரணுவாகவும், மற்றொன்று ஒரு பசுவின் உயிரணுவாகவும் உற்பத்தி செய்கிறதில்லை. அது எல்லாவற்றையுமே மனித அணுக்களாகவே உற்பத்தி செய்கின்றன. ஒரு தேவனுடைய பிள்ளை முன்குறிக்கப்பட்டிருக்கும் போது அது உபயோகப்படுத்துவதற்கு ஒரு மோசமான வார்த்தையாக இருக்கிறது. ஆனாலும் அது தேவனுடையதாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய வேதாகம் இருக்கிறது. தேவனுடைய முன்னறிவானது அவருடைய மகிமைக்கென்று கிரியை செய்யும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் முன்குறிக்க முடியும். நீங்கள் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கும் போது, அங்கே உங்களுக்குள்ளாக ஒரு சிறு கழுகிர் வித்தானது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுவே ஒன்றன் மீது ஒன்றாக, ஒரு வார்த்தையின் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக கட்டும். அது எந்த கோட்பாடோடும் கலவாது. கவனியுங்கள், இந்த வாசல்களில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய அப்பத்தை பிசிக்க வேண்டும். 7 நாட்கள் அளவும் அவர்களுக்கு மத்தியில் புளித்த மாவு காணப்படக்கூடாது. அது சரிதானே? ஆகையால் 7 சபை காலங்களிலும் எந்த புளிப்பும் எந்த கோட்பாடும் எதுவுமே சேர்க்கப்படக்கூடாது. அது முற்றிலுமான புளிப்பில்லாத அப்பமா இருக்க வேண்டும். உங்களுக்கு மத்தியில் புளிப்பே காணப்படக்கூடாது. வெறுமன புளித்த மாவல்ல, வார்த்தை மாத்திரமே, அது மாத்திரமே காணப்பட வேண்டும். வார்த்தை தேவனாயிருக்கிறது. தேவன் வாசலாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நபருக்குள் மாம்சமானார். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றும் போது நான் உங்களை சந்திக்கிற வாசல் அதுவே ஆகும். ஆகையால் இன்றிரவு நீங்கள் வந்து நான் என் ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறுவீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதில் வளர வேண்டும். நீங்கள் ஒரு தேவகுமாரன் அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தி என்ற பரிபூர்ண வளர்ச்சியை அடையும் வரையில் வார்த்தையின் மேல் வார்த்தையை அடுக்கி வைக்கும்படி தேவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உலகத்தின் காரியங்களை எடுத்து போடுவீர்களா? 1 யோவான், நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கொண்டால் அதற்கு காரணம் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை என்று கூறுகிறது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் அன்பை பெற்றிருப்பீர்களேயானால் அது உங்களை வஞ்சித்து விட்டது என்பதே ஆகும். பிசாசு அங்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்து அதன் மூலம் உங்களை இழுத்துக் கொண்டான். புரிகிறதா? ஆகையால் உங்களால் வேதாகமத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையும் எடுத்து போட முடியாது. முதல் பாவத்திற்கு காரணம் என்ன? ஒரு பெரிய பொய்யை கூறினதன் மூலமாக அல்ல, ஆனால் ஏவாள் ஒரு வார்த்தைக்கு தவறாக அர்த்தம் கொண்டதால் பிசாசு அவளுக்கு தவறாக அர்த்தம் உரைத்தான். ஒரு வார்த்தையே சங்கிலியை முறித்தது. ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அதுவே வேதாகமத்தின் ஆரம்பமாயிருந்தது. இயேசுவானவர் வேதாகமத்தின் மத்தியில் வந்தார். அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்றார். அது முழு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் அவரை குறித்த அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறீர்களா? முழு தேவனுடைய வார்த்தை. அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் பத்மு தீவில் இருந்த யோவானிடத்தில் இயேசுவானவர் வந்தார். அப்பொழுது இயேசுவாகிய நான் இந்த காரியங்களை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு என் தூதரை அனுப்பியிருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? இந்த புத்தகத்திலிருந்து ஒருவன் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை குட்டினால் நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கை எடுத்து போடுவேன். வெறுமன நான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதல்ல. சரிதான். அப்படியானால் ஏன் அதனோடு மற்றவர்களை கூட்டிக் கொள்ளக்கூடாது? நீங்களோ, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஊழியருக்கு என்னுடைய கருத்தை கொடுத்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கிறேன் என்கின்றீர்கள். அப்படியானால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். புரிகின்றதா? அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே நீங்கள் வளர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் ஒரு தேவகுமாரனின் வளர்ச்சிக்குள்ளாக, ஒரு தேவகுமாரத்தியின் வளர்ச்சிக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். என்னே, தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணவும் நாம் ஏதோ ஒன்றை காண வேண்டும் என்ற வாஞ்சையை நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இங்குள்ள எத்தனை பேர் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏன் அது அங்கே உங்களுக்காக அதிகம் வைக்கப்பட்டுள்ளது என்பதை காமிக்கிறது. புரிகிறதா? நீங்கள் அதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சிறு பிரசவ வேதனை உண்டாகிக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சுயாதீனமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கும்படியாக உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜீவனின் உயிரணு தாயின் மடியில் உள்ளது போன்று அந்த சிறு ஜீவனின் உயிரணுவானது தேவனுடைய மடியில் உள்ளது. தேவன் வளர்ச்சியடைய செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு இடத்தை, அவரோடு இருக்கும்படியான நித்திய இடத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். ஒரு தொற்றுநோய் மருத்துவமனை வீடு இருக்கும் இடத்தில் அல்ல, மரித்துக் கொண்டும் பாவமும் விபச்சாரமும் உலகத்தின் அசுத்தமும் உள்ள இடத்தில் அல்ல. உங்களுடைய சிந்தனை அதன் மேல் இருந்தால் நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு இன்னும் வரவே இல்லை என்பதையே அது காண்பிக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீர்கள். நீங்கள் ஒரு மாயையான தோற்றத்தையே பெற்றுக் கொண்டீர்கள். நீங்களோ சபையில் சேர்ந்து கொண்டு நான் அதை சேர்ந்தவன், என்னுடைய தாயார் அதை சேர்ந்தவள் என்கிறீர்கள். அது உன்னுடைய தாயாருடைய நாளில் சரியாயிருந்திருக்கலாம், ஆனால் நாம் மற்றொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வெஸ்லியினுடைய செய்தியானது, அதாவது அவரால் அப்படியே லூத்தருடையதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. லூதர் நீதிமானாக்கப்படுதலில் விசுவாசம் கொண்டிருந்தார், ஆனால் வெஸ்லி பரிசுத்தமாகுதலை உடையவராயிருந்தார். பெந்தேகோஸ்தையினர் அதை தொடர்ந்து வந்தபோது அவர்களால் நீதிமானாக்கப்படுதலையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய நேரமானது வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதற்கான நேரமாக இருந்தது. இப்பொழுது நாம் அதிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறோம். புரிகின்றதா? திராட்சை செடியில் மூன்று கட்டங்கள் உண்டாகின்றன. முதலாவது, அது ஒரு சிறு முளையாக இருக்கிறது. அது லூத்தர் சீர்திருத்த காலத்தில் தோன்றினார். சரி, அது தண்டாயிருந்தது. இயற்கையை கவனியுங்கள். தேவனும் இயற்கையும் இணைந்து கிரியை செய்கின்றனர். ஏனென்றால் தேவன் இயற்கையில் இருக்கிறார். புரிகின்றதா? அடுத்து தோன்றுவது பட்டுக்குஞ்சம். அதற்கு அடுத்தது மகரந்த பொடி. அது மெத்தோடிஸ்ட் காலம். அதன் பின்னர் பெந்தேகோஸ்தையினர் வருகின்றனர். ஓ என்னை, அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. பாருங்கள், அது அப்படியே ஒரு கோதுமை மணியை போன்றே, அது பரிபூர்ண கோதுமை மணியை போன்றே காணப்படுகிறது. ஆனால் அதை திறந்து பாருங்கள், அங்கே கோதுமை மணியே இல்லாது இருக்கும். அது ஒரு பதராய், அதனை சுமக்கும் ஒரு பதராய் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன் அதனூடாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? லூத்தரின் காலத்தில் இருந்தவர்கள் லூத்தரை ஏற்றுக்கொண்டனர். அந்த ஜீவன் அதனூடாக வந்தது. ஆயினும் அது சென்று ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஸ்தாபனமாகிற போது அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதாகும். புரிகின்றதா? அந்த தண்டு உலர்ந்து விடுகிறது. ஏனெனில் அது வெறுமன ஜீவனை சுமக்கும் ஒரு பொருளாயிருக்கிறது. ஆனால் அவர்களில் சிலர் இன்னமும் தேவனை குறித்து ஒன்றுமே அறிந்திராமல் மரித்து போன அந்த பழைய ஜீவனை சுமந்த தண்டிலேயே தரித்திருக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள், பாருங்கள், நாங்கள் ஒரு இலை, நாங்கள் லூதரன்களாயிருக்கிறோம் என்கின்றனர். அது உண்மை, ஆனால் அது இப்போது எங்கே இருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். புரிகின்றதா? நாங்கள் மெத்தோடிஸ்டுகளாக இருந்தோம் என்று கூறுகின்றனர். மேலும் நாங்கள் பெந்தேகோஸ்தர்களாகவும் கூட இருந்தோம் என்று கூறுகின்றனர். ஆனால் பெந்தேகோஸ்தர்களை நோக்கி பாருங்கள், அது எவ்வாறு குளிர்ந்து போய் சம்பிரதாயமாய் கொண்டிருக்கிறது. எப்படியாய் அதிலிருந்து ஒவ்வொருவரும் விலகி கொண்டிருக்கின்றனர் பார்த்தீர்களா? அது என்னமாயிருக்கிறது? அது ஒரு உண்மையான வித்தியை சுமக்கும் பொருளாயிருந்தது. புரிகின்றதா? மற்ற இவை யாவுமே சுமப்பொருளாகவே இருந்தன, ஆனால் ஸ்தாபனங்களுக்குள்ளாக சென்றுவிட்டனர். நீங்கள் நான் ஒரு பெந்தேகோஸ்தே என்று கூறுவீர்களேயானால் அது நீங்கள் ஒரு ரோமன் கத்தோலிக்கர் அல்லது ஒரு யூதர் அல்லது நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்று கூறுவதை பார்க்கிலும் மேலானதாக தேவனுக்கு பொருள்படுகிறதில்லை. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அந்த ஜீவன் அந்த சுமக்கும் தண்டிலூடாக வருகிறது. அது தண்டிலேயே நின்று விடுகிறதில்லை, அது பதிலேயே நின்று விடுகிறதில்லை, அது அந்த பரிபூர்ண பாகத்திற்குள் செல்கிறது. இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த ஒவ்வொரு சீர்திருத்தமும், இந்த எல்லா லூத்தரன்கள் போன்றவைகளும் மூன்று வருடத்திற்குள்ளே அவைகள் ஸ்தாபனமாகிவிட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உண்மை. ஒவ்வொரு எடுப்பதிலும் மூன்று வருடங்களில் ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வந்தது. ஆனால் இது எவ்வளவு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 20 வருடங்களாக ஸ்தாபனமே உண்டாகாமல் இருக்கிறது. ஏன்? அது வித்து இந்த விதமாக பதருக்குள் உருவாகிறதா இருக்கிறது. அது சூரிய வெளிச்சத்தில் கிடத்தப்பட்டு பூமிக்கடியில் சென்ற அந்த ஒன்றை போன்ற மகிமையுள்ள கோதுமை மணியாக முதிர்ச்சி அடைய வேண்டும். முதலில் பூமிக்கடியில் சென்ற அந்த உண்மையான சபையானது தண்டினூடாக வந்து மற்றொரு சபையாயுள்ளது. போரடிக்கும் அறுவடை எந்திரம் அதை எடுத்துக் கொள்ள வருகிறது. லூத்தருக்குள் சென்ற அந்த ஜீவனானது, மெத்தோடிஸ்டுக்குள் சென்ற அந்த ஜீவனானது, பெந்தேகோஸ்தைக்குள் சென்ற அந்த ஜீவனானது கோதுமை மணிக்குள் வரும். அவை யாவுமே கோதுமை மணிக்குள்ளாக சென்று இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண சரீரமாகி வெளியே செல்கிறது. சூரியன் காலையில் உதிப்பது போலவே ஆகும். இயற்கையானது தேவனை குறித்து சாட்சி பகர்வதை தவிர உங்களால் வேறொன்றையும் அதில் காண முடியாது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு வேதாகமம் கூட தேவைப்படாது. இளம் சூரியன் ஒரு சிறு பலவீனமான குழந்தையாக பிறக்கிறது. சுமார் 7 மணிக்கு அது பள்ளிக்கு செல்கிறது. 10 அல்லது 11 மணிக்கு அது வெளியேறுகிறது. 12 மணிக்கு அது அதனுடைய முழு பலத்தில் இருக்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு அது வயோதிபமடைய துவங்குகிறது. பிற்பகல் 5 அல்லது 6 மணிக்கு அதனுடைய தோல் சரிய துவங்குகிறது. அப்பொழுது அது மறிக்கிறது. அதுதான் அதனுடைய முடிவா? இல்லை, அது அடுத்த நாள் காலையில் மீண்டும் உயிர்த்தெழுகிறது. ஜீவன், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். மரங்களில் இலைகள் தோன்றுவதை கவனித்து பாருங்கள். அது ஒரு நல்ல அருமையான இலையாக மேலே தோன்றி நிழல் தந்து அதனுடைய கனியையும் தருகின்றது. அடுத்தபடியாக முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இலையுதிர்காலம் வருகின்ற போது மரணம் அதை தாக்குகிறது. அப்பொழுது அம்மரத்தின் சத்து வேருக்குள்ளாக சென்று நிலத்திற்குள் மீண்டுமாக செல்கிறது. அதுவே அதனுடைய முடிவாக இருக்கிறதா? அடுத்த வசந்த காலத்தில் அது சாட்சி பகர மீண்டும் மேலே வருகிறது. ஓ, அது இடைவிடாத ஜீவனாயிருக்கிறதே. ஆனால் சகோதரனே, சகோதரியே, நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் அங்கு சென்றிருக்கிற இந்த மகத்தான ஒருவரினூடாக நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நாம் அதிகரித்து வரும் இந்த வேதனைகளை உணரும் போது, ஸ்திரீகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கண்டிக்கப்பட்டு உணரும் போதும், புருஷர்களாகிய நீங்கள் வேத பாட கோட்பாடுகளையே சார்ந்து நீங்கள் யாவருமே நான் இந்த பிரமாணத்தை ஒப்பிக்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்றே கூற விரும்புகின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒரு காரியம் உள்ளது. குருடரின் கண்கள் திறக்கப்படுவதையும் செவிடர் கேட்பதையும் நீங்கள் காண்கின்றீர்கள். இந்த எல்லா காரியங்களும் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. வார்த்தையானது அதனுடைய வல்லமையில் பிரசங்கிக்கப்படுவதை காண்கிறீர்கள். வீதியில் இருக்கும் விபச்சாரி ஒரு நல்ல பெண்மணியாவதை காண்கிறீர்கள். பாருங்கள், அங்கிருந்த ஒரு குடிகாரன் ஒரு உண்மையான தேவனுடைய பரிசுத்தமானாக மாறுவதையும் காண்கிறீர்கள். என்ன புரிகின்றதா? அங்கே ஏதோ ஒரு ஜீவன் உள்ளது. நீங்கள் நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று உணர துவங்குகின்றீர்கள். ஆனால் பாருங்கள், அது என்னவாக இருக்கிறது என்றால், அது ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரமானது ஒரு தேவைக்காக பசியடைகிறது. வாருங்கள், ஆனால் அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அங்க துணுக்குகளுக்கும் இங்கே தேவன் சரியான ஊட்டச்சத்துக்களை வைத்துள்ளார். இயேசு தேவனுடைய மடியில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமான சென்றிருக்கிறார். ஆமையா, ஒரு சிறு உயிரணும் தேவனுடைய குமாரன், சிறு தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய குமாரத்தி. இயேசு தம்முடைய ஜபத்தில் பிதாவினிடத்தில் ஒரு காரியத்திற்காக மாத்திரமே வேண்டிக் கொண்டார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இங்கே பூமியின் மேல் அவருடைய எல்லா தியாகத்திற்கும் பிறகு, அவர் ஜீவித்த அந்த ஜீவியத்திற்கு பிறகு, அவர் நடந்த அந்த பாதைக்கு பிறகு ஒரு காரியத்தை கேட்டார். அவர், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் கூட அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையே கேட்டார். அவர் நம்முடைய ஐக்கியத்திற்காகவே வேண்டிக் கொண்டார். உங்களுடைய ஐக்கிய உறவு என்னென்றைக்குமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த காரியத்தை மாத்திரமே ஜபத்தில் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். நீங்கள் இதை வாசிக்க விரும்பினால் பரிசுத்த யோவான் 17:24 வாசிக்கலாம். அப்படியானால் நாம் அவரை எவ்வளவாக வாஞ்சிக்க வேண்டும்? இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ஆவியில் பிறந்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு எல்லாவுமாயிருக்கும். புரிகின்றதா? அது ஏதோ சட்டங்களின் புத்தகம் அல்ல. நீங்கள் எந்த பிரமாணங்களிலுமே வாழ்கிறதில்லை. நீங்கள் தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய ஆவியினால் ஜீவிக்கிறீர்கள். நான் இதை அடிக்கடி கூறியிருக்கிறேன். ஒரு மிஷினரி என்ற காரணத்தால் நான் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய மனைவியையும் என் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து, இப்பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, திருமதி பிரணாமே, இங்கே கவனி, நான் உன்னுடைய கணவன். நான் சென்றுவிட்ட பிறகு உனக்கு வேறு கணவன்மார்கள் இருக்க வேண்டாம். நீ அவ்வாறு செய்தால் அப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பி வரும்போது நான் தோலை உரித்து விடுவேன். புரிகின்றதா? அதன் பின்னர் என்னுடைய காலை தரையில் ஓங்கி விதித்து, பிள்ளைகளே, நான் கூறுவதை கேட்கிறீர்களா என்று கேட்பேன். அதற்கு அவர்கள், ஆம் சரியப்பா, கேட்கிறோம் என்பார்கள். அப்பொழுது நான், நீங்கள் நான் கூறின ஒன்றையாவது மீறுகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டால், புரிகின்றதா என்பேன். அப்பொழுது அப்படியானால் அது எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்? அதன் பின்பவள், இப்பொழுது ஐயா, நீங்கள் கவனிக்கிறீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். திருப்பிரணாம் அவர்களே, நான் சட்டப்படி உங்களை மனம் செய்து கொண்ட மனைவியாயிருக்கிறேன். நீங்களும் கூட வெளிநாட்டில் இருக்கும் போது உங்களுக்கு வேற எந்த பெண் சிநேகிதிகளும் இருக்க வேண்டாம் என்று கூறுவாள். இப்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்? இப்பொழுது அது நல்ல விதமான ஒன்றாக அமைந்திருக்கும். நாங்கள் அதை செய்கிறதில்லை. நான் அவளை நேசிக்கிறேன், அவள் என்னை நேசிக்கிறாள். நான் வெளியூர் செல்ல போகிறேன் என்பதை அவள் அறியும் போது, கர்த்தர் என்னை செல்லும்படி அழைத்தால் ஒழிய நான் போக மாட்டேன் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். நாங்கள் பிள்ளைகளையும் அழைத்து தரையில் சுற்றி முழங்காற்படியிட செய்வோம். நாங்கள் அவ்வாறு ஜெபிப்போம். அப்பொழுது நான், அன்புள்ள தேவனே, என்னுடைய துணைவியையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பேன். அதன் பின்னர் அவர்கள், தேவனே, தந்தையார் வெளியே சென்றிருக்கும் போது அவரை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பார்கள். அதன் பின்பே நாங்கள் பிரிந்து செல்வோம். இப்பொழுது நான் அங்கிருக்கும் போது தவறு செய்திருந்தால், நான் மீறி நடந்திருந்தால், ஏதாவது காரியத்தை தவறாக செய்திருந்தால், நான் திரும்பி வரும்போது என்னுடைய ஏழை மனைவியிடம், அதாவது அவளுடைய தலைமுடி நரையாக மாறிக்கொண்டிருக்க அவளுடைய முகத்தில் சுருக்கம் எழுந்தவளாய் அங்கே நிற்கும் அவளை பார்த்து அவளிடம் சென்று, நான் அவளிடம் நடந்து சென்று, தேனே, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்று கூறுவேன். அதற்கு அவள், நீ என்னை நேசிக்கிறேன் என்பதை நிச்சயமாகவே நான் அறிவேன் பில் என்பாள். அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நான் ஒரு பெண்ணை தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றேன் என்று கூறி, ஆகையால் நீ அதற்காக என்னை மன்னிப்பாயா என்று கேட்டால், அதற்கு அவள் அதை மன்னிப்பாள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் அதை செய்வேனா? நான் இங்கே அவள் நிற்கிறதை நோக்கி பார்க்கும் போது, அவளுடைய தலைமுடி நரையாக மாறிக்கொண்டிருக்கிறதை நான் காணும் போது, அவள் எனக்கும் பொதுஜனங்களுக்கும் மத்தியில் நிற்கிறாள் என்பதை நான் அறிந்துள்ளபடியால், அவள் என்ன ஒரு உண்மையான மனைவியாக இருந்து வருகிறாள் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால், என்னால் அதை செய்யக்கூடுமோ? நான் அவளை புண்படுத்துவதை பார்க்கிலும் மறிப்பதே மேலானதாக இருக்கும். நான் அதை பார்க்கிலும் மறித்து போவேன். என் மனைவியின் பேரிலுள்ள மாம்ச பிரகாரமான அன்பே அப்படி இருக்குமானால் தேவன் பேரிலுள்ள என்னுடைய தெய்வீக அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கும். ஓ, நான் அவரை புண்படுத்தும்படியாக எதையுமே செய்ய மாட்டேன், நிச்சயமாகவே செய்ய மாட்டேன். நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு செய்ய விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய விரும்புகிறேன். உலகம் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையோடும் நான் இணைந்து செயல்பட விரும்புகிறேன். அவர்கள் எப்படியும் அதை விசுவாசிக்கப் போகிறதில்லை. அவர் என்னை செய்யும்படி என்ன கூறினார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏதாவது காரியத்தில் குறைவுற்றிருந்தால் அவர் அதை எனக்கு அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போமாக. நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் இந்த பூமிக்குரிய சரீரத்தை கலிபோர்னியாவில் உள்ள ஹாலிவுட் என்னிடத்தில் உருவாக்கப்படும் திரைப்படங்களின் பாணியே மாதிரியாக கொண்டு பராமரிக்கின்றீர்கள். நீங்கள் அதனுடைய முடிவிற்கு மிகவும் அருகில் இருக்கின்றீர்கள். அது அதிக காலம் நீடிக்காது. நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், அது கீழே போய்கொண்டிருக்கிறது என்பது கர்த்தர் என கழித்த அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆமையா, கவனியுங்கள், அது நிறைவேறும். நீங்கள் அப்படியே கவனித்திருங்கள். இப்பொழுது இதுவரைக்கும் அவர் தீர்க்க தரிசனமாக என்னிடத்தில் தவறிப்போகும் எந்த காரியத்தையும் ஒருபோதும் உரைத்ததில்லை. நான் அதை கூற விரும்புகிற எவருக்கும் அதை எடுத்து கூறுவேன். அது எப்பொழுதும் அல்லது எங்கே என்பதை நான் அறியேன். ஆனால் அவள் முற்று பெற்று விட்டாள். நியாயத்தீர்ப்பானது அதன் மேல் தொங்குகிறது. அதற்கு மீட்பே கிடையாது. அது ஆக்கிரிக்குட்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது இதை கவனியுங்கள், அவருக்காக ஜீவிப்போம். உலகத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம். இப்பொழுது நோக்கி பாருங்கள், நீங்கள் தொலைக்காட்சியை நோக்கி பார்க்கிறீர்கள். சகோதரிகளாகிய உங்களில் சிலர் வாலிப ஸ்திரீகளாயிருக்கிற நீங்கள் தொலைக்காட்சியில் உள்ளதை போன்று இருக்க விரும்புகின்றீர்கள். நீங்கள் வாலிபமாயிருக்கிறீர்கள், நான் அதை அறிவேன். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் வித்தியாசமானவர்களாயிருக்கின்றீர்கள். நீங்கள் உலகத்தை போன்றிருக்க வேண்டாம். நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்கள். அது வாலிபர்களாகிய நீங்கள் மாத்திரமல்ல, வயோதிபர்களாகிய உங்களில் சிலரும் கூட அவ்வாறு செய்கிறீர்கள். புரிகின்றதா? அது என்ன செய்கிறது பார்த்தீர்களா? நீங்கள் தொலைக்காட்சியை காண்கின்றீர்கள், அதன் பின் நீங்கள் கடைக்கு செல்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஸ்திரீகள் அறிந்து கொள்கிற தேவ பக்தியற்ற இந்த சிறு ஆடைகளை காண்கிறீர்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு அவ்வளவு கற்புள்ளவளாக இருக்கலாம், ஆனாலும் நியாயத்தீர்ப்பு நாளில் நீ விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூற வேண்டியவளாய் இருக்க போகிறாய். இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். குற்றமுள்ளவர்கள் யார்? நீங்களே பார்த்தீர்களா? நீங்கள் அவர்களுக்கு குட்டை கால் சட்டைகளோடும் தளர் கால் சட்டைகளோடும் உங்களை காண்பித்து காட்சியளிக்கின்றீர்கள். அண்மையில் சில ஸ்திரீகள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், நான் குட்டை கால் சட்டைகளை அணிய விரும்புகிறதில்லை, நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன், நான் தளர் கால் சட்டைகளையே அணிகிறேன் என்றனர். அதற்கு நான், அது இன்னும் மோசமாயிற்றே என்றேன். அது மோசமானதே, அது உண்மை. ஒரு ஸ்திரீக்கான ஒரு உடையை கூட உங்களால் வாங்க முடியாது. அப்பொழுது ஒரு ஸ்திரீ, அவள், நீர் உண்மையை சொன்னீர், உங்களால் வாங்கவே முடியாது, உங்களால் அதை வாங்கவே முடியாது என்று கூறினாள். ஆனால் அவர்கள் இன்னமும் துணிகளையும் தையல் எந்திரங்களையும் இருக்கிறார்களே பார்த்தீர்களா? எனவே அதற்கு சாக்கு போக்கே கிடையாது. புரிகின்றதா சகோதரியே? அது எதை காண்பிக்கிறது? நான் உங்களுடைய சகோதரன். நான் இந்த இரவு இங்கே என்ன கூறுகிறேன் என்பதற்காக நியாய தீர்ப்பிலே பதில் கூற வேண்டிய ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருக்கிறேன். புரிகின்றதா? நீங்கள் விபச்சார குற்றத்திற்காக நிற்கப் போகின்றீர்கள். ஏனென்றால் தேவனுடைய அன்பானது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒழுகி இருக்கிறது. நீங்கள் இன்னமும் சபைக்கு செல்லலாம், நீங்கள் இன்னமும் ஆவியில் நடனமாடலாம், நீங்கள் இன்னமும் அந்நிய பாஷைகளில் பேசலாம். அந்த காரியங்கள் அருமையானவை, ஆனாலும் அது மட்டுமே இதற்கு இன்னும் போதாது இல்லையா? நினைவிருக்கட்டும், வேதம் கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று கூறியுள்ளது. கள்ள இயேசுக்கள் அல்ல, அவர்கள் வார்த்தைக்காக நிற்க மாட்டார்கள், ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். அவர்கள் முற்றிலுமாக ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு இன்னமும் கள்ள கிறிஸ்துக்களாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? நீங்கள் மூன்று ஜனங்களை உடையவர்களாயிருக்கின்றீர்கள். வெளிப்புறம் சரீரமாயிருக்கிறது. நீங்கள் ஐந்து புலன்களை பெற்றிருக்கின்றீர்கள். அதன் மூலமே உங்களுடைய பூமிக்குரிய வீட்டோடு நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள். உட்புறத்திலோ ஒரு ஆவி இருக்கிறது. அங்கே ஐம்புலன்கள் இருக்கின்றன, அன்பு, மனசாட்சி போன்றவை. அவைகளில் நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள். ஆனால் அதன் உட்புறத்திலோ ஆத்மா உள்ளது. மழை நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் பெய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோதுமை மணியை வளரச் செய்கிற அதே மழையே களையும் கூட வளரச் செய்கின்றது. புரிகின்றதா? அது என்னவா இருக்கிறது? அந்த வித்தின் உட்பாகத்தில் ஒரு சுவாபம் உள்ளது. அந்த சுவாபமே அதனை வெளிப்படுத்துகிறது. அதனால் களையுடன் அதே வயலில் ஒன்றாக நிற்க முடியும். களையும் கோதுமையும் ஒன்றாக நின்று ஒன்றாகவே களி கூறுகின்றன. கோதுமையினுடைய தலை கீழே சாய்ந்துள்ளது. அது தண்ணீருக்காக வாடிக்கொண்டிருக்கிறது. மழையானது பொழியும் போது கோதுமையைப் போலவே களையும் அவ்வளவு சத்தமாய் சத்தமிடுகிறது. ஆனால் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். புரிகின்றதா? கிறிஸ்தவர்களே, நான் உங்களை மீண்டும் காணாமல் போகலாம். பாருங்கள், அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கு வந்துள்ளேன். நான் உங்களை மீண்டும் காண முடியாமல் போகலாம். தேவனுடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். நிலை கண்ணாடியில் நோக்கி பாருங்கள். ஒரு சமயம் நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு சிறு பையன் ஒருபோதும் ஒரு நிலை கண்ணாடியே நோக்கி பார்த்திராதவனாய் இருந்து வந்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய அத்தையனுடைய வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் அங்குள்ள மாடிப்படிகளில் ஏற துவங்கினான். அப்பொழுது அவன் ஒரு நிலை கண்ணாடியை கண்டான். அவன் அந்த நிலை கண்ணாடியில் ஒரு சிறு பையனையும் கண்டான். அவன் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே படியில் ஏறினான். அவன் கரத்தை அசைத்த போது அந்த சிறு பையனும் கரத்தை அசைத்தான். அவன் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் அதற்கு முன்பு தன்னை ஒருபோதும் ஒரு கண்ணாடியில் கண்டதே இல்லையாம். எனவே அவன் அதன் அருகில் சென்று திரும்பி பார்த்து, அம்மா, அது நானாயிற்று என்றானாம். நீங்கள் தேவனுடைய நிலை கண்ணாடியில் எப்படி நோக்கி பார்க்கிறீர்கள்? அது ஒரு தேவகுமாரனை அல்லது ஒரு குமாரத்தியை பிரதிபலிக்கிறதா? நீங்கள் கேட்கின்ற அந்த ஏதோ ஒன்றை, அதை கூறுகிற மனிதனை நீங்கள் வெறுக்கும்படி செய்கிறதா? அல்லது ஏதோ காரியமானது இழுத்து அது வேதத்தில் காணப்படுகின்றபடியால் அந்த மனிதன் கூறுவது சரி என்பதை நான் அறிவேன் என்று கூற செய்கிறதா? அப்படியானால் அங்கு இருக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சரீரத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் இதுவேயாகும். நீங்கள் அங்கு செல்லும் போது மற்றொரு வீடு ஒன்று தேவைப்பட போகிறது. புரிகின்றதா? இந்த வீட்டில் நாம் மண்ணானவருடைய சாயலை நாம் அறிந்திருப்போமேயானால், இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நாம் இந்த சரீரத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம். நாம் அதற்கு அநேக ஆடைகளை உடுத்துகிறோம். நாம் தேவையற்ற அநேக காரியங்களை செய்து இந்த எல்லா காரியங்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஓ, ஒவ்வொருவரும் அப்படித்தான் உள்ளோம். யாராவது ஒருவர் ஏதோ ஒன்றை தொடங்கட்டும். நீங்கள் உங்களுடைய படிகளுக்கு சிவப்பு வண்ணம் பூசினால் ஜோன்ஸும் அவருடைய படிகளுக்கு சிவப்பு வண்ணம் பூசுவதை கவனிக்கலாம். நீங்கள் ஒரு செவல்லட் காரை மாற்றிவிட்டு ஒரு ஃபோர்ட் காரை வாங்கினால் அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இது ஒன்றை ஒன்று பொருத்தி பார்க்கும் ஒரு நேரமாய் உள்ளது. நீங்கள் ஒரு விதமான ஒரு தொப்பியை அணிந்த ஒரு ஸ்திரீயை சபைக்கு வரவிடுங்கள். அப்பொழுது எல்லா பெண்களுமே அதே விதமான தொப்பியை அணிந்து வருவதை கவனிக்கலாம். விசேஷமாக போதகருடைய மனைவியை பாருங்கள். அதன் பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்பதையும் கவனித்து பாருங்கள். இப்பொழுது அது உண்மையாயிருக்கிறது. அது முற்றிலும் உண்மையாயிருக்கிறது. இது ஒன்றை ஒன்று இணையாக பொருத்தி பார்க்கிற நேரமாயிருக்கிறது. சகோதரரே, இது ஒன்றை ஒன்று இணையாக பொருத்தி பார்க்க வேண்டிய நேரமாய் உள்ளது. எல்லா காரியங்களுமே ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளன. நான் என் மேற்சட்டை என் கார்ச்சட்டையுடன் பொருந்துகிறதா என்று கவலைப்படுகிறதில்லை. நான் ஒரு கடினமான நேரத்தை உடையவனாயிருக்கிறேன். என் மனைவி அல்லது என்னுடைய மருமகள் யாராவது ஒருவர் நான் இதனோடு எந்த விதமான கழுத்துப்பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்கிறார்கள். அது பொருத்தமாக இருக்கிறதா என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நான் என்னுடைய அனுபவமானது தேவனுடைய வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கவே விரும்புகிறேன். அதுதான் காரியம். ஏனென்றால் நான் அங்குதான் ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவனாயிருக்கிறேன். அங்கெங்கோ மூலையில் உள்ள ஜோன்ஸ் குடும்பத்தோடு அல்லது ஆனால் மகிமையிலே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசுவானவர் சென்றிருக்கிற அந்த ஸ்தலத்திலே ஜீவிக்க விரும்புகிறேன். ஆம், நாம் அதை விரும்புகிறோம். ஆமையா, இவை எல்லாவற்றிலும் இருந்து விலகியிருங்கள். இங்குள்ள இந்த பூமிக்குரிய பழைய கூடாரம் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சரீரமானது நீங்கள் அணிந்துள்ள ஒரு பழைய கோட்டை போன்றதாய் உள்ளது. அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் அணிந்த ஒரு கோட்டை போன்றதாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதை பார்க்கலும் மிக நல்ல ஒன்று இருப்பதால் நீங்கள் அதை இனி பயன்படுத்துகிறதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அந்த சிறு தனியறையில் தொங்க வைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் மேலான ஒன்றை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு மேலான கோட்டை பெற்றிருக்கின்றீர்கள். இது நீங்கள் உபயோகித்து வந்ததை காட்டிலும் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற புத்தம் புதிதானதாய் உள்ளது. அது கிழியாது. என்ன அது? ஒரு ஆடையாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதனுடைய உட்புறத்தில் இருக்கிறீர்கள். அந்த ஆடை என்ன செய்தது? அது உங்களுடைய சாயலை தரித்திருந்தது. புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது அது உங்களுக்கு இனிமேல் தேவைப்படுகிறதில்லை. எனவே நீங்கள் அதனை தொங்க விட்டிருக்கின்றீர்கள். அது ஒரு கந்தையாயிருக்கிறது. அந்த விதமாகவே இந்த பழைய சரீரமானது இருக்கிறது. அது வானவரின் சாயலை தரித்திருக்கிறது. அதே சமயத்தில் அது நீங்கள் அல்ல. நீங்கள் அந்த சரீரத்தின் உட்புறத்தில் இருக்கிறீர்கள். அந்த சரீரத்தின் உட்புறத்தில் தேவனுடைய ஆவி உள்ளது. அந்த காரணத்தினால் வெளிப்புறமானது கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. ஏனென்றால் உட்புறத்தில் அது ஈர்த்துக் கொண்டிருக்கிறபடியால் பாருங்கள், அது உங்களுடைய உட்புறத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களையும் தேவனுடைய வார்த்தையோடு வரிசையில் கொண்டு வருகிறது. இந்த சரீரமானது ஒரு பழைய கோட்டாயிருக்கிறது. நாம் இதனை கொண்டு ஒரு நாளில் என்ன செய்வோம்? ஏனென்றால் சில காலம் நீங்கள் அந்த உடைக்குள்ளாக மாத்திரமே இருந்தீர்கள். அது பூமிக்குரிய ஆடையை போன்றே இருக்கிறது இந்த சரீரம். ஆனால் உங்களுடைய உண்மையான சரீரம், உங்களுடைய நிஜத்தன்மையானது வில்லியம் பிரண்ணாம் என்று நீங்கள் அழைக்கிற அல்லது சூசி ஜோன்ஸ் அல்லது என்னவாக இருந்தாலும் அவ்வாறு நீங்கள் அழைக்கிற இந்த பழைய கோட்டின் உட்புறத்தில் இருக்கின்றீர்கள். புரிகிறதா? என்றோ ஒரு நாளில் அது உங்களுடைய பூமிக்குரிய நினைவு மண்டபத்தில் தொங்கும். நீங்கள் அதை அங்கே கல்லறையில் வைக்க யாரோ ஒருவர் அதன் மேல் ஒரு கல்லை வைத்து இதோ சங்கை இன்னார் அல்லது ஜான் இன்னார் அல்லது இன்னார் படுத்திருக்கிறார் என்று எழுதுவார்கள். அது உங்களுடைய நினைவாக அங்கேயே இருக்கும். இதற்குள்ளாகவே ஜனங்கள் உங்களை கண்டனர். நீங்கள் என்னவா இருந்தீர்கள்? உங்களுடைய உண்மையான காரியம் அதனுடைய உட்புறத்தில் இருந்தது. ஆனால் அந்த பழைய கோட்டானது வானவரின் சாயலையே தரித்திருந்தது. ஓ ஜனங்களே, கோட்டுகளை மாற்றிக்கொள்ள நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா? பரலோகத்திற்கான பதிவுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவைகள் இல்லாமல் உங்களால் உள்ளே செல்ல முடியாது. நான் இப்பொழுது உங்களிடத்தில் நீங்கள் அறிந்துள்ள நவீன மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விடுதிக்கு செல்வீர்களேயானால் அங்கே நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களா? நான் வருந்துகிறேன், எல்லா இடங்களும் நிரம்பிவிட்டன என்று கூறுவர். எனவே நீங்கள் பதிவு செய்ய தவறிய காரணத்தால் நீங்கள் வெளியே குளிரில் இருப்பீர்கள். நீங்கள் பதிவே செய்யாமல் உங்களுடைய ஜீவியத்தினுடைய பயணத்தின் முடிவிற்கு நீங்கள் வருவீர்களே ஆனால் அங்கே உங்களை சந்திக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது நீங்கள் கூச்சலிடுதலும் அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உள்ள நித்திய அந்தகாரத்துக்குள்ளாகவே அடியெடுத்து வைக்க வேண்டியதாயிருக்கும். நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். உங்களால் அந்த நகரத்திற்குள் செல்ல முடியாது, ஏனென்றால் நீங்கள் பதிவு செய்திருக்கவில்லை. இயேசு உங்களுக்காக ஒரு சிரத்தை ஆயத்தமாக சென்றிருக்கிற அந்த நகரத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க பதிவு செய்ய வேண்டும். நினைவிருக்கட்டும், நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. மத்தேயுவில் நான் இங்கு ஒரு வேதபாகத்தை குறித்து வைத்திருக்கிறேன். நான் வேதபாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 22 அதிகாரத்தில் 1-14 வரை. அதை வாசிக்க எனக்கு நேரமில்லை, ஏனென்றால் அதிக நேரமாய் கொண்டிருக்கிறது. நான் உங்களிடத்தில் நீண்ட நேரம் பேசியிருக்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ராஜா ஆளனுப்பி ஒரு விருந்தை ஆயத்தமணினான். அவன் தன்னுடைய இறுதிகளையும் கொடுத்த ஜந்துகளையும் இன்னும் மற்றவர்களையும் அடித்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தமணி இருந்தான். அப்பொழுது அவன் வெளியே ஆளனுப்பி அநேகரை வரும்படி அழைத்தான். அப்பொழுது ஒருவன், உங்களுக்கு தெரியுமா, நான் இதை சார்ந்தவன், நான் இதை வைத்துள்ளேன், நான் என்னுடைய பண்ணைக்கு போக வேண்டும் என்றான். ஒருவன் அதே காரியங்களை செய்தான். எஜமான் மீண்டும் வேறொருவரை அனுப்ப அவர்கள் அவனை கொடுமையாக அவமானப்படுத்தினர். முடிவிலே அது யூத சந்ததியாயிருந்தது. இயேசு அவர்களிடத்திலேயே பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாயிருந்தது. அதன் பின்னர் முடிவிலே அவன், போய் பலவந்தம் பண்ணி அழைத்து பாருங்கள், நீங்கள் வழி சந்திகளிலும் தெருக்களிலும் எங்கும் போய் அவர்களை பலவந்தமாக உள்ளே அழைத்து பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அதற்கு பிறகு அவன் கல்யாண விருந்தினரை பரிமாறப் போவதாக தன்னுடைய வீட்டில் திருமணம் பண்ணினான். அங்கே விருந்தினர்கள் இருந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் ஒரு மனிதன் அங்கிருக்க கண்டான். அவன் பழைய கோட்டையை அணிந்திருக்க விரும்பினான். அப்பொழுது அவன் என்ன கூறினான் என்பதை பாருங்கள். சிநேகிதனே, நான் என்னுடைய திருமண விருந்திற்கு வரும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உன்னை அழைத்து வரும்படி ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறேன் என்றான். நீங்கள் எப்போதாவது கிழக்கத்திய நாடுகளில் இருந்திருந்தால், நான் அங்கு பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன், அந்த திருமண விருந்தானது இன்னமும் தொடர்ந்து முன்பு இருந்ததைப் போலவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த மணவாளன் அநேக விருந்தினரை கொண்டவனாய் இருக்கிறபடியால் அவன் அநேக விருந்தினர்களை அழைக்க வேண்டியவனாயிருக்கிறான். அநேகமாக சகோதரன் காப், நீங்கள் அதை அநேகமாக இந்தியாவில் கவனித்திருப்பீர்கள், புரிகின்றதா? அவர்கள் அநேக விருந்தினரை உடையவர்களாக இருக்கிறபடியால் அவன் அநேகரை அழைப்பான். உதாரணமாக அவன் 30 விருந்தினரை அழைக்கப் போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது மணவாளனே கல்யாண வஸ்திரத்தை அளிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அவனே அதை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். ஆகையால் அங்கே ஒரு மனிதன் வாசலண்டை நிற்பான். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய அழைப்பிதழோடு வருகின்றீர்கள். அவன் உங்களுடைய அழைப்பிதழை பரிசோதித்து விட்டு உங்கள் மேல் ஒரு வஸ்திரத்தை உடுத்து வைப்பான். அதாவது அவர்களில் சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் அவர்களில் சிலர் ஏழைகளாகவும் அவர்களில் சிலர் சற்று வித்தியாசமானவர்களாகவும் இருக்கையில் அவர்கள் இந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்கிற போது அவர்கள் யாவரும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றனர். நீங்கள் யாவரும் ஒரே மாதிரியாக காணப்பட வேண்டும். நீங்கள் நான் இங்கு மெத்தோடிஸ்டாக இருக்கிறேன், நான் இங்கு பிரஸ்பிடேரியனாக இருக்கிறேன் என்று கூறப்போவதாக இருக்கக்கூடாது. ஓ, கூடவே கூடாது. அப்படியானால் முதலில் நீங்கள் அங்கு போகப் போகிறதே இல்லை, புரிகின்றதா? நீங்கள் வாசலின் மூலமே வர வேண்டியதாக இருக்கிறது. இயேசு நானே ஆடுகளுக்கு வாசல் என்றார். நீங்களோ, நான் பெந்தெகோஸ்தே, நான் இது, நான் அது என்கின்றீர்கள். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துவதில்லை. நீங்கள் அந்த வாசலின் மூலமே வர வேண்டும். நீங்கள் அந்த வாசலின் மூலமாக வந்தால் நீங்கள் அந்த வஸ்திரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது இந்த மனிதன் அவன், சிநேகிதரே, நீ எப்படி இங்கு உள்ளே வந்தாய் என்று கேட்டான். புரிகின்றதா? அவன் வேறு ஏதோ வழியில் வந்தான் என்பதையே அது காண்பித்தது. அவன் ஒரு ஜன்னலின் வழியாகவோ பின்பக்க வழியாகவோ வந்திருப்பானே என்று, வாசலினூடாக அல்ல, வாசலினூடாக அல்ல, இயேசுவானவர் வந்த வழியாக, அந்த பலியினூடாக அல்ல, உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து கல்வாரி அன்றை நடந்து சென்று அவரோடு சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுங்கள். அவருடைய பலியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படியாக மீண்டும் எழும்புங்கள். உலகத்தின் காரியங்களுக்கு மறியுங்கள். நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை, புரிகின்றதா? நீங்கள் இன்னமும் உலகத்தின் அன்பை கொண்டவர்களாக இருந்தால், உலகத்தை போன்று செயல்பட விரும்பினால், உலகத்தை போன்று செய்தால், நீங்கள் அவ்வாறு செய்ய முயற்சித்தால் அதே சமயத்தில் நீங்கள் உலகத்திலேயே இருக்கின்றீர்கள். கோதுமையோடு உள்ள ஒரு கலையை போன்றிருக்கின்றீர்கள். எனவே மற்றவைகளுடன் சத்தமிடுகின்றீர்கள், மற்றவைகளுடனே களி கூறுகின்றீர்கள். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் தங்கியுள்ளது. நீங்களோ, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்கிறீர்கள். தாய்பாவும் அவ்வாறு உரைத்தான், பிலேயாவும் அவ்வாறு உரைத்தான். அது ஒன்றுமற்றதாயிருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுள்ளேன், அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அது வெறுமன உங்களுக்குள்ளான ஒரு தற்காலிகமான வரமாய் மாத்திரமே உள்ளது. உண்மையான வரம் என்பது அங்கே உள்ளிருக்கும் உங்களுடைய ஆத்மாவை பாருங்கள். அது தேவனால் பிறந்து தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் முழு காரியத்தையும் கட்டுப்படுத்துகிறதாயிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் வளர்கின்றீர்கள். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக, ஒரு தேவனுடைய குமார்த்தியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றீர்கள். இந்த காரியங்கள் உங்களுக்கு தோன்றும் போது தாயை போன்று இப்பொழுது நீங்கள் பூமியின் வயிற்றிலிருந்து வெளியே வர முயற்சிக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக வெளியே வருகின்றீர்கள். வார்த்தையானது நான் இதை செய்ய வேண்டும், நான் மீண்டும் பிறக்க வேண்டுமே என்று கூறுகிறதை நீங்கள் காண்கின்றீர்கள். நான் சபையை சார்ந்தவன், அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது. புரிகின்றதா? நான் மெத்தோடிஸ்ட், என்னுடைய தாயார் உங்களுடைய தாயாருக்கு அது நல்லதா இருக்கிறது. என்னை நான் பெந்தகோஸ்தே, நான் இதை சேர்ந்தவன், அதாவது நீங்கள் அந்த வார்த்தையோடு இணையாமற் போனால் அங்கு ஏதோ காரியம் தவறா இருக்கிறது. புரிகின்றதா? அப்பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய உண்மையான பிதா தகப்பன் அல்ல. புரிகின்றதா? காரணம், அது உங்களுடைய ஆத்மாவில் உள்ள உண்மையான துவக்கம். ஒரு ஆவி இருப்பதற்கு முன்னமே அது உங்களுடைய ஆத்மாவா இருந்தது. அந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்றால் அப்பொழுது அது ஒரு தேவனுடைய உயிரணுவை கொண்டதாக இருக்கவில்லை. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீ ஒரு கலையாக இருந்து கலைகள் தோன்றுவதை குறித்து உலகத்திற்கு சாட்சி கொடுக்கிறாய். எனவே தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இல்லாத காரணத்தால் உலகத்தைப் போலவே செயல்பட்டு உலகத்தை நேசிக்கிறாய். இப்பொழுது கடைசி நாட்களில் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் இருப்பார்கள். கள்ள இயேசுக்கள் அல்ல, அவர்கள் வார்த்தைக்காக இருக்க மாட்டார்கள், ஆனால் கள்ள அபிஷேகம். அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆமையா, ஆனால் அவர்கள் அண்டி கிறிஸ்துவா இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்து செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனாலும் அவருடைய வார்த்தையோடு இணைந்து போக மாட்டார்கள். புரிகின்றதா? அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அவர், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். கர்த்தாவே, நான் பெந்தேகோஸ்தேக்காரனாக இருந்தேன், தேவனுக்கு மகிமை, நான் சத்தமிட்டேன், நான் அந்நிய பாஷைகளினால் பேசினேன், நான் வியாதிஸ்தர் மேல் கையில வைத்த போது அவர்கள் சுகமடைந்து பிசாசுகள் துரத்தப்பட்டன என்பாய். அப்பொழுது அவரோ, அக்கிரம செய்யக்காரனே, என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன் என்பார். நான் என்ன குறிப்பிட்டு கூறுகிறேன் என்று புரிகின்றதா? ஓ சிறு பிள்ளைகளே, இன்றிரவு அந்த ஊட்டச்சத்தின் தேவையை, அந்த ஒரு காரியத்தை நீங்கள் உணர்கின்றீர்களா? அப்பால் ஒரு சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களே, வஞ்சிக்கப்படாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். பிசாசு ஒரு வஞ்சகனாயிருக்கிறான். கலியான வஸ்திரத்தையும் கூட நீங்கள் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் சாயங்கால நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது பூமிக்குரிய சரீரமானது அழிந்து போக காத்திருக்கிறது. நாம் வானத்துக்குரிய சரீரத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த மகத்தான ஏதேனுக்கு செல்லும்படியான வினோதமான தேவனுடைய அழைப்பை இப்பொழுது உணர்கிறோம். நாம் இங்கே பிறப்பதற்கு முன்னர் நம்முடைய சிறு சரீரங்கள் அந்த ஏதோ ஒன்றுக்காக அழுதன. எனவே அது அருளப்பட வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால், நமக்கு அருளப்படாதிருந்தால் நாம் இங்கே துயருற்ற பிள்ளைகளாக இருந்திருப்போம். தேவன் அங்கே எந்த துயரத்தையும் வைத்திருக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையாய் அதனுடைய காலத்தில் வெளிப்பட்ட மனவாளனை போன்று பரிபூர்ணமாய் அமைந்துள்ள மனவாட்டியாய் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, இன்றிரவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனதை அருள்வாராக. அங்கே செல்வதற்கான ஒரு பரலோகம் உண்டு. பரலோகம் செல்லாமல் தடுத்து நிறுத்த ஒரு நரகமும் உண்டு. கர்த்தர் எனக்கு ஆயிரக்கணக்கான தரிசனங்களை அருளியிருக்கிறார் என்பதை உங்களில் அநேகர் அறிவீர்கள். அது மகத்தான காரியம். நான் முன்பு மரணத்திற்கு பயந்து வந்தேன். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களின் பத்திரிகையில் காலத்தின் திரையை கடந்து செல்லுதல் என்பதை கண்டிருப்பீர்கள். இன்றிரவும் நான் ஜீவிக்காமல் போகலாம் என்பதை நான் உணர்கிறேன். நான் இங்கு என்னுடைய ஜீவியத்தில் மீண்டும் உங்களை காணாமல் போகலாம், ஆனால் இது உண்மையாயிருக்கிறது. நான் இதை ஒரு தரிசனம் என்று அழைக்கலாமா, அல்லது அது என்னவா இருந்தது என்பதை நான் அறியேன். அண்மையில் ஒரு நாள் காலையில் நான் உறக்கத்திலிருந்து எழுந்தேன். நான் அப்பொழுதுதான் கூட்டத்திலிருந்து வந்திருந்தேன். என்னுடைய மனைவியோ அங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது நான், தேனே, நீ விழித்துக் கொண்டாயா என்று கேட்டேன். அவள் அப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருந்தாள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப நாங்கள் எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். அப்பொழுது நான் என்னுடைய கரத்தை இந்த விதமாக பின்னாக வைத்து, நானே, பில் பிரனாமே, நீ 50 வயதை கடந்து விட்டிருக்கிறாய் என்பதை நீ அறிவாயோ? நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போவதா இருந்தால் நீ இப்பொழுதே துரிதமாய் செய்வது மேலானதாகும், ஏனென்றால் உனக்கு இன்னும் அதிக சமயம் இல்லை என்று கூறிக்கொண்டேன். நானோ கர்த்தராகிய இயேசுவின் வருகையை காணும்படியாக என்னால் ஜீவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். நான் மரித்து போகும் போது நான் இங்கே இந்த விதமாகவே சகோதரனை காண்பேன் என்று என்னுடைய சிந்தையில் எப்பொழுதும் எண்ணியிருந்தேன். அதாவது யாரோ ஒருவர், ஆம், பூமியில் ஓரிரவு சகோதரன் பிரனாமே, நீர் என்னுடைய சபையில் பிரசங்கித்தீர் என்று கூறுவாரானால், அவர் ஒரு ஆவியா இருக்கிறபடியால் நான் அவருடைய கரத்தை குலுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய கரமானது அங்கே கலரையில் அழுகி போயிருக்கும், என்னுடைய கரமும் அவ்வாறே ஆகிவிட்டிருக்கும். நான் முன்னர் அந்த விதமாக நினைத்துக் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அந்த காலையில் ஏதோ ஒன்று என் மேல் வந்ததை நான் உணர்ந்தேன். வழக்கமாக ஒரு தரிசனம் தோன்றுகிறது என்பதாகவே நான் எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் நோக்கி பார்த்தேன், நான் என்னே இது என்ன என்று எண்ணிக்கொண்டேன். நான் பெரிய பசுமையான மலைகளை கண்டேன். வாலிப ஸ்திரீகள் ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்கு பின்னாக நீண்ட குந்தலையும் வெள்ளை அங்கிகளை அணிந்தவர்களாய் வெறும் கால்களோடு கூச்சலிட்டுக் கொண்டும் எங்களுடைய சகோதரனே என்று சத்தமிட்டுக் கொண்டு வந்தனர். அப்பொழுது நான், இப்பொழுது இது வினோதமாய் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டேன். நான் அங்கிருந்து சற்று திரும்பினவாறு நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான் அங்கே கீழே படுத்திருந்தேன். அங்கே என்னுடைய மனைவியும் படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது நான், இப்பொழுது என்ன உங்களுக்கு தெரியுமா, நான் மறித்து போய்விட்டேன் என்றே நினைத்துக் கொண்டேன். நான் அதுதான் சம்பவித்திருக்கிறது, நான் மறித்து போயிருக்கிறேன் என்று எண்ணினேன். மேலும் நான், எனக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வேறு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கலாம், எனவே நான் மறித்திருக்கிறேன், என்னுடைய சரீரமோ அங்கே கிடக்கிறது என்று நினைத்தேன். நான் என்னுடைய கரங்கள் இந்த விதமாக பின்னாக இருக்க அப்படியே விரைத்து போனது போன்று அங்கே படுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், அது என்னிடத்திலிருந்து 20 அடி தூரம் கூட இல்லையே என்று எண்ணினேன். அப்பொழுது நான் இங்கே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். பின்பு நான், என்னுடைய மனைவி அங்கே இருக்கிறாள், எல்லா காரியமும் அங்கே இருக்கிறது, அங்குள்ள அந்த கட்டிலின் கம்பத்தின் மேல் என்னுடைய சட்டையும் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் எண்ணி பார்த்தேன். மீண்டும் நானோ இங்கிருக்கிறேனே என்று யோசித்து பார்த்தேன். நான் மறுபடியும் நோக்கி பார்த்தபோது இந்த ஸ்திரீகள் யாவரும் வந்து கொண்டிருந்தனர். நான் அவர்களை நோக்கி பார்த்தபோது இந்த வழியாக வருகிறதையும் அங்கே என்னுடைய சகோதரர்கள் வருகிறதையும் கண்டேன். ஓ, அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தனர். அவர்கள் யாவரும் வாலிபர்களாகவே காணப்பட்டனர். அவர்கள் எங்களுடைய வெளியேறப்பட்ட சகோதரனே என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். ஓ, என்ன நினைப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நான், இது வினோதமாயிருக்கிறது என்று எண்ணினேன். நான் என்னை நோக்கி பார்த்தபோது நான் ஒரு வயோதிப மனிதனாக இருக்கவில்லை, நான் வாலிபமாயிருந்தேன். மேலும் நான், இது வினோதமான காரியமாயிருக்கிறதே என்று எண்ணினேன். அப்பொழுது நான், இது ஒரு தரிசனமா என்று எண்ணினேன். நான் என் விரலை கடித்து பார்த்தேன். மேலும் நான், இல்லை, எனக்கு உண்டாகிற தரிசனத்தை போன்றும் இது இருக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது அங்கே மேலே இருந்த ஏதோ ஒன்று என்னிடம் பேச துவங்கி, நீ உன்னுடைய ஜனங்களோடு உள்ளே பிரவேசித்திருக்கிறாய் என்று கூறினது. அப்பொழுது நான், என்னுடைய ஜனங்களா, இவர்கள் எல்லோரும் பிரணாம்களா என்று எண்ணினேன். அதற்கு அவர், அவர்கள் உன்னால் கிறிஸ்துவின் இடத்திற்கு மனமாற்றம் அடைந்து கொண்டு வரப்பட்டவர்கள் என்றார். இந்த ஸ்திரீகளோ, நான் ஸ்திரீகளை வெறுப்பவன் என்று அவர்கள் அழைக்கிறது நிமித்தமாக நான் எப்பொழுதும் அவ்வாறே கருதப்பட்டு வருகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் அவ்வாறு ஸ்திரீகளை வெறுப்பவன் அல்ல. புரிகின்றதா? காரணம், நான் நம்புவது என்னவென்றால், நான் நடத்தை கட்ட மானங்கட்ட ஸ்திரீகளை விரும்புகிறதில்லை. நான் உண்மையான உத்தமமான கிறிஸ்தவ ஸ்திரீகளையே விரும்புகிறேன். அவர்கள் அவ்விதமாக இருப்பார்களேயானால் சரியாயிருக்கும். நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது எனக்கு சில தழும்புகள் இருந்தன. அந்த விதமாக என்னை கொண்டு செல்ல நடைபெற்ற காரியங்களை நான் அறிவேன். ஆனால் அவையாவும் தேவனாயிருந்தது. இந்த நேரத்திற்காகவே அவர் என்னை வணைந்தார். புரிகின்றதா? ஒரு உண்மையான உத்தமமான சகோதரியை காட்டிலும் அருமையானது ஒன்றுமே கிடையாது என்றே நான் கருதுகிறேன். தேவன் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பிற்கு அடுத்தபடியாக வேறெந்த மேலான காரியத்தையாவது அளிக்க முடியுமானால் அப்பொழுது அவர் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுப்பார். புரிகின்றதா? ஆகவே மேலான வேறெந்த காரியத்தையாவது அளிக்க முடிந்திருந்தால் அவர் அதை அளித்திருப்பார். அப்படி இருக்க அவர்களில் சிலர் காண்பதற்கு ஒரு மனைவியைப் போல நடந்து கொள்ளாமல் தங்களுடைய திருமண பொருத்தங்களுக்கு உண்மையில்லாதவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கணவன்மார்களும் அவ்வாறே நடந்து கொள்கின்றனர். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் எதை பூமியில் இணைக்கிறாரோ அது பரலோகத்திலும் கூட இணைக்கப்படுகின்றது. புரிகின்றதா? ஆகையால் நான் அதை கண்டேன். இந்த ஸ்திரீகள் ஓடி வந்து அவர்களுடைய கரங்களை என் மீது போட்டு என்னை கட்டி தழுவி என்னை சகோதரனே என்று அழைத்தனர். இப்பொழுது அவர்கள் ஸ்திரீகளாயிருந்தனர். ஆனால் அந்த இடத்திலே பாவம் என்பதே ஒருபோதும் இருக்க முடியாது. புரிகின்றதா? அவர்கள் ஸ்திரீகளாயிருந்தனர். ஆனால் பாருங்கள், இப்பொழுது நம்மை எது பிறப்பித்தது? ஒரு ஸ்திரீயோடு உள்ள ஒரு சுரப்பியும், ஒரு பெண் சுரப்பியும், ஒரு மனிதனோடு உள்ள ஒரு ஆண் சுரப்பியும் பிள்ளைகளை பெறுவதற்காகவே அடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கோ அது அவ்வாறு இருக்காது. அவர்கள் யாவரும் ஒரே விதமான ஒரு சுரப்பியோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உருவத்தில் இருப்பார்கள். அவர்கள் இங்கு அணிந்திருந்த மண்ணான சாயலில் அங்கிருப்பார்கள். ஆனாலும் அங்கே ஒருபோதும் பாவமே இருக்க முடியாது. நீங்கள் எல்லோருமே ஒரே மாதிரியா இருப்பீர்கள். அங்கே பிள்ளை பெறுதலே இருக்காது. புரிகின்றதா? அது உண்மை. அது அந்த விதமாகவே இருக்கும். அப்பொழுது நான் இந்த ஸ்திரீகளை நோக்கி பார்த்தேன். அவர்கள் என்னை உயரமாக தூக்கினர். இந்த சகோதரர்கள் என்னை ஒரு இடத்தில் தூக்கி உயரமாக உட்கார வைத்தனர். அப்பொழுது நான், நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள், நீர் பூமியில் ஒரு தலைவராக இருந்தீர் என்றனர். மேலும் அவர்கள், நீர் தலைவராயிருந்த அந்த ஜனங்கள் இவர்களே என்றனர். அங்கே சில பெண்கள் வந்தனர். அப்பொழுது ஒரு பெண், எங்களுடைய வெளியேறப்பட்ட சகோதரனே என்றாள். மிகவும் அழகான ஸ்திரீ. அவள் கடந்து செல்லும் போது ஒரு சத்தம் அவளை நிறுத்தி, உனக்கு அவளை நினைவில்லையா என்று கேட்டது. அதற்கு நான், இல்லை என்றேன். மேலும் அந்த சத்தம், அப்பொழுது அவள் 90 வயதாக இருக்கும் போது நீ அவளை கிறிஸ்துவின் அடைக்கு வழிநடத்தினாய். புரிகின்றதா? அவள் ஏன் உன்னை வெளியேறப்பட்ட சகோதரனே என்று கூறுகிறாள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று கேட்டது. அப்பொழுது நான், நீங்கள் போய்விடுவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றனர். அப்பொழுது நான் கடந்து சென்று இயேசுவை காண விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவர்கள், இப்பொழுது நீர் அவரை காண முடியாது, இது பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் என்று கூறப்பட்டுள்ள வேதவாக்கியமாகும், அவர் இன்னும் சிறிது உயரத்தில் இருக்கிறார், என்றோ ஒரு நாளில் அவர் திரும்பி வருவார், அப்பொழுது நாங்கள் பூமிக்கு திரும்புவோம், நாங்கள் இங்கே புசிப்பதோ அல்லது குடிப்பதோ கிடையாது என்றனர். அப்பொழுது நான், இதை குறித்தான் நான் பயப்பட்டேன் என்று எண்ணினேன். நண்பர்களே, அதை குறித்து பேச வார்த்தைகளே கிடையாது. அதனை பரிபூர்ணம் என்னும் வார்த்தையும் தொட முடியாது. இன்னும் மேலான சிறப்புடையதாக இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது என்பதை விவரித்து கூற ஆங்கில அகராதியில் எந்த வார்த்தைகளுமே கிடையாது. அது நான் அறிந்துள்ள எந்த காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவர் அங்கிருந்தார். அங்கே வியாதியே இல்லை, துக்கம் இல்லை. உங்களால் மறிக்க முடியாது, உங்களால் பாவம் செய்ய முடியாது. அது அவ்வளவு பரிபூர்ணமாய், அவ்வளவு பரிபூர்ணமாய் இருந்தது. நண்பர்களே, நீங்கள் அதை இழந்து போக வேண்டாம், நீங்கள் அதை இழந்து போக வேண்டாம். நினைவிருக்கட்டும், நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது, ஒரு சிறு பையனாக இருக்கையில் நான் நரகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டேன். இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது ஸ்திரீகள் நற்பண்புள்ள சீமாட்டிகள், அது போன்ற ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஸ்திரீகளே தங்களுடைய கண்களில் ஒரு ஓநாயை போல அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது அவர்களுடைய கண்களுக்கு கீழே நீல நிற வண்ணத்தை பூசிக்கொள்கின்றனர். நான் அதை கண்டேன். நான் அமிழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது சுடப்பட்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு மருத்துவமனையில் மரண தருவாயில் படுத்துக் கொண்டிருந்தேன். தேவன் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நான் அறிந்திருந்தேன். நான் ஜபிக்க முயன்ற முதல் ஜபமானது என்னுடைய நினைவிற்கு வருகிறது. நான் கூற முடிந்த ஒரே காரியம், நான் இதை இதற்கு முன்பு ஒருபோதும் கூறினதே இல்லை. நான் அதை உணர்கிறபடியால் இப்பொழுது நான் அதை கூறவுள்ளேன். நான் சுடப்பட்டு அங்கே ஒரு வயலில் மரண தருவாயில் கிடந்தேன். நான் தேவனிடத்தில் கூற முடிந்த ஒரே விண்ணப்பம், கர்த்தாவே, நான் ஒருபோதும் விபச்சாரம் செய்ததே இல்லை என்பதை நீர் அறிவீர் என்பதேயாகும். பார்த்தீர்களா, ஒரு சிறுவனாய் சுமார் 15 வயதுடைய வாலிப பையனாய் இருக்கையிலே நான் சரியாக ஜீவிக்க முயற்சித்தேன். அப்பொழுது நான் சுத்தமாக வாழ்ந்திருக்கிறேன் என்றேன். என்னால் கூற முடிந்தது அவ்வளவுதான். என்னால் அவரிடத்தில் ஏறெடுக்க முடிந்த தகுதி அது மாத்திரமேயாகும். நான் அங்கே படுத்திருந்த போது, அப்பொழுது மருத்துவர் என்னை விட்டு நடந்து சென்ற போது, நான் எல்லையற்ற ஒரு அந்தகாரத்திற்குள்ளாக மூடிக்கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தவனாய் காணப்பட்டேன். அப்பொழுது நான் அப்பாவிற்காக கதறி, ஓ அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்றேன். அங்கே அப்பா இல்லை. பின்னர், அம்மா, எனக்கு உதவி செய்யும் என்றேன். அம்மா அங்கே இல்லை. மறுபடியும், தேவனே, எனக்கு உதவி செய்யும் என்றேன். அங்கே தேவனும் இல்லை. அது முடிவற்ற ஒரு பயங்கரமான நிலையாயிருந்தது. ஒரு தீக்கனவு போல இருந்தது. அதற்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கும் ஜுவாலித்து எரியும் நரகத்தை வைத்து பார்த்தால் அது இன்பமானதாயிருக்கும். அங்கே அதனூடாக மூழ்கையில் நான், ஓ என்னே, இந்த விதமாக அதிக அந்தகாரமாயிருந்தது. நான் புகையும் அந்தகாரமும் வியாதியும் இருந்த ஒரு இடத்திற்குள்ளாக சென்றேன். ஓ, அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி, அது எனக்கு மரணத்தை போன்றே இருந்தது. அந்த விதமாக வர்ணம் திட்டப்பட்ட கண்களோடு அந்த ஸ்திரீகள் என்னிடத்தில் வருவதை என்னால் காண முடிந்தது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது 45 வருடங்களுக்கு முன்னர், சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் சம்பவித்ததாகும். அவர்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டே சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது நான் என்னென்றைக்குமாய் அங்கு இருக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டேன். என்னென்றைக்குமா என்று கேட்டேன். அதன் பின்பு நான், ஓ தேவனே, எங்கிருந்து வெளியே செல்ல நீர் என்னை அனுமதிப்பீரானால் நான் உம்மை குறித்து ஒருபோதும் வெட்கமடைய மாட்டேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டேன். தேவனே, தயவு கூர்ந்து எனக்கு ஒரு தருணத்தை அழியும் என்று கேட்டேன். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நானே திரும்பி மேலே வருவதை உணர்ந்தேன். மருத்துவர் குழப்பமடைந்திருந்தார். ஏனென்றால் என்னுடைய இதயமானது ஒரு நிமிடத்திற்கு 17 முறை மாத்திரமே துடித்துக் கொண்டிருந்தது. என்னுடைய எல்லா ரத்தமும் என்னிடத்திலிருந்து வெளியேற நானோ என்னுடைய சொந்த ரத்தத்தில் படுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வியப்புற்றிருந்து, அது என்றாவது ஒரு நாள் சம்பவிக்குமா என்று எண்ணியிருந்தேன். சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் டூசானுக்கு குடிபெயர்ந்து சென்ற போது, நான் என்னுடைய மனைவியோடு ஜேசி பெனிஸ் என்ற கடைக்கு சென்றிருந்தேன். நான் அங்கு இந்த விதமாக தலைகுனிந்தவாறு அமர்ந்து காத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் பெண்கள் எப்படியாக கடையில் நீண்ட நேரத்தை செலவிடுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய தலை இந்த விதமாக குனிந்தவாறே நான் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தானியங்கி படிகட்டு மேலே வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களில் சில ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடிகளை ஆண்களைப் போலவே வெட்டிவிட்டுக் கொண்டு வந்தனர். அவர்கள் அந்த விதமாக வெட்டிக் கொள்வதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இந்த விதமாக வர்ணந்திட்டப்பட்ட கண்களுடன் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஸ்பானிய மொழி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த விதமாக அது உண்டானது. பின்னர் அந்த தரிசனம் மீண்டும் உண்டானது. அவர்கள் என்று சத்தமிடுவதாயிருந்தது. சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். அது உங்களுக்கு இப்பொழுது வேடிக்கையாக தென்படலாம். ஆனால் நீங்கள் ஒருமுறை அங்கு சென்று பாருங்கள். அது ஒரு ஆபத்தான காரியமாயிருக்கிறது. நீங்கள் அந்த வழியில் ஒருபோதும் செல்லவே செல்லாதீர்கள். நான் ஒரு வயோதிப மனிதனாக, ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் உலகத்தை சுற்றிலும் பிரசங்கித்திருக்கிறேன். எனக்கு லட்சக்கணக்கான நண்பர்கள் உள்ளனர். ஆனால் அக்கறையிலே நான் உங்களோடு நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகியிருங்கள். உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் இருக்குமாயின், நீங்கள் இன்னமும் நடந்து கொள்கிற விதமாகவே நடந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் உலகத்தின் காரியங்களை உங்களுக்குள்ளாக உடையவர்களாக இருந்தால், நீங்கள் தேவனுடையவர்களே அல்ல என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் இன்னமும் ஒரு சபை அங்கத்தினராகவே இருக்கிறீர்கள். ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடும் அந்த நேரம் வரையிலும் நீங்கள் வெறுமன ஒரு சபை அங்கத்தினராகவே இருக்கிறீர்கள். புரிகின்றதா? மீனின் முதுகில் துடுப்பு உண்டாவதற்கு முன்பே, முதலில் அது நீந்துவதற்கு முதலில் தண்ணீர் இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அதற்கு ஒரு துடுப்பே இருக்காது. பூமியிலே ஒரு மரம் வளர்வதற்கு முன்பே அங்கே பூமியானது இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அதில் வளர்வதற்கு மரமே இருந்திருக்காது. மரமானது அதில் இணைந்து உருவாவதற்கான காரணமே இருந்திருக்காது. ஒரு சிருஷ்டிப்பு இருப்பதற்கு முன்னமே ஒரு சிருஷ்டிகர் இருக்கத்தான் வேண்டும். நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். புரிகின்றதா? நமக்குள்ளாக ஏதோ காரியம் உள்ளது. நீங்கள் சற்று முன்பு உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிறீர்கள். புரிகின்றதா? தேவையான ஏதோ ஒன்று உள்ளது. நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த வழியில் சென்றால், உலகத்தின் காரியங்களில் அன்பு கூர்ந்தால், உலகத்தினுடைய பயணத்தில் நீங்கள் செல்வீர்களானால் நீங்கள் விழுந்து போவீர்கள். புரிகின்றதா? வெளியே வாருங்கள். நீங்கள் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். நற்பண்பு கொண்ட பெண்களாய் பெருந்தகையான புருஷர்களுமாயிருங்கள். கிறிஸ்தவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களைப் போல ஜீவியுங்கள். கிறிஸ்தவர்களைப் போல செயல்படுங்கள். இந்த கருத்து ஆலோசனைகளோடு நான் உங்களை நியாயத்தீர்ப்பில் சந்திப்பேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகின்றதா? இன்றிரவு உங்களுடைய நிலை கண்ணாடியில் நோக்கி பாருங்கள். பாருங்கள், நான் எந்த வழியாய் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இயேசுவானவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? அந்த சரீரம் பரிபூர்ணமாயிருக்கிறது. அந்த சரீரமானது ஒழுங்காக நடக்கிறது. அது தேவனுக்கு முன்பாக ஒரு குமாரனும் ஒரு குமாரத்தியுமாயிருக்கிறது. அங்கே அந்த சரீரத்துக்குள்ளாக பிறக்கும்படியாக நான் இங்கு பிரசவ வேதனையில் இருக்கிறேன். நான் இன்னமும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அப்பொழுது அங்கே எனக்கு சரீரம் இல்லை. எனக்கு இல்லை என்பதையே அது காண்பிக்கிறது. நான் வெறுமன ஒரு சபை அங்கத்தினராக இருக்கிறேன். நான் தேவனுடைய மரபணுவாக இருந்த இல்லை. நான் தேவனுடைய மரபணுவாக இருக்கவில்லை. அவர் என்னுடைய பிதாவும் அல்ல என்பதாகும். அவர் நீங்கள் சிச்சையை சகிக்காமற் போனால் அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராயிராமல் தேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். சரிதானே? வேதம் அதை கூறுகிறதா? வேதம் உங்களை ஒழுங்குபடுத்துவதை காணும் போது உங்களால் தேவனுடைய சிச்சையை பொறுத்துக் கொள்ள முடியாமல், ஓ நான் அதை கேட்க விரும்பவில்லை என்று நீங்கள் கூறுவீர்களேயானால் எப்படி இருக்கும்? பின்னர் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். சரி, அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். புரிகின்றதா? நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதற்கு அது ஒரு உறுதியான சான்றாய் உள்ளது. ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையோ பசியாயும் தாகமாயும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? உங்களுடைய இதயத்தில் ஏதோ ஒரு காரியம் அது உங்களுக்கு தேவை என்று உங்களிடம் கூறுமானால் அது அங்கே தேவைப்படுகிறது. எனவே உங்களை அங்கே எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் ஏதோ ஒரு துடுப்பு ஒன்று உள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. அங்கு ஒரு சரீரம் உள்ளது. அது இங்குள்ள இந்த சரீரத்திற்கு ஒரு மாதிரியாய் உள்ளது. இந்த சரீரத்தை நீங்கள் எதற்காக உபயோகித்துக் கொண்டு வருகிறீர்கள்? பிசாசையும் உலகத்தையும் அதன் வேஷங்களையும் மற்ற காரியங்களையும் மகிமைப்படுத்துவதற்காகவா? நீங்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அங்கு மேலே ஏதோ ஒன்று உள்ளது. எனவே நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தோடு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இனி வரப்போகும் காரியங்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த காரியங்கள், வரப்போகும் காரியங்களை அறிவித்து மறைமுகமாக உணர்த்துகின்றவர்களாக மாத்திரமே உள்ளன. நாம் ஜபம் செய்வோம். ஆழ்ந்து சிந்தியுங்கள். அருமையான கிறிஸ்தவ நண்பனே, நீ அப்படி செய்வாயா? உண்மையாகவே ஒரு நிமிடம் சற்று ஆழ்ந்து சிந்தித்துப்பார். நாம் உண்மையாகவே ஒரு நிமிடம் சற்று அமைதியாயிருப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு அண்மையில் பெந்தேகோஸ்தே ஜனங்களாகி உங்களிடத்தில் என்னை அனுப்பினார். இங்கே உங்களுக்கு போதகரான உங்களுடைய பையன்களில் ஒருவன் இந்த ஊழியத்தின் விளைவை கூறினான். அவன் கர்த்தராகிய இயேசு குருடரின் கண்களை திறப்பதைக் கண்டான். மேலும் அவன் தலைவீக்க நோய்கள் உடனடியாக வீக்கம் குறைந்து சுருங்குவதையும் கண்டான். நான் இன்னும் சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தி வருகிறேன். ஆனால் வியாதியாயிருந்த அநேக ஜனங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவர்கள் சுகமாக்கப்பட்டனர். கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலளித்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். ஆனால் அந்த ஜனங்களில் சிலர் சுகமாக்கப்பட்டனர், சிலர் ஏற்கனவே மறித்து விட்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு சுகவீனமாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் சுகமடைந்தாலும் எப்படியும் நீங்கள் மறிக்கத்தான் போகின்றீர்கள். ஆனால் அந்த ஆத்துமாவோ, என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, அந்த ஆத்துமாவோ, என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரியே, அதை குறித்து இப்பொழுது நீ சிந்திக்க மாட்டாயா? அது நித்தியமானதாயிருக்கிறது. அந்த தேவனுடைய அன்பு அங்கு உள்ளே இல்லை என்றால் ஒன்றுமே உங்களை இழுக்காது. எனவே நீங்கள், ஓ தேவனே, இன்றிரவு என் மீது புதியதாய் துவங்கும். கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியம் நான் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லுகிறது. கர்த்தாவே, இப்பொழுது நான் அதை செய்யும்படி வர விரும்புகிறேன் என்று தேவனிடத்தில் கேட்க மாட்டீர்களா? அந்த நபரோ அல்லது இந்த கட்டடத்தில் உள்ள நபர்களோ அல்லது இந்த கட்டடத்திற்கு வெளியில் இருப்பவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் அப்படியே உங்களுடைய தலைகளை வணங்கியிருப்பதுடன் உங்களுடைய கரத்தை தேவனிடம் உயர்த்தி, தேவனே, அன்புள்ள தேவனே, என்னை இன்னும் உம்மண்டை கிட்ட சேர்த்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையில் நீர் கூறியுள்ள ஒவ்வொரு காரியத்தோடும் நான் சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று இந்த விதமாக கூறுவீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது உண்மையாகவே உத்தமமாயிருங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அவர்கள், ஓ, நான் இதை செய்திருக்கிறேன், நான் ஆவியில் சத்தமிட்டிருக்கிறேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிறேன், ஆனால் பாருங்கள், என்னுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு காரியம் குறைவாயிருக்கிறது. எனவே நான் தேவனுடைய வார்த்தை என்னும் நிலைக்கண்ணாடியில் நோக்கி பார்க்கிறேன். ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நான் அறிவேன். நான் சபைக்கு செல்கிறேன், ஆனால் நான் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள். புரிகின்றதா? அது ஏதோ ஒரு காரியத்தையே காண்பிக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்களை நோக்கி பார்க்க கூடுமானால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு சரியா இல்லை என்பதை கண்டு, நீங்கள் அங்கே கரத்தை உயர்த்த எந்த காரியமும் இல்லை என்பதை கண்டு, அதன் பின்னர் ஏதோ காரியம் தவறாயுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக தாயார், நீங்கள் சிகப்பு முள்ளங்கியிலிருந்து ரத்தத்தை பெற முடியாது, ஏனென்றால் அதற்குள் ரத்தமே இல்லை என்று கூறுவார். புரிகின்றதா? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். இது உங்களுடைய கடைசி தருணமாய் இருக்கலாம். இங்குள்ள இந்த குழுவில் போதகரோடு சேர்ந்து 30-40 கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அப்படியே சற்று நேரம் பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது உண்மையாகவே சரியாக சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள தேவனே, நான் இந்த இரவு ஒரு விபத்தில் கொல்லப்படலாம். நான் ஒரு மாரடைப்பில் மரித்து போகலாம். ஒரு நாள் காலை நான் மருத்துவரை அழைக்கலாம். அவர் வந்து என்னுடைய கரத்தில் துடித்துக் கொண்டிருக்கிற நாடி துடிப்பை பரிசோதித்து நான் மரிக்கப் போகிறேன் என்று கூற, அப்பொழுது நான் என்னுடைய கன்னங்களை தலையணையில் வைத்து அழுத்திக் கொண்டு, ஓ தேவனே, ஓ தேவனே, ஓ தேவனே என்று கூக்குரலாம். புரிகின்றதா? அந்த இருதயமானது அதனுடைய கடைசி துடிப்பை அடித்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் அந்த மகத்தான வாசனண்டை வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறந்திருந்தால் ஒழிய நீங்கள் ஒருபோதும் வெளியே வரமாட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்த பிறகு உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்து நீங்கள் தேவனோடு செல்ல வேண்டும் என்ற பசியும் தாகமும் உடையவர்களாக இருந்தால் ஒழிய நீங்கள் ஒருபோதும் வெளியே வரமாட்டீர்கள். நீங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் பூமியின் வயிற்றில் ஒரு பிள்ளையாயிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இன்னமும் பிறக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கேதான் இயேசுவானவர் உங்களுக்காக மற்றொரு சரீரத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அது ஒரு பரிபூர்ண சரீரமாயிருக்கிறது. இப்பொழுது உண்மையாகவே ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜபம் செய்வோமாக. கர்த்தாவே, நாங்கள் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய குளறுபடியை செய்து அதன் மூலம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அசைவும் அதே சமயத்தில் உலகம் முழுவதிலும் சுற்றி சுற்றி செல்கின்றன என்னும் உண்மையை அறிந்து கொள்ள போதுமான விழிப்பை பெற்றுள்ளோம். நாங்கள் அதை தொலைக்காட்சியின் மூலமாக பெற்றிருக்கிறோம். பிதாவே, தொலைக்காட்சி ஒரு படத்தை தோன்ற பண்ணுகிறதில்லை என்றும், ஒரு பிளாஸ்டிக் குழாய்க்குள்ளாக வரும் அதிர்வுகள் மாத்திரமே படத்தை தோற்றுவிக்கின்றன என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் அணிந்துள்ள ஆடைகளின் வண்ணங்களும் கூட ஆகாயத்தின் இயலுலக மின்காந்த அலைகளினூடாக காண்பிக்கப்படுகிறது. அந்த அதிர்வு அலைகள் உலகத்தை சுற்றிலும் செல்கின்றன. அப்படி இருக்க எப்படி நம்முடைய சகோதரிகளால் இந்த விதமான ஆடைகளோடு இந்த விதமாக நடந்து கொண்டு ஆவிக்குரிய பசி உணர்வற்று முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டு தலைமுடியை வெட்டிக்கொள்ள முடிகிறது? ஊழியர்கள் ஏதோ ஒரு வேதசாஸ்திர வேதபாட சாலைக்கு சென்று மனிதனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அவர்களுடைய பாரம்பரியங்களை உண்டாக்கி தேவனுடைய கற்பனைகளை ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய பாரம்பரியங்களினால் அவமாக்கி ஜனங்கள் அந்த சபையை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதுவே போதுமானது என்றும் கூறுகிறார்கள். ஓ தேவனே, நாங்கள் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விஞ்ஞான பிரகாரமாக நிரூபிக்கப்படுகிறது என்றும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் உணர்வார்களாக. நாங்கள் இந்த பூமியில் வாட துவங்கும் போதே அதுவும் துவங்குகிறது. நாங்கள் மரிக்கும் போது அது முடிவடைகிறது. பின்னர் அது நியாயத்தீர்ப்பிலே மீண்டும் திரையிட்டு காண்பிக்கும்படியாக தேவனுடைய சேமிப்பு பதிவு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக அவ்வளவு தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நாம் இன்னமும் புறக்கணித்தால் நாம் தேவனுடைய தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளப் போகிறோம்? ஓ அன்புள்ள தேவனே, இந்த வார்த்தைகள் ஒருபோதும் மறித்து போகாது. அவைகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. நியாயத்தீர்ப்பின் நாளிலே அந்த ஒலிப்பதிவு தட்டுகள் போட்டு காண்பிக்கப்படும். பிதாவே, மேலே உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் கண்டீர். அது நியாயத்தீர்ப்பின் நாளிலே அங்கிருக்கும். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்கள் தங்களுடைய இதயத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதும் கூட அங்கே காணப்படும். இப்பொழுதும் பிதாவாகிய தேவனே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் உம்மிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து எல்லா அக்கிரமத்தையும் எடுத்து போடும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அக்கிரமம் என்பது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பதேயாகும். தாவீதோ, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்றான். தேவனே, நீர் எங்களுடைய அக்கிரமத்தை எடுத்து போட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் வார்த்தையே உம்மை நோக்கி பார்க்கும் நிலை கண்ணாடியாயிருக்கிறது. அதுவே நாங்கள் ராஜாவின் குமாரரும் ராஜாவின் குமாரத்திகளாய் இருப்பதற்கு எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறது. பிதாவே, இன்றிரவே நீர் அதை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பீடமானது ஜனங்களால் நிறைந்து கொண்டிருக்கிறபடியால் அதை பீடமாக ஆக்கும், அதையே பீடமாக ஆக்கும். அவர்கள் அங்கே நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய இருதயங்களையே பீடமாக மாற்றும். இங்குள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியிடத்திலிருந்தும் உலகமானது அகன்று செல்வதாக. அந்த சிறு ஜீவனின் ஜீவானு நாம் சற்று முன்பு பேசின அந்த தேவனின் மரபணு, அதாவது தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தன்மையானது இங்கே தேவனை கனப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவனே, அதிலிருந்து உலகத்தை அகற்றும். கர்த்தாவே, மற்றவர்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியாது, ஏனென்றால் அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் உள்ளது. எனவே அவர்களை அசைய செய்ய அங்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அசையக்கூடியவர்களாயிருந்து அது தவறாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறவர்களுடைய இருதயங்களையும் அவர்களுடைய ஆத்மாக்களையும் இன்றிரவே பிதாவே சுத்திகரியும். அவர்கள் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய வெளிச்சத்தில் நடப்பார்களாக. கர்த்தாவே, இந்த அருமையான, ஆரோக்கியமான, வாலிபமான, இங்கு காண்பதற்கு திடகாத்திரமாய் உள்ள இந்த போதகரை ஆசீர்வதியும். நீர் செய்கிறதை இந்த வாலிப மனிதன் கண்டதின் மூலமே அவர் மாற்றமடைந்ததாக கூறினார். ஓ தேவனே, இந்த அருமையான வாலிப மனிதனை, அவனுடைய ஆத்மாவை அனல் முட்ட செய்வீராக. இதை அருளும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அவரை கண்காணியாக ஏற்படுத்தி இருக்கிற இந்த மந்தையை போஷிக்கும்படி எல்லா நேரத்திலும் தொடர்ந்து ஒரு உண்மையான மேய்ப்பராக அவர் இருப்பாராக. இதை அருளும் கர்த்தாவே. அவர் வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ திரும்பாமல், எந்த கோட்பாட்டிற்காகவும் எந்த வழியிலும் செல்லாமல், அவருடைய வாயிலிருந்து கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அது மட்டுமே புறப்பட்டு வருவதாக. தேவனே, அவரையும் அவருடைய அன்பார்ந்தவர்களையும் இங்குள்ள அவருடைய சிறு சபையையும் ஆசீர்வதியும். பிதாவே, அவர்கள் அனைவருடனும் இருப்பீராக. பிதாவே, நான் இதை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது, அது ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நிலத்தில் விழுந்து பெரியதாய் வளர்ந்து இங்கே இந்த சபையில் உள்ளவர்களும் மற்ற சபைகளிலிருந்து வந்திருப்பவர்களும் பலமுள்ள கிறிஸ்தவர்களாயிருப்பார்களாக. இதை அருளும் கர்த்தாவே. நான் இதை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். பிதாவே, எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எங்களுடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த வாசலினூடாக நரம்பு தளர்வுற்ற ஒரு ஏழை பெண்மணி நகர்ந்து செல்வதை கண்டேன். ஓ தேவனே, அவளுடைய சொந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, எப்படியாய் நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். தேவனே, அந்த ஸ்திரீக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவளுடைய ஜீவியத்தில் கடந்த காலத்தில் நடந்தவைகளை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு இன்றிரவே அவளை சுகப்படுத்தும். கர்த்தாவே, நீ அவளை சுகப்படுத்துவீரா? அவளை உம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, சுகம் தேவைப்படுகிற சிறு பிள்ளைகளும் மற்றவர்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பாரும். பிதாவே, நீர் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும். உம்முடைய மகத்தான சுகமளிக்கும் வல்லமையானது இறங்கி வந்து எங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் சுகப்படுத்துவதாக. இப்பொழுது இங்கே சுகம் தேவைப்படுகிறது என்று சபைக்கு உள்ளே இருக்கிற நீங்களும் வெளியில் இருக்கிறவர்களும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், எனக்கு சுகம் தேவை என்று நீங்கள் கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது போன்றே காணப்படுகிறது. சரி, நீங்கள் என்னை ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களா? அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள். நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் உங்களுடைய கரங்களை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவர் மீது ஒருவர் உங்களுடைய கரங்களை வையுங்கள். நீங்கள் உட்புறத்திலிருந்தோ அல்லது வெளிப்புறத்திலிருந்தோ உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள். நீங்கள் தேவனுக்குள் விசுவாசிகளாக இருக்கின்றீர்கள் என்று காண்பிக்கும்படியாகவே உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சபைக்கு கூறின தம்முடைய கடைசி கட்டளை யாதெனில், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்பொழுது இயேசுவே அதை சொன்னார், அவர் அதை கூறினார் என்பது நினைவிருக்கட்டும். அது அந்த விதமாக நடைபெற வேண்டும். அந்த வார்த்தையை பற்றிக் கொள்ளக்கூடிய யாரோ ஒருவர் இருக்க போகிறார்கள் என்று இருந்தால் ஒழிய அவர் அதை கூறியிருந்திருக்க மாட்டார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்பதை மரியாளின் கருப்பை அந்த ஜீவாணுவை பிடித்துக் கொள்ள முடிந்தது போலேயாகும். ஒரு பனைமரம் சிருஷ்டிக்கப்பட்டது போலவே, ஒரு ஓக் மரம் ஒரு மலையின் மேல் சிருஷ்டிக்கப்பட்டது போலவே அவருடைய வார்த்தையே அதை செய்தது. இப்பொழுது அவருடைய வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தையும் பற்றிக் கொள்ள முடியும். கர்த்தாவே, நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன். இந்த மனிதன் அல்லது இந்த ஸ்திரீயின் மீது நான் என்னுடைய கரத்தை வைத்துள்ளேன். அவர்கள் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் அவளுக்காக அல்லது அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ தேவனே, அவளை சுகமாக்கும், அவனை சுகமாக்கும். நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவானவர் பூமியில் மேல் நடந்தபோது நாங்களும் அவரோடு இருந்தோம், ஏனென்றால் நாங்கள் அவருடைய வார்த்தையின் பாகமாக இருக்கிறோம் என்று நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அவரோடு பாடுபட்டோம், நாங்கள் அவரோடு ரத்தம் கசிந்தோம், நாங்கள் அவரோடு மரித்தோம், நாங்கள் அவரோடு அடக்கமண்டப்பட்டோம், நாங்கள் அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மகத்தான ராஜா இங்கே எங்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த ராஜாவின் ஒரு குமாரனாக அல்லது ஒரு ராஜகுமாரத்தியாக இருக்கிறேன். நான் என்னுடைய கரத்தை எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ராஜகுமாரன் அல்லது ஒரு ராஜகுமாரத்தின் மேல் வைத்திருக்கிறேன். நான் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு பதிலளியும். இந்த தேவனுடைய குமாரனுக்கு அல்லது இந்த தேவனுடைய குமாரத்திக்கு சுகமளியும் என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் எங்களுடைய தவறுகளை அறிக்கையிட்டு தாழ்மையோடு வருகிறோம். நாங்கள் வியாதிக்கும் மரணத்துக்கும் துக்கத்திற்கும் பாத்திரமானவர்களாக இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டே உம்மிடத்தில் வருகிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கும் எங்களுடைய சுகவீனங்களுக்குமான நிவர்த்தி செய்கிற உம்முடைய கிருபாதார வழியை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு இங்கு அமர்ந்துள்ள இந்த தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் திருத்தும் வார்த்தையை கேட்டு தங்களுடைய கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மண்டை நெருங்கி நடக்க விரும்புகின்றனர். அவர்கள் இப்பொழுது ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை வைத்துள்ளனர். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்றே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். நீரோ விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். நீதிமான் செய்யும் முக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கூறினீர். ஓ நித்திய தேவனே, உம்முடைய ஊழியக்காரரின் ஜெபத்தை கேட்டருளும். இப்பொழுது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து கேட்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ தேவனே, இன்றிரவு உம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்டருளும். ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இந்த கூட்டத்தாரின் மீது பரிசுத்த ஆவியை அனுப்பும். நாங்கள் இந்த ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு தோற்கடிக்கப்பட்ட வர்க்கமாய் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உன்னை வெற்றி சிறந்தார். உனக்கு வல்லமையே கிடையாது. நீ ஒரு பொய்யன். நாங்கள் இன்றிரவு உன்னுடைய கரத்தை எடுக்கும்படி கூறிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகவீனமும் வியாதியுமாய் இருக்கிற நீ இங்குள்ள இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலையாய் செல்வார்களாக. அல்லேலூயா! தேவனுடைய மகிமையை உணருங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கப்பட்டதை உணருங்கள். உங்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த நபருக்கு தேவன் பதிலளித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அங்குதான் காரியம். ஓ அற்புதம்! இப்பொழுது உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க உங்களுடைய முழு இதயத்தோடு அவரிடத்தில் இதை பாடுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு அதை பொருள் கொள்கின்றீர்களா? நீங்கள் செய்திருக்கிற காரியங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை தேவன் மன்னித்திருக்கிறார் என்று உங்களில் எத்தனை பேர் உணர்கின்றீர்கள்? இன்றிரவு முதற்கொண்டே, ஓ தேவாட்டுக்குட்டியே, நான் உத்தமமாய் நடப்பேன் என்று வாக்களிக்கிறேன். நான் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை போன்ற ஜீவியமுடையவன் என்ற பெயருக்குரிய கணத்தில் நான் நடப்பேன். தேவனே, நான் என்னுடைய கரங்களை உயர்த்துவேன். நான் இன்றிரவு என்னையே உம்மிடத்தில் புதியதாக பிரதிஷ்டை செய்கிறேன். நான் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருப்பேன். ஆமேன். Beautiful light, come where the dewdrops of mercy are bright. Shine all around us by day and by night. Jesus, the light of the world, we'll walk in the light. It's such a beautiful light. It comes where the dewdrop. அவர் நமக்காக ஒரு சிரத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு அங்கே சென்றிருக்கிறார்.
Come all ye saints of light proclaimed, Jesus, the light of the world, truth and mercy in his name, Jesus, the light of the world. What will we do then? We'll walk in the light. Such a beautiful light comes where the dewdrop of mercy are bright. Shine all around us by
ஓ, நீங்கள் யாவரும் சுத்திகரிக்கப்பட்டு நலமானதை உணரவில்லையா? ஓ என்னே, நாம் மீண்டும் பாடுகையில் கரங்களை குலுக்குவோமாக.
Such a beautiful light comes where, God bless you, some mercy shine all around us by day and by night. Jesus, the light of the world.
நாம் நம்முடைய கண்களை மூடி அதை வாய் திறவாமல் மௌனமாக பாடுவோமாக. நாம் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்வோம். நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Oh, it's such a beautiful light, and it comes where the dewdrop of mercy are bright. Oh, shine all around us by day and by night. Jesus, the light of the world. Don't you love him?
நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா?
My faith looks up to thee, thou Lamb of Calvary.
அப்படியே உங்களுடைய கண்களை மூடி அதை பாடுங்கள். ஆவியில் ஆராதிப்போம்.
I tread and grief around me spread. Oh, be thou my guide. Bid darkness turn to day. Why sorrows fear?
ஓ என்னே, நான் பழமை நாகரிகம் கொண்ட ஒரு நபர் என்பதை நான் அறிவேன். புதிதாக தோன்றியுள்ள நிலையற்ற விறுவிறுப்பான ஸ்பானிய நடனம் மற்றும் ராக் அண்ட் ரோல் நடன இசை போலிகள் லட்சக்கணக்கான மைல்கள் இதற்கு வித்தியாசமாக உள்ளன. பண்டைய கால புலவர்கள் எழுதின அந்த பாடல்களை பரிசுத்த ஆவியானவரே அந்த எழுதுகோலை தொட்டு எழுதத் தொடங்கினார். ஓ என்னே, எடி ப்ரூட் மற்றும் மற்ற யாவரையும் குறித்து நினைத்து பாருங்கள். மகத்தானவர்கள் ஆயிற்றே. டானி கிராஸ்பை என்பவர், ஓ சாந்தமான ரட்சகரே, என்னை விட்டு கடந்து செல்லாதேயும் என்னுடைய தாழ்மையான கூக்குரலை கேளும் என்று எழுதினார். ஒரு சமயம் அவர்கள் டானி கிராஸ்பையை தங்கள் பக்கமாக இழுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவளோ பெந்தய கோஸ்தக்காரனாகிய எல்விஸ் பிரெஸ்லியை போல தன்னுடைய பிறப்புரிமைகளை காடிலா கார்களுக்காக விற்றுப்போடவில்லை. அவர்கள் அவளிடத்தில் வந்து உலக பிரகாரமான பாடல்களை அவள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவள், நான் அதை எக்காரணத்திற்காகவும் செய்ய மாட்டேன் என்றாள். அப்பொழுது அவர்கள், ஏன், நீ குழியா இருக்கிறாயே, எனவே நீ பரலோகத்துக்கு செல்லும் போது நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அப்பொழுது அவள் திரும்பி அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் இவ்வளவாக
கூறினாள். I shall know him, I shall know how, by the prints of the nails.
வேறு விதமாக கூறினால், என்னால் அவரை காண முடியவில்லை என்றாலும் நான் அவருடைய கரத்தை தொட்டு பார்த்து உணர்வேன்.
I shall know him, I shall know him, and redeem. By his side I shall stand. I shall know him, I shall know him, by the print of the nails in his hand.
அது உங்களை அவரை நேசிக்கும்படி செய்யவில்லையா? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறாரே, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்பொழுது பிரசவ வேதனையில் உள்ள சிறு பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகளுக்கு மீண்டும் கீழ்ப்படியுங்கள். போதகரே, இங்குள்ள உங்களில் யாருமே ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் தண்ணீர் ஆயத்தமாயிருக்கும். சபைக்கான அங்கத்தினராக அல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அல்லது வேறென்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் இதுவே நீங்கள் அதை பெற்றுக் கொள்வதற்கான இரவாக உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? ஓ, நீங்களோ சகோதரன் பிரணாம், அதற்கு தாமதமாகிவிட்டது. நீர் நீண்ட நேரம் பிரசங்கித்து விட்டீர் எனலாம். பவுல் இதே விதமான செய்தியை ஓர் இரவு முழுவதுமாக பிரசங்கித்தான். அப்பொழுது ஒரு வாலிபன் மதிர் சுவற்றின் மேலிருந்து விழுந்து தானாகவே மரித்து போனான். அப்பொழுது பவுல் இதே விதமான செய்தியினால் அபிஷேகப்பட்டிருந்தபடியால் தன்னுடைய சரீரத்தை அவன் மேல் கிடத்த அவனுக்குள்ளாக மீண்டும் ஜீவனானது திரும்பி வந்தது. அவர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? நாம் இன்னும் ஒரு விசை நம்முடைய கரங்களை உயர்த்தி நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று கூறுவோமாக. இசைப்பேழையை இயக்குபவர் எங்கே? சகோதரியே, அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமானால் சிறு சுருதியை எங்களுக்கு கொடுங்கள். எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீர்கள்? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நான் உண்மையாகவே அவரை நேசிக்கிறேன், நான் என் முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் அதை தேவனுடைய மகிமைக்கு என்று பாடுவோமாக. இப்பொழுது நம்முடைய கண்கள் மூடியிருப்பதோடு நம்முடைய கரங்களை பரலோகத்தண்டை உயர்த்தி நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று பாடுவோமாக. நாம் அவரை ஆராதிப்போம். நீங்கள் வெட்டி கிழித்து இந்த விதமாக இழுத்து பிரசங்கிக்கும் போது தேவன் ஒரு தைலத்தை அப்படியே ஊற்றி குணப்படுத்துகிறார். கீழையாத்திலே ஆத்மாவிற்கான பிசின் தைலம் ஒன்று உண்டு. இப்பொழுது நாம் அதை பாடுவோமாக. எங்களுக்கு சுருதியை கொடுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அது உண்மை. நாம் காண்கிற ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற முடியவில்லை என்றால் நாம் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறப் போகிறோம்? Everyone.